அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, திருச்சிற்றம்பலம் எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனியே ஏற்று திருவிளங்க, சிவயோக சித்தி எல்லாம் விளங்க, சிவஞான நிலை விளங்க, சிவானுபவம் விளங்க, திருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே, திருக்கூத்து விளங்க, ஒளி சிறந்த திருவிளக்கே, குருவிளங்க உயிர்விளங்க, உணர்ச்சியது விளங்க, உலகமெல்லாம் விளங்க, அருள் உதவு பெருந்தாயாம், மறுவிளங்கு குழல்வள்ளி மகிழ்ந்தொரு பால் விளங்க, வயங்கு மணி பொது விளங்க, வளர்ந்து சிவக்குழுந்தே, அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பெனும் குடில் புகும் அரசே, அன்பெனும் மலைக்கு படுபரம் பொருளே, அன்பெனும் கரத்தமர் முதே, அன்பெனும் கடத்தில் அமைந்தே, அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே, அன்பெனும் அணுவுள் அமைந்த பேருளியே, அன்புருவாம் பரந்தலமே, அருட்பெரும் ஜோதி அறியும் அமையும். ஞாயிற்றுக்கிழமை 2018 பிப்ரவரி மாதம் 25 இன்று வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் அமெரிக்கா நடத்துகின்ற நேரலை நிகழ்வில் பன்னாட்டு தொலைபேசி வாயிலாகவும் முகநூல் வாயிலாகவும் நம்மோடு இணைந்திருக்கும் அனைத்து ஆன்மநேய சகோதர சகோதரிகளையும் வள்ளல் பெருமான் தலைமையில் நடக்கும் இந்த நிகழ்வுக்கு வந்தனம் கூறி வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த வார ஞாயிறு நிகழ்வில் சென்னை தயவு திருமதி பிரபாவதி அம்மையார் அவர்கள் நம்மிடையே இணைந்துள்ளார்கள். அம்மா அவர்களை வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் சார்பாகவும் மற்றும் உள்ள நம்முடைய அன்பர்கள் அனைவரின் சார்பாகவும் வந்தனம் கூறி வருக வருக என வரவேற்கின்றோம். அம்மா வணக்கம்.
வணக்கம்.
அம்மா அவர்கள் இன்று நல்ல மருந்து சன்மார்க்க மருந்து என்ற ஒரு அற்புதமான தலைப்பில் உரையாற்ற இருக்கிறார்கள். அதற்கு முன்பு திரு தெய்வு திரு ஜெயராஜ் ஐயா அவர்கள் சில அருட்பாக்களை பாடி இந்த நிகழ்ச்சியை தொடங்குவார்கள். ஜெயராஜ் ஐயா.
அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி. அம்மா பிரபாவதி அம்மா அவர்களுக்கு வணக்கம், வந்தனம்.
வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். 6 திருமுறை திருக்கதவம் திறத்தல். இறந்து இறந்து இழைத்ததெல்லாம் போதும் இந்த உடம்பே, இயற்கை உடம்பாக அருள் இன்னமுதம் அளித்து என் புறம் தழுவி அகம் புணர்ந்தே கலந்து கொண்டென்னாலும் பூரணமாம் சிவபோகம் பொங்கியிட விளைந்தேன். திறந்து இறந்து போல் கரியை பெற நினைந்தே மாந்த தேதையர் போல் என நினையேன். பெரிய திருக்கதவம் திறந்தருளி அணைந்திடுவாய் சிற்றவை வாழ் அரசே, சித்தசிகாமணியே, என் திரு நடநாயகனே. கொஞ்சுடையார் விளைகின்ற புணர்ச்சி விளைந்தேனோ, பூண விளைந்தேனோ, வான் காண விளைந்தேனோ, மெய்யுடையாய் என்னோடு நீ விளையாட விளைந்தேன். விளையாட்டு என்பது ஞானம் விளையும் விளையாட்டே. பையுடை பாம் பனையரோடும் ஆடுகின்றோய் எனது பண்பறிந்தே நன்கு வைத்த பண்புடையோ இன்னே மெய்யுடை என்னோடு கூடி ஆட எழுந்தருள்வாய் இத்த சிகாமணியே, என் திரு நடநாயக. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் அருட்பெருஞ்சோதி.
நன்றி ஜெயராஜயா அவர்கள்.
நன்றி.
தற்போது அம்மாவை பற்றி அம்மா இப்பொழுது பேச இருக்கிறார்கள். அதுக்கு முன்பு ஒரு சில வார்த்தைகள் சொல்ல நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கின்றேன். அம்மா அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது நம் அனைவருக்கும் ஒரு பெரிய வரம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அம்மா தற்போது 108 மௌன விரதம் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் கூட இன்று நம்மிடையே அம்மா அவர்கள் பேசுவதற்கு சம்மதம் தெரிவித்துள்ளார்கள். வள்ளல் பெருமானை பற்றி பேசுவதற்கு அம்மா எந்த ஒரு தயக்கமும் காட்டாமல் கண்டிப்பாக பேசுகிறேன் என்று சொன்னார்கள். அதற்கே நாம் பெரிதும் கடமைப்பட்டிருக்கின்றோம். அம்மா அவர்களை பற்றி எனக்கு மிகவும் எப்படி தெரியும் என்றால் வள்ளலார் அண்ணாலயம் பெரம்பூர்ல இருக்க அண்ணாலயம் அவர்களுடைய இந்த டிவில இருந்து ரொம்ப நிறைய அவங்களுடைய பேச்சுக்கள்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கேட்கும் போதே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், நெகிழ்ச்சியா இருக்கும். அவர்களுடைய உரை நம்மளுடைய மனத்திற்கும் ஆன்மாவுக்கும் நேரடியாக சென்று செல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த அந்த மெசேஜ் எல்லாம் நம்மளுக்கு. ஸோ அதை பார்த்தோன்னதான் நம்மளுடைய நிகழ்ச்சியும் அம்மா வந்து கலந்துக்கிட்டு பேசினாங்கன்னா அந்த அந்த மெசேஜ் நம்மளுக்கும் நேரடியா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய நிகழ்ச்சியில வந்து ஒரு கலந்தாய்வு மாதிரி அல்லது ஒரு ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி மாதிரி இருக்கிறதுனால நம்மளுடைய சந்தேகங்கள் எல்லாம் அம்மா கிட்ட இருக்க நம்மளுடைய சந்தேகங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அம்மா வந்து நம்ம இந்த நிகழ்ச்சிக்காக அழைச்சிருக்கோம். அம்மாவை பற்றி ஒரு 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 சில குறிப்புகள் மட்டும் நான் சொல்றேன். அம்மாவை பற்றி நிறைய பேருக்கு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் வந்து அம்மா வந்து அவர்கள் வந்து ஒரு ஆசிரியர் பணி செஞ்சிட்டு இருந்தாங்க. செஞ்சிட்டு இருக்கும் போது அவங்க அவங்க வந்து அதுக்கு அதை எல்லாத்தையும் விட்டுட்டு அருள் பணிக்காக இப்போ முழுமையா தன்னை அர்ப்பணித்துட்டு இருக்காங்க. அம்மா அவர்கள் வந்து ஏழை குழந்தைகளுக்கு, தாய் தந்தையர் இல்லாத குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு தேவையான உணவு உடை இதெல்லாத்தையும் வழங்கி ஒரு பெரிய தொண்டு செய்து கொண்டு வருகிறார்கள். இதுவே வந்து ஒரு பெரிய ஜீவகாருண்யம் பணி. சத்விசாரமும் ஜீவகாருண்யம் தான் பெருமான் சொன்ன, வளல் பெருமான் சொன்ன நம்மளுடைய இரு கண்கள். அந்த இரு கண்களையும் அவங்க ஆல்ரெடி போற்றி போற்றி வருகிறார்கள், நடந்து கொண்டும் வருகிறார்கள். ஸோ அத்தகைய சிறப்பு வாய்ந்த நம்மளுடைய அம்மா அவர்கள் இன்று நம்மளிடையே கலந்து கொண்டுள்ளது நம்மளுக்கு எல்லாம் ஒரு பெரிய பெருமையான விஷயமாகும். ஆகையால் இத்துடன் என்னுடைய அறிமுக உரை நிறைவு செய்து அம்மா அவர்களை தங்களுடைய சொற்பொழிவை தொடங்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறது.
நன்றிங்க. வாழ்க வளமுடன். தலைப்பு ஐயா அணுகியவுடன் தோன்றிய தலைப்பு நல்ல மருந்து தன்மார்க்க மருந்து அப்படின்னு தான் கொடுக்கணும்னு தோணுச்சு. உலகமெங்கும் இருக்கின்ற அனைத்து ஆன்மீக ஒருமைப்பாட்டுரிமை அன்பர்களுக்கும் நடமாடும் தெய்வங்களுக்கும் முதலில் என் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல மருந்து சன்மார்க்க மருந்து என்பது ரொம்ப நாள மனதுக்குள்ள ஓடிட்டு இருக்கு, அதனாலதான் எடுத்தவொடனே தலைப்பு அப்படின்னுட்டு சொல்ல வந்துட்டோம். பக்தி பெருகியாச்சு, ஏன்னா அப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம். பெருமானார் சொல்வது போல புண்ணிய தீர்த்தங்கள் இருந்த என்ன, தீர்த்தங்களில் வசித்த என்ன, புண்ணிய மூர்த்திகளை பார்க்க என்ன, இது போல நிறைய சொல்லுவாங்க. தோத்திரங்கள் செய்த என்ன, ஜபங்கள் செய்த என்ன, பிரார்த்தனை பண்ணி என்ன, குடமுழுக்கு செய்த என்ன, எத்தனையோ நதிகளில் நீராடி என்ன அப்படின்னு அவர் ஒரு பெரிய ஒரு பட்டியல் அப்படின்னு போடுறாங்க ஐயா. இது எல்லாம் போட்டு என்ன பிரயோஜனம் கண்டோம், என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நிறைய அந்த விதத்துல பாத்தீங்கன்னா பெருகி இருக்கு. எல்லா கோயில்களிலும் பக்தர்கள் கூட்டம்னு சொல்ல முடியாது, மக்களின் கூட்டம் பெருகி இருக்கிறது. ஆனா ஏதேனும் மாற்றம் வந்திருக்கிறதா அப்படின்னா அதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. இது இதெல்லாம் பெருக 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 பக்தியும் இறை வணக்கமும் பெருக பெருக என்ன நல்லவை தேய நல்லவை அல்ல நல்லவை பெருகணும்னா அல்லவை தேயும், அல்லவை தேயணும்னா நல்லவை பெருகணும். அப்போ மாற்றம் இல்லையே, அப்ப எங்கேயோ குறை இருக்கிறது. அப்ப அந்த குறையை நிவர்த்தி செய்ய வந்தவர்கள் தான் மகான்கள். இப்ப இருக்கிற காலகட்டத்திற்கு ஏற்ற மகான் வள்ளல் பெருமானார். இந்த காலகட்டம் என்ன ஒரு மருந்து கொடுத்தாரு, என்ன நோய் ஐயாவே சொல்றாங்க, அகத்தே கருத்து புறத்தே வெளுக்கின்ற மக்கள், புறத்தே வெளுத்து காணப்படுகிறார். இந்த பாடல் அன்பர்கள் அனைவருக்கும் தெரியும். புறத்தை வெளுத்திருக்கின்ற அத்தனை மக்களையும் ஜகத்தோர் அனைவரையும் நான் அகத்தே திருத்தி உள்ளத்துக்குள்ளேயும் அவங்களை வெளுக்க வைக்க போறேன். ஆனா புறம் மட்டும் நல்லா வெளுத்திருக்கு இல்லையா, ஆனா அகம் வெளுத்திருக்கிறதா, அதற்கு என்ன மருந்து, அதற்கு என்ன தீர்வு? இப்பொழுது நமக்கு எல்லாருக்குமே ஒரு பாடம் சொல்லி கொடுத்துட்டாங்க, புறம் நீங்க வெளியில ஒரு வழிபாடு பண்ணணும், பிரார்த்தனை பண்ணணும், ஒரு கோயிலுக்கு போகணும், ஒரு பூஜை பண்ணணும், ஒரு வீட்டுல ஒரு பண்டிகை கொண்டாடணும் அப்படின்னா சுத்தபத்தமா குளிச்சுட்டு வீடை எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு விதிமுறை கொடுத்துருக்காங்க. ஆனா இது ஒரு புறச்சடங்கு தான். ஆனா அகச்சடங்கு ஒண்ணு இருக்கு இல்லையா, அகத்துக்குள்ள ஒரு வழிபாடு இருக்கு இல்லையா, அது என்ன வழிபாடு? அகத்துக்குள்ள நமக்கு ஒரு விதிமுறைகள் இருக்கு இல்லையா, இறைவன் நம்முடைய அகத்தை தான் பார்க்கிறான். அப்ப அந்த அகத்திற்குரிய அந்த மருந்து தான், அகத்தை வெளுக்கும் மருந்து சன்மார்க்கம். இந்த அகம் ஏன் வெளுக்கணும் ஐயாவே சொல்றாங்க, அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருக்கின்ற இஜகத்தோர் அனைவரையும். ஐயாவுடைய வார்த்தை பாருங்க, 1850 இதை எழுதி இருக்கணும், 50-60 இந்த பாட்டு எல்லாம் எழுதிருக்கணும் ஐயா. அப்போ அந்த ஜகத்தோர் அனைவரையும், அதே போல திருக்காப்பீட்டு கொண்ட அறைக்கு வெளியில ஒரு வாசகம் எழுதி போட்டிருப்பாங்க. இன்னைக்கு ஒரு உடல்ல இருக்கோம், 1000 உடலில் வருவோம், அச்சில் ஏற்றுவோம், மிடாவில் வார்ப்போம், ஓய மாட்டோம் நாங்க ஐயா. இந்த மிடாவில் வார்ப்போம் என்பதுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ உலகளாவிய அந்த அறிவியல் அந்த வளர்ச்சியை, அறிவியல் முன்னேற்றத்தை நாம் ஆக்கப்பதையும் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். இது வழியில நம்ம எந்த சன்மார்க்கத்தை எப்படி பரப்பலாம், இந்த நல்ல மருந்தை உலகம் எங்கும் எப்படி நம்ம பரப்பிட்டு இருக்கோம். அப்போ அகத்தே கருத்து புறத்தே எழுத்திருந்த இஜகத்தோ அனைவரையும், இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்கும் ஐயா ஒரு குறுகிய மனப்பான்மையோட அவர் பிறந்த ஊரை மட்டுமோ அல்லது அவர் வாழ்ந்த ஊர்களையோ இல்ல எதுவும் சொல்ல, தமிழகம்னு எந்த குறிப்பும் கொடுக்கல, இந்த உலகோர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்கம் அடைவித்திட, சன்மார்க்கத்துல கொண்டு வந்து இந்த பாடல் அனைவருக்கும் தெரியும். இருந்தாலும் மீண்டும் மீண்டும் எத்தனை முறைதான் வந்து நமக்கு ஒரு பிடிச்ச ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா திகட்டவே திகட்டாது, பெருமானார் பாட்டு திகட்டுமா. அப்போ அவர்களை சங்கா சன்மார்க்க சங்கத்தை அடைவித்திட என்ன நடக்கும், ஏன் அவர்களை வந்து அகத்தை அதை விழுக்க வைக்கிறாரு, அவங்க ஏன் சன்மார்க்க சங்கத்துல கொண்டு வந்து சேர்க்கிறாரு அடைந்தால், அவர்களும் இகத்தே பரத்தை பெற்று உள்ள இறைவனை பார்க்க வேண்டும், பெற்று மகிழ வேண்டும். சாதாரண வரிகள் கிடையாது, உண்மையாக நாம் ஒரு பொருளை தேடி கொண்டிருக்கிறோம், ஸ்ரத்தையா தேடுறோம், அர்ப்பணிப்புணர்வோடு தேடுறோம். அப்படி தேடுற பொருள் நமக்குள்ளதான் இருக்கு, அதை நாம தான் தெரிஞ்சா ஸ்ரத்தையா தேடுற ஒருத்தன் எவ்வளவு சந்தோஷப்படுவோம். நான் நிஜமாகவே ஒரு பொருளை தேடுறேன், ஆனா அந்த தேடுற பொருள் ஆவேசமா ரொம்ப ஒரு சிறமேற்கொண்டு அர்ப்பணிப்பு உணர்வோட நம்பிக்கையோட ரொம்ப தேடிட்டே இருக்க ஒரு பொருள், அது எனக்குள்ளதான் இருக்கு. ஏன் அந்த பொருளே நான் தான் என்று தெரியும் பொழுது ஒரு ஏற்படும் அல்லவா மகிழ்ச்சி, உண்மையா தேடுறவனுக்கு அது புரியும். அப்ப சிரத்தே என்னுடைய இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கென்றே, அப்படி மகிழும் பொழுது எவன் உள்ளத்தில் மகிழ்ச்சி மொத்தம் இருக்கோ, மகிழ்ச்சினா என்ன, கடவுள். கடவுள் யாரு, பேரின்பமயமானவர், பேரின்ப வாழ்வு வாழ்பவர், கடவுள் ஆனந்தமயமானவர். அப்ப அவனும் அந்த கடவுள் சொரூபமாக கடவுள் தன்மையாக மாறிவிடும் பொழுது இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கென்றே என்னை இந்த யுகத்தே இறைவன் அறிவிக்க உற்றான், அவன் அருளை பெற்றான். இந்த யுகத்துல இதுக்கு தேவையான மருந்தாக நான் இந்த யுகத்திற்கு நான் வந்திருக்கிறேன், இறைவனால் அறிவிக்க உற்றிருக்கிறேன். வந்தது மட்டுமல்ல, அறிவிக்க உற்றது மட்டுமல்லாமல் அவனுடைய பூரண அருளையும் குறைவில்லாமல் பெற்றுவிட்டான். வரவழைச்சது மட்டும் கிடையாது, இறைவன் அள்ளி அள்ளி கொடுத்துட்டான். முத்தரும் சித்தரும் மூவரும் தேவரும் யாவரும் பெற்றிடா இயல்பன கழித்தனை, யாருக்குமே கிடைக்காத எல்லாவற்றையும் இறைவன் அவருக்கு அருளிவிட்டார். ஏன் கொடுத்தாரு, சமுதாயத்திற்கு இன்னைக்கு தேவையான மருந்தை பெருமானாருடைய சன்மார்க்கம் தான் அளிக்கும். அது என்ன, இயற்கை இறைவனை பெற்று மகிழ வேண்டும். ஏன் மகிழ வேண்டும், இந்த மகிழ்வோடு இருப்பவன் மற்றவர்களையும் அந்த மகிழ்வுக்கு எப்படி ஆப்பட்ட வேண்டும் என்றுதான் அந்த உள்ளம் நினைக்குமே தவிர எப்படி அவர்களை துன்புறுத்தி பார்க்க வேண்டும் என்று நினைக்காது. இப்படி ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் அந்த இறைவனை இகழ்கே பெற்று மகிழ்ந்தார்கள் என்றார். இன்னைக்கு இருக்கிற நமக்கு எத்தனை நோய்கள் இருக்கு, ஒரு நோயா ரெண்டு நோயா, வடிவங்கள் அத்தனை எத்தனை 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 பேரை வச்சிருக்காங்க. நான் சொல்றது உடல் நோய் அல்ல, சமுதாய நோய். ஏன், உடல் நோயையும் பெருமானாருடைய இந்த சன்மாக மருந்து இருக்கும். சன்மார்கிகள் சாகா கலையை கற்றவர்கள் தான், சாகாதவர்களே சன்மார்கிகள் என்றார். ஆனால் குறிப்பாக சமுதாய நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரே மருந்து இந்த சன்மார்க்கம். என்ன அந்த சமுதாய நோய், ஒன்னா ரெண்டா, எங்க பார்த்தாலும் பெருமானார் சொல்வது போல பஞ்சம், பட்டினி, வறுமை, ஏழ்மை, தீவிரவாதம், பொய், களவு, சூது, கொலை, முறையற்ற பால் கவர்ச்சி, எளியவர்களை வலியவர்கள் தண்டித்தல், ஏமாற்றுதல், தீவிரவாதம், லஞ்சம், ஊழல், பொறாமை, இது போல இன்னும் எத்தனையோ 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 சமுதாய நோய்கள் மண்டி கிடக்கின்றன. குடும்பத்திலையும் சரி, தனி மனிதனாக இருந்தாலும் சரி, ஊராக இருந்தாலும் சரி, இல்லது நாடாக இருந்தாலும் சரி, உலகம் எங்கும் பிரச்சனை, இவ்வளவு மண்டி இருக்கு, இவ்வளவு நோய்கள் இருக்கு சமுதாயத்துல. இத்தனை நோய்க்கும் மருந்து சன்மார்க்கம் தான் மருந்து. இது ஏதோ வாய் வார்த்தை இல்ல. இப்போ இந்த மருந்து எப்படி அப்படின்னா, ஐயாவுடைய மருந்து என்ன, அவர் 6000 பாடல்கள் எழுதியிருக்கலாம், எத்தனையோ உரைநடை நூல்கள் எழுதியிருக்கலாம், பெருசா 1596 வரிகள்ல பெருசா அகவல் எழுதியிருக்கலாம். ஆனா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சாரமா சொல்லுப்பா, ஐயா என்னதான் சொல்ல வர்றாரு, ஐயா என்னதான் சொல்ல வர்றாரு, இவ்வளவுக்கும் என்னதான் ஐயா பேச வர்றாரு அப்படின்னா, ஒரே வரியில சொல்லலாம், ஜீவகாருண்யமே தேரிந்த வீட்டின் திறவுகோல். ஜீவகாருண்யம் பண்ணுங்க, அதுதான் அந்த பேரின்பமாகிய இறைவன் வீட்டிற்கு நீ உள்ள போகணும்னா ஒரு கதவு இருக்கும், அந்த கதவை திறக்கிறதுக்கு ஒரு சாவி எது அப்படின்னு கேட்டா நீ செய்கிற ஜீவ காருண்யம் தான். ஐயா எந்த பூஜை பிரார்த்தனை புண்ணிய நதிகள்ல போய் நீராடுறது, அங்கேயே போய் வசிக்கிறது, காடுகள்லயும் மலைகள்லயும் சோறு தண்ணி இல்லாம வெறும் காட்டை மட்டும் சுவாசிச்சுக்கிட்டு அப்படியே தவம் பண்றதுன்னு ஐயா சொல்லல. ஜீவ காருண்யம் செய்ய இப்ப இந்த ஒரு மருந்தை தான் ஐயா கொடுக்குறாங்க. நீங்க நினைச்சு பாருங்க, இப்ப நாம பட்டியலிட்டு வந்துட்டோம் இல்லையா சமுதாய நோய்கள், அந்த சமுதாய நோய்களுக்கு ஜீவகாருண்யம்ன்ற ஒரு மருந்தை கொடுத்து பாருங்க. என்ன வறுமை, வறுமை ஏன் ஏற்படுகிறது, இறைவன் கொடுத்தாரா அந்த வறுமை? நம்ம குழந்தைகள் வறுமை வறுமை கட்டுக்கு வறுமை கோட்டிற்கு கீழ்த்தட்டுல இருக்கிற மக்களை போய் கண்டிப்போம். அப்ப அந்த குழந்தைங்க கேட்பாங்க, கடவுள் கருணை கருணைன்னு சொல்றீங்களே, அப்படி கருணை மிகுந்தவராக இருந்திருந்தால் ஏன் எங்களுக்கெல்லாம் இவ்வளவு கஷ்டம்? ஒரு சில பாடல்களை சொல்லி கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவங்களுக்கு தெரிஞ்சா மாதிரி அவன் ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். இருப்பவர்கள் பிரித்து கொண்டார், இல்லை என்போ தெரிவிக்கின்றார். சோ இருக்கிறவங்க பிரிச்சுக்கிட்டாங்க. அப்படி அந்த ஜீவ காருண்யம் அன்பு என்பது எல்லோரு மனங்களிலும் பரவி இருந்தால், நிறைந்து இருந்தால், அன்பு உள்ளங்களே நல்லா சிந்திச்சு பாருங்க, வறுமை வருமா, பஞ்சம் வருமா, பசித்தோர் முகம் பார்த்திருந்தோம் என்றால் பட்டினி வருமா, ஏழ்மை இருக்குமா, எளியவர்களை வலியவர்கள் தண்டிப்பார்களா, லஞ்சம் இருக்குமா, ஊழல் இருக்குமா, பஞ்சம் இருக்குமா, குடும்பத்தில் தகராறு இருக்குமா, தீவிரவாதம் நிகழுமா, வன்முறை நிகழுமா, பொறாமை நிகழுமா, அன்பு இருக்கிற உள்ளத்துல பொறாமை வருமா, அன்பு இருக்கிற உள்ளத்தில் பேராசை இருக்குமா, அன்பு இருக்கிற உள்ளத்தில் கோபம் வருமா? அன்பு என்ற ஒன்றை கூட நம்ம நிரப்பிட்டோம்னு வச்சுக்காங்க, அதுக்குள்ள எதையும் போட முடியாது. அன்பு ஒன்றா நிரப்பப்பட்ட உள்ளத்துல லோபியாக அவன் இருப்பானா, கடும் பற்றாக அவன் இருப்பானா, யாருக்கும் கொடுக்காம உன்னால இருக்க முடியுமா? அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புலையார் என்ன ஊரு இருக்கிறது, அவனுடைய எலும்பை கூட மற்றவர்களுக்கு கொடுத்து விடுவான். அன்பு என்பது என்ன, ஐயா சொல்றாங்க பேருந்துல, அன்பு, தயவு, அறிவு, அருள், இது போல நீங்கள் எத்தனை வார்த்தைகளை, கருணை, இது போல எத்தனை வார்த்தைகளை போட்டாலும் அது தயவினுடைய வெவ்வேறு சொற்கள், அன்பினுடைய வெவ்வேறு சொற்களாக இருக்குமே தவிர, ஆனால் உள்ளது ஒன்றுதான் ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யம் இருக்கிற உள்ளம் வந்து தவறு செய்யுமா, வஞ்சம் கொள்ளுமா, ஒழுக்கமே நடந்து கொள்ளுமா? சோ அந்த ஜீவ காருண்யம் தான் இன்று இருக்கின்ற எல்லா நோய்களுக்கும் அதுதான் நல்ல மருந்து. இன்னைக்கு எல்லாரும் ஐக்கிய சபையில போய், ஐநா சபையில போய் பேசுறாங்க, பெரிய பெரிய கட்சி கூட்டம் எல்லாம் போட்டு தண்ணி நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மாநிலத்துக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு பேசுறாங்க. ஒண்ணு இல்ல, அன்பு அங்கங்க போய் விதைச்சிட்டு வந்துருங்க. அன்பு விதைச்ச உள்ளம், இது என்ன மாநிலம், அது என்ன மாநிலம், இது என்ன ஒண்ணுமே கிடையாது, எல்லாருமே மனிதர்கள் தானே. ஜீவ காரூரிய நெறி, பன்னார்கள் நெறி, உலகம் வந்து மோங்கும் போது எல்லாம் ஒண்ணும் தானே தெரியும். இது மாநிலங்களுக்குள்ள எப்படி புரியுது? மொழி ஒரு மொழி பேசுவதா எப்படி நம்ம புரிஞ்சிடும்? அந்த விவசாயிகளுடைய பயிர் கருதும் போதும் அதுவும் ஒரு ஒரு மனிதனுக்குதான் உணவாகுது. அந்த விவசாயி அதை எடுத்துட்டீங்க, நமக்கெல்லாம் சாப்பாடு போடுற அந்த விவசாயிக்கு கால்படி அரிசி இஞ்சுமான கிடையாது. ஆனா தனக்காகவா கேக்குறான், எங்க விளைஞ்சாலும் அது மனுஷனுடையா பொதுவாக சொத்து போகுது. எப்படி இந்த விவசாயியை நம்ம பிரிச்சு பாக்குறோம்? அன்பு இல்ல, சரியான மருந்து நம்ம கொடுக்கல. ஒவ்வொரு ஒரு விஷயம் நல்லா தெரியுங்க, நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய மனிதர்கள் வந்து சந்தோஷமா மகிழ்ச்சியா குதூகலமா நிறைவான ஒரு வாழ்க்கை வாழலன்னா காலத்தினுடைய கட்டாயம். மகான்கள் மகான்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா காலத்தினுடைய கட்டாயம். அந்த காலத்தை எடுத்துட்டா மாதிரி மகான்களை அனுப்புறாரு பிரம்மம். ஏன் பிரம்மமே வருகிறது மகான்களா? சாட்சாத் மார்பு சட்டையை போட்டு கொண்டு வந்த பர பிரம்மம் தான் மகான்கள். அல்லல் பெருமானா சாட்சாத் மருத்தெருஞ்சோதி ஆண்டவரே நம்பால் கடலை கொண்டு இந்த காலத்தினுடைய கட்டாயமாக வந்து இறங்கினார், நம்மளை காப்பாற்ற வந்து இறங்கினார். ஏன் சந்தோஷமா இல்ல மனிதர்கள்? என்ன இல்ல நமக்கு வளம் சொல்லுங்க? நீர் உண்டு, கார் உண்டு இல்லையா, விளைகின்ற நிலம் உண்டு, என்ன இல்ல? உண்டு மகிழவே உணவுண்டு, சாந்தமுறு உளம் உண்டு, எல்லா வளங்களும் இருந்தும் ஏன் இத்தனை துன்பங்கள் நம்ம நாட்டில் நம்ம உலகத்துல? வளங்கள் இருந்தா அந்த வளங்களை எப்படி முறையா பயன்படுத்துக்கணும்னு தெரியல. ஒரு சில இடங்கள்ல வளங்கள் இல்ல, வளங்களை நாமளே பாழடிச்சிட்டோம், எல்லாத்தையும் கலப்படம் பண்ணிட்டோம், எல்லாம் நமக்கு நாமே. ஒரு சின்னதா அவனு போட்டிருந்தாங்க, அதாவது மனிதன் ஆடையின்றி இருந்த பொழுது இயற்கை ரொம்ப ஆடையோட அழகா இருந்துச்சான். மனிதன் எப்பொழுது ஆடைக்கு மாறி விட்டானோ அவன் ரொம்ப அழகா மாட்டிக்கிட்டானோ இயற்கையை சீர்குலைச்சிட்டான். இயற்கையை எவ்வளவுக்கு எவ்வளவு சீர்குலைக்கிறோமோ இறைவனை நாம் சீர்குலைக்கிறோம், நமக்கு நாமே செய்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுது இந்த உலகத்துல இவ்வளவு துன்பங்கள், இவ்வளவு கஷ்டங்கள், இவ்வளவு வேதனைகளை பார்த்து இறைவன் வருகிறார், காலத்தினுடைய கட்டாயமாக வருகிறார். அப்போ நமக்கு நல்லா சிந்திச்சு பாருங்க நண்பர்களே, நம்மளுடைய ஆறாவது அறிவினுடைய சிறப்பு நல்ல நீதி நெறி தெரியும். நமக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஒரு ஐந்தறிவு விலங்கு வரைக்கும் இருந்திருந்தா எதுவும் கிடையாது, உலகம் இன்னைக்கும் அப்படியே இருந்திருக்கும். இத்தனை கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த உலகம் தோன்றுச்சோ, அப்படி தோன்றிய பொழுது இந்த உலகம் எப்படி இருந்திருக்குமோ எந்த மாற்றமும் இல்லாமல் அதே மலை, அதே நதி, அதே காடு, அதே கடல், அதே மேகக்கூட்டம் எல்லாம். ஏன்னா இப்ப மேகக்கூட்டத்திலயும் கலப்படம் வந்துச்சு, புகையை போட்டு போட்டு கலப்படம் பண்ணிட்டோம் இல்லையா? இப்ப எல்லாம் இயற்கை ரொம்ப அழகா அப்படியேதான் இருந்திருக்கும், எந்த மாற்றமும் இருந்திருக்காது. மனிதன் எடுத்த ஓட்டம் வந்தான், இப்ப அப்படியே இருக்கா, எல்லாம் மாறி போச்சு. அவர் ஒருத்தர் வந்தாரு, எல்லாத்தையும் மாத்திட்டாங்க. அப்ப இந்த போதனை எல்லாம் நமக்கு மட்டும்தான், அவங்க சொல்லவும் முடியாது, அவங்க கேட்கவும் தெரியாது. அஞ்சறிவு விலங்குக்கு தெரியாது, ஆறாவது அறிவு பெற்ற மனுஷன் வந்தான். இந்த ஆறாவது அறிவுனா என்ன? ஒண்ணும் இல்ல, நீதி நெறி என்னவென்று தெரியும். தெரியாதுன்னா தெரியாம தப்பு பண்றோம் இல்ல, தெரிஞ்சுதான் பண்றோம். ஊழல் செய்வது தப்புன்னு தெரியும். அப்போ அவங்க மறைக்கிறாங்க இல்ல, நீங்க தைரியமா போய் ஊழல் வாங்குவீங்களா? ஒரு கேமரா முன்னாடி, ஒரு சிசிடிவி கேமரா முன்னாடி போய் லஞ்சம் வாங்குவாங்களா? ஊழல் பேசுவாங்களா? முறையற்ற பால் கவர்ச்சியை வைத்துக் கொள்வார்களா? இப்ப தெரியாம செய்யறன்னு சொல்லும் பொழுது அப்பொழுது அந்த இடத்துல அது தப்புன்னு தெரிஞ்சுதான் செய்யறாங்க. இப்ப மனிதனுக்குன்னா என்னது? நீதி நெறி நன்கு அறிந்த மனிதர் வாழ், அதுதாங்க ஆறாவது அறிவு. ஆறாவது அறிவுனா ரொம்ப எளிமையா சொல்லிடுவோம் ஒரே வார்த்தையில, பகுத்தறிவு சிந்தனை. பகுத்தறிவுனா என்ன? பகுத்து பார்த்தல். பகுத்து பார்த்தல்னா என்னது? பகுத்து பார்த்தல் என்றால் சொல்லிட்டே போகலாம், எது நல்லது எது தீயது, எது பாவம் எது புண்ணியம், எது தர்மம் எது அதர்மம், எது அறம் எது மரம். இது போல இன்னும் எத்தனை 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 இருக்கிறதோ அத்தனையும் நமக்கு தெரியும். இது எல்லாம் தெரியக்கூடியதுதான் பகுத்து பார்த்து எது நமக்கும் மற்றவர்களுக்கும் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் நிறைவையும் அளிக்கக்கூடிய வழியோ அவ்வழியில் செல்வதுதான் பகுத்து பார்த்தல், அதுதான் பகுத்தறிவு. அப்படி தெரிந்து இவ்வளவு பெரிய பிரைட்டா அறிவு கொடுத்திருக்கார் கடவுள். இந்த அறிவுக்கு நிகரான ஒரு அறிவு இறைவனே ஆறாவது அறிவு அப்படிதான் சொல்ல முடியும். ஒவ்வொரு அறிவும் அவன் தான், ஒவ்வொன்றும் எல்லாமே அவராக இருக்கும்போது இதுல ஆறாவது அறிவில் பிரகாசமா போ. அப்ப அந்த ஆறாவது அறிவினுடைய சிறப்பு இந்த வழியை கரெக்டா நம்ம பயன்படுத்தி அதை இன்னும் இன்னும் நம்ம ஆறாவது அறிவினுடைய மினரல் செய்வதுதான் நம்மளுடைய மனித வாழ்வு. இப்படிப்பட்ட அறிவை பெற்றன்னா அளவிட முடியாத ஆற்றல் மிகுந்த பேராற்றலும் பேரறிவும் உடைய இந்த அறிவை பெற்றன்னா சந்தோஷமா இருக்குமா? ஒரு பெரிய பொருள் நமக்கு கிடைச்சிருக்குங்க, யாருக்குமே இல்லாத ஒரு பொருள். இறைவனே ஆறாவது அறிவா நமக்குள்ள வந்திருக்க. இதனுடைய அளவு இவ்வளவுதான் சொல்ல முடியாது. இந்த அளவை மிக அதிகமாக பயன்படுத்தியவர்கள் தான் மகான்கள். இந்த பிரம்மாண்டமாக அகற்பிட முடியாததாக பயன்படுத்திய ஒரு வல்லல் பெருமான எக்ஸ்ட்ரீமா பயன்படுத்திட்ட. அந்த அளவுக்கு பயன்படுத்தினோட பெருமானாறு அளவுக்கு நாம பயன்படுத்தினோட அவருடைய கொள்கைகளை புரிந்து கொண்டு சரியானபடி வாழ்கிறோம். ஐயா எப்படி மருந்து கொடுத்திருக்காரு, போதும் போதும் போதுன்றது எங்க கொடுக்கல. நீங்க பக்தியில இருந்து யோகத்துல இருந்து கர்மத்துல இருந்து ஞானத்துல இருந்து நீங்க எங்க பார்த்தாலும் ஐயாவுடைய பெரிய யூனிவர்சிட்டி. ஐயா சரியைக்கு வேணுமா, கிரியைக்கு வேணுமா, யோகத்துக்கு வேணுமா, ஞானத்துக்கு வேணுமா, எல்லாம் ஐயா வச்சிருக்காங்க மருந்து. இப்படிப்பட்ட மருந்தை நாம் சரியாக பயன்படுத்தி மற்றவர்களுக்கும் கொடுக்கின்றோமா? ஐயா கதுதாங்க நம்ம கொடுக்குற காணிக்கை. நீதி நெறி நன்கறிந்த மனிதர் வாழ்வில் நெருக்கடி ஏன் வந்து கேப்ப? ஏன் இவ்வளவு துன்பம் சொல்லுங்க? எந்த மனிதனையாவது ஒரு ஞானிகளையும் குழந்தைகளையும் தவிர சுகமா இருந்தவர் யார் காட்டுன்றாங்க? நாம இயல்பு என்ன தெரியுங்களா, சந்தோஷமா இருக்கிறதுதான் பிறந்து. நம்முடைய மனித இயல்பு என்ன தெரியுங்களா, சந்தோஷம். சில பேர் சந்தோஷமா இருந்தா ஏன் நான் சந்தோஷமா இருக்கணும் காரணம் கேட்கிறார்கள். ஏன் துக்கப்படுறதுக்கு யாரும் காரணம் கேட்கல, சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் காரணம் கேட்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா நாம இயல்பு சந்தோஷம். ஏன் குழந்தைங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கு, ஒரு சின்ன குணகுணத்தை கொண்டு போய் ஆட்டினா சிரிக்குது, சும்மா அது முன்னாடி போய் நின்னா சிரிக்குது, அது கண்ணை பார்த்தா சிரிக்குது, காரணமே இல்லாம சிரிக்குது. அதே குழந்தையா இருந்த நாம மாறிட்டோம் அப்படின்னா சிரிக்கிறதுக்கு நமக்கு அவ்வளவு ஒரு வெறுப்பு இருக்கு. விளையாட்டா சொல்லுவாங்க, ஒரு ஆறு மாச குழந்தையா இருந்தப்ப ஒரு கிளிகுலத்தை கொண்டு போய் ஆட்டினா அது பயங்கரமா சிரிக்குமா? இதே 60 வயசு தாத்தா கிட்ட கொண்டு போயிட்டு அவர் சோகமா இருக்கிற அந்த கிளிகுலத்தை கொண்டு போய் ஆட்டினா தாத்தா என்ன கோபம் வரும்? ஏன் அதே கிளிகுலப்ப தானே 6 மாத குழந்தையாக இருந்தப்போ கொண்டு போய் உங்ககிட்ட ஆட்டினப்ப சிரிச்சீங்க? ஏன் 60 வயதானவன அதுக்கு நமக்கு அது மறந்து போச்சா? ஏன் அவ்வளவு பிரஷரை எடுத்துக்கிட்டோம்? சிரிக்க கூடாதுன்றத ஒரு வைராக்கியமா வச்சுக்கிட்டோம். அப்ப சிரிக்கிறதுக்காக வந்த மனிதன் ஏன் இவ்வளவு ஆனந்தமா மகிழ்ச்சியா குதூகலமா நிறைவா தானும் வாழ்ந்து அடுத்தவனுங்களையும் வச்சுக்கலாம்னு தோன்ற மனிதன் ஏன் இவ்வளவு நெருக்கடி காலாயிட்டான்? ஏன் இவ்வளவு நெருக்கடி சொல்லு. அப்ப நெருக்கடி ஏன் வந்ததுன்னு இப்ப கணக்கு பாக்குற. இப்ப கணக்கு நம்ம பார்த்தோம்னா இறைவன் இப்ப நம்ம நெருக்கடி பிரச்சனை நஷ்டத்துல ஓடிட்டு இருக்கு. கணக்கு நெருக்கடி எப்ப வரும், நஷ்டம் இருந்ததுன்னா நெருக்கடி. அப்ப இந்த உலகத்துல நிறைய நஷ்ட கணக்குல ஓடிட்டு இருக்கு. அப்போ முதல் யாருன்னு கேட்டீங்கன்னா கடவுள் தான் முதல். நமக்கு கடவுளாகிய முதல் கொடுத்ததெல்லாம் லாப கணக்கு தான். இதுல ஒண்ணு கூட நாம செய்யல. மணல புரண்டுறோம், மலைய உடைகிறோம், அஞ்சு பூதங்களையும் ஒரு வழி பண்ணிடுறோம். ஆனா ஒண்ணுக்கு கூட நம்ம சொந்தக்காரன் கிடையாது. இதுக்கு பின்னாடி இன்னும் சமுதாயம் வரப்போகிறது. அவர்களுக்கு நம்ம எதையும் விட்டு போக போறதில்ல. அப்ப ஆனது ஏழாகிய பிரம்மம் தான் அனைத்துக்கும் உரியவர். ஏன் அவரே அனைத்துமாக இருக்கிறார். அப்ப என்ன பண்ணுச்சு, அணுவிலிருந்து அண்டமாகவும் பிண்டமாகவும் அனைத்து உயிர்களாகவும் மனிதர்களாகவும் வந்திருக்கிறது. சம லாபம் பஞ்சபூதங்களா இருக்கு, காடா இருக்கு, மலையா இருக்கு, நதியா இருக்கு, என்ன இல்ல நமக்கு. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லையா, சுவாசிக்க நல்ல காத்து இல்லையா, பாட்டு ரசிக்க பச்சை பசேல்னு மரம் இல்லையா, குயிலினுடைய ஓசை இல்லையா, நமக்கு சாப்பிடறதுக்கு உணவு இல்லையா, நீர் இல்லையா, போட்டுக்கு துணி இல்லையா, தங்க வீடு இல்லையா, சொந்தக்காரங்களோட இருந்து கொஞ்சி குழாவை நமக்கு சொந்தத்தை கொடுக்கலையா, அவருக்கு பேசி நம்ம உணர்வுகளை கொடுக்க நமக்கு நாக்கு குடுக்கலையா, மொழிய குடுக்கலையா, பார்க்க அழகா பார்க்க கண்ணு குடுக்கலையா, நல்லதை கொடுத்து காது குடுக்கலையா, என்ன குடுக்கல. ரெண்டு கைகளை கொடுத்திருக்காரு, ரெண்டு கால்களை கொடுத்தாரு, உணர்வுகளை கொடுத்தாரு, மனசை கொடுத்தாரு, எவ்வளவு கொடுத்திருக்காரு. எத்தனை இருப்பு நம்ம கிட்ட இருக்கு, எல்லாத்தையும் பிரம்மம் கொடுத்துச்சு. ஆனா என்னதான் பிரச்சனைன்னு தெரியல, ஓயவே இல்லை. அப்ப ஆதிநிலை இருப்பு எடுத்தால் அதன் பின் வந்த எல்லா லாபம் பிரம்மம் சூப்பரா இருக்கு. அதனுடைய அதனுடைய திட்டங்கள், அதனுடைய ப்ரோக்ராம் ரொம்ப அழகா அது தன்னுடைய வியாபாரத்தை பண்ணிருக்கு. அப்ப ஏன் இவ்வளவோ, அப்ப ஏன் பிரச்சனை, ஏன் இவ்வளவு கஷ்டம், அப்ப ஏன் இவ்வளவு வேதனை, அப்ப ஏன் இவ்வளவு துக்கம், ஏன் இவ்வளவு சமுதாயத்துல நோய்கள் மண்டி கிடக்குது. பெருமானார் ஏன் வந்து உதிச்சார், ஏன் புறத்தை மட்டும் வெளுத்து அகத்தை கருத்து, ஏன் இவ்வளவு துன்பங்களை இந்த நாட்டுல பார்த்தாங்க. ஐயா கண்டு துடிச்சது பாட்டுல சொல்றாங்க, கையுற வீசி நடப்பதை நான் கைகளை கட்டியே நடந்தேன். ஐயா பாருங்க, தெரியும் அன்பர்களுக்கு தெரியும், சன்மார்க்க அன்பர்களுக்கு இந்த பாடல் தெரியாம இருக்காது. நான் சூட்சமத்தை பாருங்க எப்படி வாழ்ந்திருக்காரு ஐயா, வாழ்ந்து காமிச்சு போயிருக்காரு பாருங்க. கையுற வீசி இந்த கைகள் அப்படி முன்னும் பின்னுமா வீசி நடக்கிறது கூட எனக்கு மனசு நானுது வெக்கப்படுதுன்றாரு. நடப்பதை நானே ஐயாவுடைய படத்தை பார்த்தால் அன்பர்களே அதுவே தெரியும். இந்த ரெண்டு கைகளையும் அப்படியே சேர்த்து வச்சுட்டு அந்த உட்கார்ந்து இருக்கும் பாருங்க. அதை பார்த்து அவர் சொல், அதாவது காந்தி சொல்லுவார், மை லைஃப் இஸ் மை மெசேஜ். லைஃப் கூட வேண்டாம், ஐயாவுடைய புகைப்படம் இஸ் மை மெசேஜ், இஸ் அவர் மெசேஜ். அவருடைய மெசேஜ் நமக்கு, நமக்கு மெசேஜ் கொடுத்திருக்காரு ஐயா. அவருடைய புகைப்படத்தை பார்த்தால் போதும், கையுற வீசி நடப்பதை நாளி கைகளை கட்டியே நடந்து மெய்யுற காட்ட வெறிவி வெண் துகிலால் ஐயோகோ என் உடலெல்லாம் மறைச்சு. உன் உடம்ப எனக்கு வெளியில காட்ட பயமா இருக்கு, வெறுவி எல்லாத்தையும் ஃபுல்லா மறைச்சுக்கிட்ட. வையம் மேல் இந்த உலகத்துல இதான் ஐயா வராங்க, வையம் மேல் பிறர்த்தம் நடை கோலம் வண்ணம் கண்டு வையம் மிக படைப்பா நான் பார்க்க மாட்டேன். வையம் மேல் பிறர்த்தம் கோலமும் நடையும் கண்டு ஐயோ அண்ணலே இந்த மாதிரி கஷ்டம், இந்த மாதிரி என்ன ஒரு ஆட்டம், என்ன ஒரு பாட்டம், என்ன கோலம், என்னமே என்ன ஆடையில கம்பீரம் என்ன, வாகனத்துல கம்பீரம் என்ன, இல்லத்தில் கம்பீரம் என்ன, நாம் செய்கிற திருவிழாக்கள்ல கம்பீரம் என்ன, சொற்கள்ல வர கம்பீரம் என்ன, நடையில வர கம்பீரம் என்ன, நான் பார்க்கவே மாட்டேன். அண்ணலே சிறிது நான் ஊங்கி கூட அப்படி பார்க்க மாட்டேன், பார்க்க கூட மாட்டேன். அப்படி பார்த்துட்டா பயம் மிக படைக்கு. அப்படி ஏதாவது ஒரு சமயம் பார்த்துட்டேன்னா எனக்கு ரொம்ப பயம் வந்துருது. ஏன் இவ்வளவு ஆட்டம் அன்பர்களே, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கலாம், எத்தனை அன்பர்கள் இங்கு குழுமி இருக்கிறீர்கள், கூடியிருக்கிறீர்கள் என்று தெரியாது. நேற்று இரவு 11:30 இந்திய நேரப்படி துபாயில மிகச்சிறந்த ஒரு நடிகை அவங்க இறந்துட்டாங்க. பயம் மிக படைத்து அது சொல்லணும் நமக்கு, வேதம் சொல்லாததை மரணங்கள் சொல்லும். அதனாலதான் ஐயா மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திரலாம் கண்டினர். பயம் மிக படைத்தேன், என்ன அவங்களுடைய வாழ்க்கை முறை என்ன, எத்தனை கேமரா அவங்க சுத்தி நின்றுட்டு புகைப்படம் எடுக்கணும், இன்னைக்கு வர போறாங்கல்ல வந்துட்டு இருக்கலாம், எத்தனை கேமரா இப்ப அவங்களையும் சுத்தி எடுக்க போகுது, அவ்வளவுதான் அந்த உடல் மறைய போகிறது. அவங்க என்ன ஜீவ காரணியம், ஆத்மா சாந்தி அடைக்கணும்னு எழுதிக்கணும்னு ஒரு கேள்வி வருகிறது. சாந்தி அடைகிற அளவுக்கு அவர்கள் ஏதாவது செஞ்சிருப்பாங்களா, நடிச்சாங்க, பத்மஸ்ரீ அவார்டு வாங்கினாங்க, லெஜெண்ட் ஆஃப் சினிமாங்க, எல்லாம் ஓகே. ஆனா மேல போறது அந்த ஜீவகாருண்யம், பேரில் வீட்டு திறவுகளுக்கு ஏதாவது பண்ணாங்களா, எவ்வளவோ சொத்து எவ்வளவோ கோடி மதிப்பு இருக்கு, காப்பாத்த முடியலையே, காப்பாத்த முடியாம போயிடுச்சு. ஐயா சொல்றாங்களே ஒரு பாட்டுல, தாயார் இருந்து என்ன, தந்தை இருந்து என்ன, தன் பிறவி உறவு கோடி, என் கூட பிறந்தவங்க இந்த சுத்து எனக்கு இவ்வளவு, ஐயா சொல்றாங்க இல்லையா, கணக்கட்டோடு கணத்தோடு திரிகின்ற மாதிரி கணம் அவ்வளவு சொன்னாங்கப்பா எனக்கு, தன் பிறவி உறவு கோடி, ஆயார் இருந்தென்ன, தந்தை இருந்தென்ன, இறந்தென்ன, இருந்தென்ன, தந்தை இருந்தென்ன, தாயார் இருந்தென்ன, தன் பிறவி உறவு கோடி, இவ்வளவு சொந்தக்காரங்க இருந்தென்ன. இந்த பாடல் இந்த அம்மா இறந்துட்டாங்கன்னு போது எனக்கு இந்த பாடல் ஞாபகம் வருது. தனமலை இருந்தென்ன, பொண்ணும் பொருளும் மலரா இருந்தென்ன, கன பெயர் எடுத்தென்ன, பேரும் புகழ் எடுத்தென்ன, இவர மாதிரி இந்த அம்மா மாதிரி நடிக்க முடியும் என்னமோ எல்லாருமே இரங்கல் செய்தியில சொல்லிட்டு இருக்காங்க. கன பெயர் எடுத்தென்ன, கணியும் ஆண்டென்ன, இந்த உலகத்தே ஆண்டென்ன. 2016 December 5 ஒரு அம்மையார் பிறந்தார்கள், நேற்று அவர்கள் பிறந்தனா தரணி ஆண்டென்ன, பேயோர் இருந்தென்ன, பிள்ளைங்க இருந்தென்ன, குருவா இருந்தென்ன, சீடர்கள் இருந்து நின்று எல்லாரும் இருந்து இது பண்ண முடியும். சித்து பல கற்றுன எல்லா சித்துகளும் தெரியும், அஷ்டமா சித்திகளும் தெரியும். அணு மாதிரி சுருங்க முடியும், மலை மாதிரி பெருசாக முடியும், இரும்பு மாதிரி கனமாக முடியும், காத்து மாதிரி லேசாக முடியும். இருக்க எந்த கூடு விட்டு கூடு காய தெரியும், எல்லாத்தையும் எனக்குள்ள வசியம் பண்ண தெரியும், ஈஸ்வர நிலைக்கே கூட உயர முடியும், எல்லாம் தெரியும். ஆனா சித்து பல கற்றுன்ன நித்தமும் விரதங்கள் செய்தென்ன, டெய்லி விரதம் தான், பூஜை தான், புனஸ்காரம் தான், கோயில் சுத்தது தான். ஒரு தோற்றம் விடுறது கிடையாது, ஒரு சாஸ்திரம் விடுறது கிடையாது, ஒரு மந்திரம் விடுறது கிடையாது, நித்தமும் விரதங்கள் செய்த என்ன. அப்புறம் என்ன செய்தாரு, நதிகள் எல்லாம் ஓயாது மூழ்கி என்ன, ஒரு நதி விடுறது கிடையாது. கோதாவரி தான், கங்கை தான், காவிரி தான், திரிவேணி சங்கமம் தான், எத்தனை நதிகளை சென்று நீராடி என்ன, என்ன பலன் கண்டேன். ஐயா சொல்றாங்க கண்ட பலன் என்ன, யமன் ஓலை வரும் பொழுது ஒன்று அந்த யமன் ஒருவருடைய ஓலையை இது ஒன்றை கண்டு தடுக்க உதவுமோ, யம ஓலை ஒன்னே ஒண்ணு அதை தடுக்க உதவுமா, இத்தனை சொல்லுங்க. இந்த ஒரு மரணத்தை நீங்க நேர்த்து, ஏன்னா சமீபத்துல நடந்தது எத்தனையோ மரணங்களை, அதனாலதான் பிரசவ வைராகியம் மயான வைராகியம் எல்லாமே மறந்துடும் நமக்கு. சுட சுட இருக்கு ஒரு மரணம், அதை பாருங்க. ஏன்னா ஒரு வருஷம் ஆயிடுச்சு, அந்த மரணம் கொஞ்சம் சொல்லி கொடுத்தது டிசம்பர் 5th 2016. இப்ப நேற்று ஒரு மரணம் நிகழ்ந்து இருக்கிறது, அது சொல்லி கொடுக்கணும். இவ்வளவு சொத்து இருந்தது, அவங்களால என்ன பண்ணிருக்க முடியாது. பெரிய பணக்காரங்க, புகழ் இருக்கு, எல்லாம் இருந்தும் அரை மணி நேரத்தை உயிர் பிரிஞ்சிருக்காங்க. 11 to 11:30 உயிர் பிரிஞ்சிருச்சு, கலந்துருந்திருக்காங்க, முடிஞ்சிருச்சு. எவ ஓலை ஒன்றை கண்டு தடுக்க உதவுமோ, அடுத்தது சொல்றாரு இதுவெல்லாம் மேற்கொண்டு சொன்னாங்க பாத்தீங்களா, இதுவெல்லாம் சண்டை உறவென்றே நான் இருந்தேன். இது தாயாரு தந்தை என் கூட என்னுடைய சொந்தக்காரங்க பெரிய பெரிய செல்வம் புகழ் இந்த உலகத்தை ஆள்கின்ற தகுதி என் பிள்ளை குட்டிங்க குருவா இருக்கிறது, பெரிய குருவா இருக்கிறோம் நம்ம மடத்துக்கு ஒண்ணுதான் அதிபதி, பெரிய எனக்கு சீடர்கள் நிறைய இருக்காங்க, எல்லா சித்துகளும் தெரியும், என்ன மாதிரி ஒரு விதங்கள் இருக்க முடியாது, பூஜை பண்ண முடியாது, புனஸ்காரம் பண்ண முடியாது, கோயில் போனவங்க கிடையாது, தீர்த்தங்கள் என்ன மாதிரி சுத்தவங்க கிடையாது, புனித யாத்திரை என்ன மாதிரி போனவங்க கிடையாது, இப்படி எல்லாம் இருக்கே இதுவெல்லாம் சந்தை உறவென்று நான் இருந்தேன். என்ன பண்ண, உன்னிரு தாளிலே பிடித்து, ஐயா உன் தாளை நான் பிடிச்சுக்கிட்டேன், உன்னிரு தாளிலே பிடித்தேன், உன் தாளை பிடிச்சிக்க, எது நெஜம், உன் தாள் தான் நெஜம், இதெல்லாம் தெரிஞ்சுட்டு உன்னிரு தாளிலே பிடித்தேன். வந்த பிறகு ஐயா யோசிக்கல, முன்னாடியே நம்ம எல்லாத்தையும் மறந்த பத்தி யோசிக்கிறாரு. இப்ப கண்டிப்பா அந்த ஆத்மாலாம் கதரும், அழுகும், சொத்தெல்லாம் சேர்த்து வச்சுட்டு போனுமே, மேல போய் அவங்க திருப்பி அனுப்புவாங்களே, அதுக்கு இல்லையே, கிட்ட திறவுகள் இல்லையே, இங்க வாழறதுக்கு நல்லா தேவை 10 cars இருக்கலாம், வசதியான எத்தனையோ வீடுகள் இருந்திருக்கலாம், போகிறதுக்கு சொந்தமா விமானம் இருந்திருக்கலாம், அவங்க போய் தங்கறதுக்கு பெரிய பெரிய ஹோட்டல் இருந்திருக்கலாம், அவங்களுக்கு ஒண்ணுன்னா ஏவல் செய்ய எத்தனையோ நபர்கள் இருந்திருக்கலாம், எவ்வளவு இருந்திருக்கலாம். இங்க இருக்கிற இந்த இகலோகத்துல பரலோகத்துல பரலோகத்துல அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அந்த ஆத்மாக்கு எந்த மரியாதையும் கிடையாது. உன்னிரு தாளினை பிடித்தேன், ஏன்னா அங்க அதுதான் வேணும், அந்த தாள் தான் வேணும். உன்னிரு தாளினை பிடித்தேன், யார் மீது உன் மனம் இருந்தாலும் உன் கடைக்கண் பார்வையை மட்டும் என் மீது கொடுத்த அந்த நேரம் அவ்வளவு நமக்கு உணர்வு நிலை மேலும் இருந்தால் அந்த சுத்தம் பாருங்க, அது கலம்பு. யார் மேல உன் மனம் இருந்தாலும் பரவாயில்ல, உன் கடைக்கண் பார்வை மட்டும் என் மேல செலுத்திரு. ஏன், இதுதான் பரலோகத்துக்கு அவர் டிக்கெட் வாங்குறதுக்கு முன்கூட்டியே ரிசர்வ் பண்ணி வச்சிடறாரு. இதெல்லாம் எனக்கு ஒண்ணு இல்லைனாலே பிரம்ம என்ன பண்ணும், நான் வரேன். எப்பொழுது இதெல்லாம் பொய்ப்பொருள் என்று நீ உதறிவிட்டாயோ அப்பொழுதே பொய்ப்பொருள் வந்து நமக்குள்ள இருந்துடும். பயம் மிக படைப்பேன், அதுதான் முன்னாடியே ஐயாவுக்கு பயம் வருது, பெரிய ஆட்டம் போறையே. திருத்தம் கோலமும் நடையும் வண்ணமும் கண்டு நான் அதை ஊன்றி பார்த்ததே கண்டு அண்ணலே பைய நான் ஊன்றி பார்த்தது, எங்காவது பார்த்துட்டேன்னா எனக்குள்ள பயம் வந்துருது. பயம் மிக பெருக்கையே இவ்வளவு நீங்கள் அப்போடுகின்றீர்களே, வட்டி மேல் வட்டி கொள் மார்க்கத்தை அறிகின்றேன், வட்டியை வளர்க்கின்ற மார்க்கத்தை அறிய தெரியப்பா. ஆனா இறைவனை அறிகின்ற எட்டோடு இரண்டு சேர்த்து என்னவும் அறியீர்கள், எட்டோடு இரண்டு சேர்த்து அறிவையும் உயிரையும், இதுதான் உண்மையான ஆன்மீகம். எட்டு என்றால் என்ன நண்பர்களுக்கு தெரியும், உயிர் அறிவு, இரண்டு என்றால் அறிவு, எட்டோடு இரண்டு சேர்த்து என்னவும் அறிவு. அதாவது அறிவுனா எட்டு என்பதற்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆவை சொல்லுவாங்க, இரண்டு என்பதற்கு ஏவை சொல்லுவாங்க, தலையில அப்படிதான் கணக்கு வரும். அப்போ அறிவோடு உயிரை சேர்த்து என்னவும் அறி, நமக்குள்ள இந்த ஆன்மாவாக இந்த பரபிரம்மே எல்லாமாக இருக்கிறது, எல்லா உங்களுக்குள்ளும் இந்த பரபிரம்மே எல்லாமாக இருக்கிறது என்ற அறிவை பெறுதலே ஆன்மீகம். இதுதான் எட்டோடு இரண்டு சேர்த்து என்னவும் அறி, எத்துணை கொள்கின்றே சித்துலகீர். இதை தவிர்த்து எத்தனை வச்சிட்டு இருக்கீங்க, பார்ப்பனே பயம் மிக படைப்பேன். அப்போ ஐயா அத வாழ்ந்து காமிச்சு போயிருக்காங்க, அப்ப இதை உணராம தான் இவ்வளவு நெருக்கடி ஏன் வந்தது என்று கணக்கு பாக்குறாங்க, ஏன் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னும் பொழுது எல்லாம் நல்லா இருக்கு, ஆதியிலிருந்து வந்ததெல்லாம் நல்லா இருக்கு, ஆனா இன்னைக்கு நெருக்கடிக்கு வந்ததுக்கு காரணம் தனி உடைமை பற்று. இன்னைக்கு சன்மார்க்கம் வேணும், சன்மார்க்கம் வேணும், ஜீவகாருண்யம் வேணும்னு ஒரு மனிதனுக்கு சொல்ல வேண்டியதாச்சு பாத்தீங்களா. அவனுடைய இயல்பு, மனிதனாக பிறந்ததனுடைய இயல்பு என்னங்க, மனிதனாக பிறந்தனுடைய இயல்பு என்ன, ஜீவகாருண்யம். மனிதன் என்றால் என்ன, மனது இதமாக வைத்துக் கொள்பவனே மனிதன், மனம் இதமாக வைத்துக் கொண்டிருப்பது என்றால் என்ன, ஜீவகாருண்யம். எல்லா உயிர்களுக்கும் ஜீவகாருண்யம் சொல்றது, ஆனா அப்படி இருக்க வேண்டிய மனிதனிடத்தில் செய் செய் என்று சொல்வதே மிகப்பெரிய அவலம். ஆனா சொல்லியும் கேட்காம அப்படி சுத்திட்டு இருக்கும் பாருங்க, அதை விட மிகப்பெரிய அவலம். ஈயன இரத்தல் இழிந்தென்று அதனினும் இழிந்து ஈயன் என்றல்வாங்க பாருங்க, கொல்லென கொடுத்தல் உயர்வென்று அதனினும் உயர்வு கொல்லேன் என்றல்ற மாதிரி அவலத்திலையும் அவலும் ஜீவகாருணத்தினுடைய சிறப்பு அம்சமாக திகழ வேண்டிய மனிதனிடத்தில் ஜீவகாருண்யம் செலுத்து, ஜீவகாருண்யம் செலுத்துன்னு சொல்றது மிகப்பெரிய அவலம். அதை விட அவலம் எவ்வளவு சொல்லியும் இந்த மனிதன் அதை அசட்டை செய்து கொண்டிருக்கிறான் பாருங்க, சட்டையே செய்யாம, அது மிகப்பெரிய அவலம். அப்ப அந்த அவலத்தின் காரணமாகத்தான் தனி உடைமை பற்று, தனி உடைமை பற்றுனா தான் என்கிற அதிகார பற்று, தனது என்கிற பொருள் நான் தான், எல்லாமே நான் தான், எல்லாமே என்னுடையதான். இது எதனால வருதுன்னு தெரியல, இந்த உலகத்துல இறைவனை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. ஐயா சொல்றாங்க, பாட்டு வித்தால் பாடுகின்றேன், பணி வித்தால் பணிகின்றேன், கூட்டு வித்தால் கூடுகின்றேன், குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்கின்றேன், குழைவித்தால் குழைகின்றேன், உறங்குவிட்டால் உறங்குகின்றேன், உறங்காதென்றும் ஆட்டுவிட்டால் ஆடுகின்றேன், அந்தோ இச்சிறியேனால் அவதென்ன. இதுதானே உண்மை, இதுதானே சத்தியம், இதுதானே நெஜம். அதனால ஏதாவது பண்ண முடியுமா, இறைவன் உள்ளிருந்து பாட்டு விட்டால் பாட முடியும். இது ரொம்ப பணிவுன்னு சொன்னா கூட சொல்ல முடியாது, அவன் பணிவாக அந்த குணத்தை என் இயல்பாக அவனே உள்ளிருந்து இயக்குகிறான். யான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகன் தன் வார்த்தை என்று, யான் உரைக்கும் வார்த்தை என்று நான் யார் எனக்கென ஒரு ஞான உணர்வேது நாட்டி சிவம் என் ஊநாடி நிலா ஒளி என்கிறார் வளர்ந்திருவான். என்னால் ஆவது ஒன்றும் உனக்கு இல்லை என்றால் எனினும் எனக்கு உண்மையை உரைத்தருளே என்கிறார் வல்லந்திருவான். ஒண்ணுமே கிடையாது, இதுதான் நிஜம். அப்படி நம்மளதான் எல்லாம் நடக்குதுன்னா இந்த உடலை நாம வந்து இந்த பூமியில விட்டுட்டு போக மாட்டோமே, நரைதுரை தோன்ற விட மாட்டோமே. கண்ணு வந்து ஒரு வயதுக்கு மேல நமக்கு வந்து சரியாக வந்து தெரிய மாட்டேங்குது, அதை நமக்கு நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருக்கோமே. காது மந்தமாகுது, நாக்கு வந்து சுவை இழந்து போகிறது, ஒரு தோல் எல்லாம் சூக்கம் விழுது, முடி எல்லாம் கொட்டுது. அப்ப இதெல்லாம் நம்மளுடைய செயல்பாடுதான், நான் தான் எல்லாம் பண்றேன் அப்படின்னா இதை நிறுத்தணுமா? அப்ப நம்ம ஐயோ பேருபதேசத்துல பரவிச்சாரம் சத்விசாரம் சித்விசாரம் எத்தனை விசாரம் சொல்லிருக்காங்க. ஆன்ம விசாரம், இந்த விசாரம் செஞ்சு பாருங்க நமக்கு எங்கிருந்து வருகின்றது கர்வம். மொத்த பிரச்சனைக்கும் காரணம் ஒன்னே ஒண்ணு, தனி உடைமை பற்று, தான் என்கிற அதிகார பற்று, தனது என்கிற பொருள் பற்று, எல்லாம் தனது. நாமளே இல்லைன்னும் போது நமக்கு எப்படி எல்லாம் சொந்தமாகணும்? நாமளே இல்லை, நாமளே ஒண்ணு கிடையாது, நான் என்றே ஒன்று கிடையாது. நான் என்றே ஒன்று இல்லாத போது நமக்கு எங்கிருந்து சொத்து சுகம் வரும்? நான் என்று ஒன்று இல்லாத போது நமக்கு என்று உடைமைகள் எப்படி வரும்? இப்ப என்னை பற்றி அறிமுகம்னு கேட்கும்போது அதான் தோணுச்சு, நானே ஒண்ணு இல்லை, அறிமுகம் எப்படி வரும்? நான் என்று ஒன்று இல்லாத போது அறிமுகம் எப்படி நமக்கு வரும்? ஐடியா இல்லையே நமக்குதான், எல்லாமே இந்த பிரம்மம் தானே இருக்கு. இப்படி செய்தா அப்படி செஞ்சாங்க போது அதுக்குள்ள பிரம்மம் தானே இருக்கு, நம்மதான் இல்லையே. அது பேச சொன்னா பேசுறோம், பேசுறது நிறுத்துன்னா நிறுத்திடுறோம். இப்போ பாட்டு வித்தால் பாடுகின்றேன், பணி வித்தால் பணிகின்றேன், கூட்டு வித்தால் கூடுகின்றேன், குழைவித்தால் குழைகின்றன. ஐயாவுடைய அந்த குழைவு எப்படி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க, பாடல்கள் இருக்க குழைவு எப்படி இருக்குன்னு போது ஐயா சொல்றாங்க, இறைநிலை என்னை குழைவித்தால் குழைகின்றேன். அது இப்படி எழுதுப்பா, ஆனா எனக்கு குழையுது மனசு. அப்ப எந்த அளவிற்கு அவர் அந்த தன்முனைப்பு இல்லாத ஒரு நிலைக்கு சென்றால்தான் தானும் இருக்கக்கூடாது, தனது இந்த பிரச்சனை மட்டும் தீரும். தான் என்கிற அதிகார பற்றும் தனது என்கிற பொருள் பற்றும். அடுத்தது ரெண்டாவது, இன மொழி ஜாதி தேச சமய பேதம், இன்னும் என்னென்ன பேதங்களை போடும். இந்த மாதிரி பேதம் கற்பித்து கொண்டு மனித சக்தி வீணாய் பயனற்று போய்கின்றது. இன்னைக்கு உலகில் இருக்கிற அத்தனை நோய்களுக்கும் காரணம் தனி உடைமை பற்று. தனி உடைமை பற்று என்பது தான் தனது என்கிற பற்று, தான் என்கிற அதிகார பற்று, தனது என்கிற பொருள் பற்று. அடுத்தது நமக்குள்ளேயே பேதம் கற்பிச்சுட்டோம் பாருங்க, சமய பேதம், ஜாதி பேதம், இன பேதம், மொழி பேதம், தேச பேதம், பால் பேதம், பணக்காரங்கன்ற பேதம், ஏழை பணக்காரங்கிற பேதம், படிச்சவன் படிக்காதவன்ற பேதம், முட்டாள் அறிவாளின்ற பேதம், சிட்டி ஹர்பன்ற பேதம் இல்லையா, ரூரல் ஏரியான்றாங்க, அப்புறம் சிட்டின்றாங்க. இதுல இதுல கூட பேதம் இருக்கு. கொஞ்சம் ஒரு கிராமத்துல இருந்து வந்துட்டாங்கன்னா அவங்களை ஒரு மாதிரி பாக்குறது, உயரம் குள்ளும்ன்ற பேதம், அழகு அழகில்லாதவன்ற பேதம், நிற பேதம், எத்தனை பேதங்களை கற்பித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு முறை அருள்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய பாசறையில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அப்போ எல்லா வெளிநாடுகள்ல இருந்து வந்த அன்பர்கள் இதே போல கலந்துகிட்டாங்க, நீங்க கலந்துகிட்ட மாதிரி அங்க நேரா வந்து கலந்துகிட்டாங்க. அப்ப கலந்துக்கும் போது ஒருவரை ஒருவர் அவர்கள் அவர் பயிற்சி முகாமிற்கு வருவதற்கு முன்பு இந்த அன்பர்கள் தங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. அப்ப பேசிக்கும் போது என்ன சொல்றாங்க, என் பேர் இது, நான் இந்த ஊர்ல இருந்து வந்திருக்கேன், ஐ எம் பிரபாவதி, ஐ வாஸ் கம்மிங் ஃப்ரம் லண்டன், ஐ வாஸ் கம்மிங் ஃப்ரம் அமெரிக்கா, ஐ வாஸ் கம்மிங் ஃப்ரம் மலேசியா, ஐ வாஸ் கம்மிங் ஃப்ரம் சிங்கப்பூர், ஐ வாஸ் கம்மிங் ஃப்ரம் ஆஸ்திரேலியா அப்படின்னு அவங்க பேரையும் அவங்க ஊரையும் சொல்லிட்டே இருக்காங்க. இது அந்த சத்குரு வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு தெரியுது. உடனே அவர் உள்ளே வருகிறார், வந்து உடனே சொல்றார், ஐ எம் வேதாத்ரி, ஐ வாஸ் கம்மிங் ஃப்ரம் சுத்தவெளி, என் பேர் வேதாத்ரி, நான் சுத்தவெளியிலிருந்து வந்திருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவர் திருப்பி அன்பர்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் எந்த நாடு என்றது? அதெல்லாம் இல்லை, நீங்க அப்படின்னு. இதுதான் உண்மை. நீங்க எந்த தேசம், எந்த இனம், எந்த மொழி, எல்லாம் இந்த உடலோட இருக்கிற வரைக்கும் தான் இதுக்கு இத்தனை முத்திரை. உடலை விட்டால் வெறும் ஆத்மா, அவ்வளவுதான் இதுக்கு முத்திரை. எல்லாரும் அந்த சுத்தவெளியில இருந்தான் வந்திருக்கோம். இந்த உண்மையை உணர்த்துவதுதான் இந்த சன்மார்க்கம். இது உணர்ந்துட்டோம் அப்படின்னா ஐயா சொல்றாங்க, நீ ஜீவகாரண்யம் செய்யும் பொழுது அங்க வேற ஒருத்தர் சில உனக்கேதான் செஞ்சுக்கிற பரோபகாரம், அங்க அவன் பசி ஆறும் பொழுது இங்க உனக்கு ஒரு சுத்த உஷ்ணம் ஏற்படும். ஐயா சொல்றாங்க, நீ எத்தனை கோயில்ல போய் மூழ்கி எழுந்தாலும், எத்தனை காடுகளிலும் மலைகளிலும் போய் தவம் செய்தாலும், ஆண்டாண்டு காலம் நீ வந்து அன்ன ஆகாரம் இல்லாமல் வெறும் காற்றை மட்டும் சுவாசித்து தவம் செய்தாலும் பெற முடியாத உஷ்ணத்தை நீ ஒருவனுக்கு பசி ஆற்றுவிக்கும் போது அந்த ஜீவஹாரணத்தின் மூலமாக சித்த உஷ்ணம் உனக்குள் ஏற்படும். இந்த மருந்து ஏன் தெரியாம போச்சு? அன்பர்களே, இவ்வளவு நேரம் நம்ம பேசிட்டு இருக்கோம், ஆனா ஐயாவுடைய அன்பர்கள் நீங்க படிச்சிருந்தா ஓகே, படிக்கலன்னா என்னுடைய அறிவுக்கு ஐயா விளக்கேற்றி வச்சது. ஏனென்றால் ஐயாவின் பால் எனக்கு ஈர்ப்பு ஏற்பட்டதுக்கு காட்ட வேற ஒன்னும் படிக்கல. முதல் முதல் நான் எடுத்து படிச்சது ஒரு முறை அல்ல, இதுவரையில் நான் வந்து குறைந்தபட்சம் ஒரு 100 முறையாவது படிச்சிருக்கேன், ஒண்ணுதான். அதுக்கு பிறகு நான் நிறைய படிக்க ஆரம்பிச்சேன். இப்ப கூட அவர்களை ஒரு அதாவது அது ஒரு பெரிய கடல், அந்த கடல்ல இருந்து இன்னும் ஒரு அணுவளவாக நம்ம அதை துவைச்சிருக்கோமான்னு தெரியல. அந்த துவைத்தது கோடியில ஒரு பங்கு இங்க குடுக்குறமானு தெரியாது. பேருபதேசம் தான் ஐயாவுடைய மொத்த சாரமும் அடங்கியிருக்கு. ஐயா யாரு, என்ன சொல்ல வந்தார், என்ன சொல்ல வர்றாரு, எதை போதிக்க வந்தார், நமக்குள்ள இருந்து எதை எடுக்க வந்தாரு, நமக்குள்ள இருந்து என்ன எதிர்பார்க்கிறாரு ஐயா. 1873 மேட்டுக்குப்பத்தில் சித்தி வளாக திருமாளிகையில் அக்டோபர் 23 காலை 8 அவர் சன்மார்க்க கொடியை ஏற்றி வைத்து விட்டு உரை நிகழ்த்தினார். அதனால்தான் அதுக்கு பேர் பேருபதி. அத படிச்சா போதும் அன்பர்கள். 6000 பாட்டு வேணாம், அகவல் வேண்டாம், எதுவும் வேண்டாம், அந்த பேருபதேசத்தை எடுத்து படிங்க. ஐயா கதறி இருப்பார், நம்ம கிட்ட கதறி இருப்பார். யூடியூப்ல பேருபதேசம்னு அடியன் பேசியிருக்கேன், அதை கூட பாக்கலாம். ஆனா அது அவர் சொன்னதுல ஒரு கோடி கோடியில ஒரு மடங்கு கூட நம்மளால கொடுக்க முடியல. உணர்வுகளை கொட்டு பார்க்க கண்ணடி அழகும் போல இருக்கும். அப்படி ஐயா அந்த பேருபதேசம் நிகழ்த்திருப்பார். அதற்கு பிறகு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது தகவல், அதற்கு பிறகு ஐயா பேசவே இல்லை. நீதான் அக்டோபர் 23 கடைசி உரை நிகழ்த்திருக்கிறார். அதுக்கு பிறகு நவம்பர், டிசம்பர், ஜனவரி, ஜனவரி 30 ஐயா திருக்காப்பிட்டு நீயும் சொல்லி வந்தேன். ஒருவரும் தெரியல, அதே பார்த்துட்டேன், ஒருவரும் தெரியல, ஒருவரும் தெரியல. தெரியலன்னா என்ன, உருப்படல, உருப்படல, ஒன்று உருப்படல. அப்ப எவ்வளவு வருஷம் இருந்திருக்காங்க. அவர் அழுது மன்றாடி அந்த இறைவன் கிட்ட அந்த உண்மையை நீங்க அன்பர்களே நடராஜ பத்து படிங்க. நான் கடலை அழலன்னு ஒருத்தர் கூட சொல்ல முடியாது. பணியில இருந்து நடராஜ பத்து படிச்சு போறேன். நான் அழுகல, நான் அழாமதான் அதை படிச்சேன் அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகாருன்னு ஐயாவுடைய நடராஜ பத்தி எப்படிப்பட்டது, உருகி 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 இன்னமும் சொல்லோ உன் மனம் கல்லோ இரும்போ பெரும் பாறையோடு என்னெல்லாம் தெரிய என்ன மந்தமோ கேளாது அந்தமோ எனக்கு நீ எல்லாம் கூடு, உன் குற்றமோ என் குற்றமோ எல்லாம் பொறுத்தருள்வாய், இனி அழுக்க வருவாய், என்ன கெஞ்சி வாதாடி போராடி அவர் இந்த உண்மையை பெற்று இந்த உலகத்திற்கு உரைக்க வரும்பொழுது ஒருவரும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, புரிஞ்சுக்கலாம் சொல்ல முடியாது, ஏத்துக்கல, ஏத்துக்க முடியல. என்ன வருத்தப்படுத்திருப்பார், அந்த வருத்தத்தை இன்னும் கொடுத்துட்டு இருக்கோமா? ஒவ்வொரு நாளும் சிந்திக்க தோணும். பேரபுதத்தை படிச்சுட்டு அந்த புத்தகத்தை கீழே வைக்க முடியல. ஐயோ அந்த காலகட்டத்துல நம்ம ஏன் இல்லாம போயிட்டோம், இல்ல இருந்து இப்ப தேர்றதுக்காக வந்திருக்கோமா? அப்ப நம்ம அந்த ஐயா சொல்லுமா, இதை புரிஞ்சுக்கலையா? எப்படி இதை புரிஞ்சுக்காம இருக்க முடியும்? இந்த கருத்து ஏற்புடையதானே இருக்குது, எல்லாரும் உருப்படதானே ஐயா சொல்லியிருக்காங்க, இல்ல அவருடைய சுய லாபம் என்ன இருக்கு? உடனே இல்லையே, மக்கள் எல்லோரும் உயிரும் தானே ஐயா கொடுத்திருக்காங்க. அந்த காலகட்டத்துல இருந்த மக்கள் உணரல. அந்த பேருபதேசம் அவ்வளவு அழகா இருக்கு, இனியும் வீணம் வீண் காலம் கழித்து கொண்டிருக்காதீர்கள், ஆண்டவர் வருகின்ற தருணம் இது. ஆண்டவருக்கு நான் ஆண்டவரை நான் இந்த சாலைக்கு வரவழைக்க போவேன், 10 நீங்க இங்கே இருங்க, ஆண்டவர் சிந்தனையோட இருங்க, விசாரத்திலயும் இருங்க. ஐயா சொல்றாங்க, 2.5 தொடர்ந்து நீங்கள் சத்விசாரத்தில் இருந்தீர்கள் என்றால் ஆண்டவர் உங்கள் முன் தோன்றுவார் என்றாரு. தொடர்ந்து 2.5 நீங்கள் இருந்து பாருங்க, ஆண்டவர் உங்கள் முன் தோன்றுவார். ஏன் நம்மளோட புரிஞ்சுக்கல ஐயா, இந்த நல்ல மருந்து நாம ஏன் தவறுத்து விட்டோம்? இன்னைக்கு இந்த தேச பேதங்கள் இருந்துட்டு நம்ம பயனற்று போயிருப்போமா? ஐயாவுடையது இன்னைக்கு வந்திருந்தா, ஒரு அன்பர் சொல்கிறார், பெரியார் இல்லையே, நம்ம ஐயாவுடையத சரியா நம்ம புடிச்சிருந்தோம்னா பெரியார் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்ல வேண்டிய நிலையே வந்திருக்காது. அப்ப இந்த அவலங்களுக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம். இன்னைக்காவது நம்ம வீண் காலம் கழிக்காம, எனக்கு பயமா இருக்கு ஐயாவுடைய வீண் காலம் கழிக்காதுனாலே உள்ள இருந்து ஒரு பயம் ஏற்படும். ஐயா சொல்லுவாங்க இல்லையா, பயம் மிகப்படுது, ஐயோ வயது போதும், என்னைக்கு வருவோம், என்னைக்கு நமக்கு வந்து போல வருமோ தெரியாது. மரணமில்லா பெருவாழ்வில் அவர் வாழ்ந்துடலாம் சொல்லிட்டார். அதற்குரிய எந்த முயற்சியும் செய்யறதா தெரியல. ஜீவ காரணம் தான், அந்த ஜீவ காரண நெறி எதையும் நாம் பின்பற்றவில்லை என்றால் எப்படி? ஐயா காம்ப்ரமைஸே பண்ணாதவர். ஒரு முறை அன்பர்களே, இது சத்தியம் சொல்கின்றேன், பொய் புகழே, நிஜமா நடந்த சம்பவம். இந்த வருடம் அக்டோபர் 4 2017, இந்த வருடம் என்று போன வருடம் 2017 அக்டோபர் 4 பெருமானாரனுடைய அவதரிக்க அந்த வருவிக்க ஊற்ற தினத்திற்கு முந்தைய தினம் இங்கு சென்னையில மயிலாப்பூர் ஏவிஎம் ராஜேஸ்வரியில, இங்க இருக்கிற சென்னை அன்பர்களுக்கு தெரிந்திருக்கும், இப்ப கேட்டுட்டு இருக்கவங்களுக்கும் தெரியும், காந்தி வள்ளலார் விழான்னு விழா நடந்துட்டு இருக்கு. 50 வருடங்களை தாண்டி விட்டு தெரிஞ்சிருக்கும். அந்த விழாவில் அடியேனுக்கு பேச திடீரென்று அழைப்பு வந்தது. 4 காலையில எனக்கு அழைப்பு கொடுக்குறாங்க. ஏன்னா அன்றைக்கு சுதா சேஷியின் அம்மா பேச வேண்டியது, அவர்களுக்கு உடல் நலம் சரியில்லை. இதற்கு முன்பு அடியேன் அந்த காந்தி வள்ளலார் விழாவில் நம்மளுடைய வள்ளல் பெருமானாரை பற்றி பேசியிருக்கோம். அவரிடம் எனக்கு அழைப்பு இல்லை. திடீரென்று எனக்கு அழைப்பு வருகிறது. காலை 8:30 இருக்கும். அங்கிருந்து அழைப்பு வந்து பேச திடீர்னு நீங்க வரணும், 6 நிகழ்ச்சின்றாங்க. எனக்கு அந்த விழாவியை பங்கேற்கல, எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா அவ்வளவு பெரியவங்க வந்திருப்பாங்க அந்த இடத்துல. நம்ம சொல்ல வேண்டியவங்ககிட்ட சொல்லணும், யாரு போய் சொல்லுவாங்களோ அவங்க கிட்டையும் சொன்ன சந்தோஷம். பெரிய நமக்கு ஒரு பெருமானாரை கொண்டு போறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. வித்தியாசமான கோணத்துல அவரை சிந்திக்கணும், அவருக்கு என்னதான் சொல்ல வராரு. சரி, இந்த வாய்ப்பை எப்படியாவது பயன்படுத்திக்கணும். ஆனா அன்னைக்கு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு 2 நிகழ்ச்சி எனக்கு. காலையில 10:00 to 4:30 வரைக்கும் ஒரு நிகழ்ச்சி வெளிவாக்கத்துல சிறப்பு தவ தத்துவ விளக்கம். அதற்கு பிறகு அதே அவங்க சொன்ன 6 அதே மயிலாப்பூர்ல பாரதிய வித்யா பவனி, மயிலாப்பூர்ல இருந்து ஒரு 2 பேரு தள்ளி அவங்க சொல்ற ஏவிஎம் ராஜேஸ்வரிக்கும் பாரதிய வித்யா பவனும், இது கபாலீஸ்வர் கோயிலுக்கு எதிர்ல, அந்த இடத்துல ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் அடியனுக்கு சிறப்பு உரை. ஆனா இவங்க கூப்பிடுறதுக்கு என்னால எதுவும் காரணம் சொல்ல முடியல. எப்படியாவது கலந்துக்கணும் பெருமானாரை வேண்டிகிறேன். அழைப்பு கொடுத்தது நீங்க, எப்படியாவது என்ன பேச சொல்லிடுங்க, பேச வச்சிருங்க. இப்ப என்ன சொல்றதுன்னு தெரியல, உண்மையை சொல்லிட்டேன். இந்த மாதிரி எனக்கு 2 நிகழ்ச்சி இருக்கு. இந்த நிகழ்ச்சி சரியா அதே டைமுக்கு இருக்கு. என்னுடைய பேச வேண்டிய நேரம் இப்போது. நீங்க 6 ஆரம்பிக்கிறீங்க, நீங்க 7 வந்தா போதும். நான் 7 ஆரம்பிக்காக வந்துடணும். நான் சரி, நான் இந்த இவங்க கிட்ட பேசிட்டு உங்களுக்கு திரும்பவும் நான் தொடர்ந்து வரேன் அப்படின்னு நான் சொன்னேன். உடனே இந்த நூல் வெளியீட்டு அன்பர்களுக்கு நான் போன் பண்ணி, இந்த மாதிரி இந்த விழாக்கு எனக்கு அழைப்பு வந்திருக்கு, நீங்க கொஞ்சம் என்னுடைய சிறப்புரையை முன்னாடி வைங்க, அவங்களுக்கு ரொம்ப வருத்தம். ஏன்னா 3 முன்னாடி பெற்றாரு. இது எப்படிமா பண்ண முடியும்? சரி, பண்ணி பாருங்க, அங்க நான் போகணும். அது ரொம்ப தெரிந்த ஒரு தயவு உள்ளம். உடனே என்னென்னமோ பண்ணி சரின்னு சொன்னாங்க. விருப்பம் இல்லாம ஏன் சொல்ல வரேன்னா, காரணம் இருக்கு கேளுங்க. அதுக்கு பிறகு நிகழ்ச்சி எல்லாம் முடிச்சிட்டு அவசர அவசரமா நாங்க ஏவி ராஜேஸ்வரி போறோம். அடியனை கொண்டு போய் உடனே மேடையில நிக்க வச்சுட்டாங்க, உடனே மைக்கையும் கொடுத்துட்டாங்க. ஏன்னா எதற்காக இதை சொல்ல வந்தேன்னா, போய் பேசணும்னு சொல்லியிருக்கலாம், எந்த முன் தயாரிப்பும் இல்லை. என்ன சொல்ல வந்தேன், எந்த முன் தயாரிப்பும் இல்லை, என்ன பேசணுன்றது யோசிக்கல. அங்க போய் மேடையில ஏறினவொடனே அந்த மைக்கை பிடிச்ச உடனே பெருமானாரை முழுவதுமாக வேண்டிக்கணும். ஐயா, இத்தனை மக்கள் இருக்காங்க, இவ்வளவு பெரிய பெரிய தலைவர்கள் இருக்காங்க, அங்க பெரிய நம் சதத்திரு உரநடிகளா இருக்காங்க, கோவை சிவபிரகாச சுவாமிகள் இருக்காங்க, எல்லா பெரியவர்களும் அங்க இருக்காங்க, அரசியல் கட்சி பிரமுகர்களும் அங்க இருக்காங்க, நல்லி குப்புசாமி ஐயாவும் அங்க இருந்தாங்க, எல்லா பெரியவர்களும் பெரிய பெரிய லெஜண்ட்ஸ் இருந்தாங்க. பெருமானார் என்னதான் சொல்ல வராருன்றது நம்ம ஆவேசமா எனக்கு சொல்லணும் அப்படின்ற அந்த உணர்வில் வேண்டிக் கொண்டு, அதுக்கு பிறகு 30 min என்ன பேசணும்ன்றது இன்னும் கூட சரியா ஞாபகம் இல்லை. அப்ப நடந்த சம்பவம், இறங்கி பேச்செல்லாம் முடிஞ்சிருச்சு, நிகழ்ச்சி முடிஞ்சாச்சு. நிகழ்ச்சி முடிச்சிட்டு மேடையிலிருந்து இறங்குகிறோம். இந்த அழைப்பு கொடுத்தாரு இல்லையா ஐயா, அவருக்கு போய் நன்றி சொல்லணும், அவரை போய் பார்க்கணும்ட்டு அடியே நான் அவரை தேடிட்டு போறேன். அவரும் என்னை தேடிட்டு வர்றாரு மேடையிலிருந்து, அந்த கீழே இருந்து வராங்க மேடையை நோக்கி. அவரை பார்க்க போகும்போது நிஜமாக நடந்த சம்பவம், என்னுடைய இடது புறத்துல இருந்து ஒரு 70-75 மதிப்பத்தக்க ஒரு பெரியவர் வருகிறார். முழுவதும் வெந்நீர் ஆடை, வேட்டி வெள்ள மேல துண்டு, அதுக்கு மேல ஒரு துண்டு போட்டுக்கிட்டு, இந்த இடது பக்கம் நான் திரும்பி அவரை பார்க்கிறேன். அவர் அப்படி ஒரு கண்கள்ல தீட்சண்யம், நெருப்பு பறக்குது அந்த கண்ணில இருந்து. அப்ப எனக்கு எதுவும் போனல, கண்ணை மட்டும் அப்படி பார்த்தேன். அப்ப அவர் வந்து சரி இவர்கிட்ட பேசலாம் போகும்போது பெரியவங்க வந்திருக்காங்களே அப்படின்ட்டு இப்படி திரும்பி என்னன்னு தெரியலே நம்மளை நோக்கி வருகிறாரு திரும்பி பாக்குறேன். அவ்வளவு ஒரு கைகள் அப்படியே கட்டிக்கிட்டு இருந்தாங்க, தயவு பரிவு கருணை எல்லாம் மொத்த சுரூபமாக இருந்தார். இப்பத்திய தமிழ் அவர் பேசல, ஏதோ ஒரு காலத்து தமிழ் மாதிரி என்கிட்ட பேசினாரு. தமிழ் படிச்சு எனக்கே புரியல அது அவர் என்ன சொல்ல வந்தாருன்றத நான் சரியா கூட சொல்ல தெரியல. அவர் சொல்றாரு, முதலில் நான் அழைத்தது அம்மா, அம்மா நான் உடலை கடந்து உயிரை கடந்து இந்த ஆன்மாவை கடந்து அணுவை கடந்து அணுவுக்கு அப்பாலாய் அப்பாலுக்கு அப்பாலாய் வெளியை கடந்து என்னென்னமோ சொன்னார்கள், எல்லாவற்றையும் கடந்து நான் அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை தரிசித்து விட்டேன். ஆனால் இன்று தங்களினுடைய உரையை உரையில் சொல்லல சொற்பொழிவு சொல்லல உபதேசம் எனக்கே அவர் பேசுறது ஒண்ணும் புரியல. ரொம்ப நேரம் பேசுறாரு, வந்த அன்பர்களுக்கு யாருக்கும் நான் பதில் கொடுக்க முடியல. ஐயா கண்ணையே தான் நான் பாத்துட்டு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் தர்ம சங்கடமாவும் இருக்கு. இவ்வளவு பெரியவங்க உரநடிகளா இருக்காங்க, கோவை சிவபிரகாச சுவாமிகள் இருக்காங்க, இவர் வந்து நம்மள வந்து இப்படி தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்குறாரு. தங்கள் உரையை கேட்டவுடன் தங்கள் சொற் உபதேசத்தை கேட்டவுடன் நான் இதுவரையில் கொண்டிருந்த நம்பிக்கை தியானம் ஜபம் என்னென்னமோ சொல்றாரு லைனா அது அவருடைய மொழியில, இதுவரையில் என் காலத்தை நான் வீணடித்து விட்டேனோ என்று எனக்கு தோன்றுகிறது. ஆதலால் தயவு செய்து எனக்கு நீங்கள் உங்கள் உபதேசத்தை அருளுங்கள். எனக்கு உள்ளுக்குள்ள சிரிப்பு, யாருன்னு தெரியல இந்த பெரியவர் நம்மள வந்து இப்படி பண்றாரு, இவ்வளவு பெரியவங்க வந்து நின்றுட்டு இருக்காங்க நல்லா இருக்கும் ஒருத்தவங்க சொல்றாங்க அம்மா நம்ம யாருக்கும் என்ன பேச விடல சரிங்கயான்னு சொல்லி இப்படி வணங்கிட்டு திரும்பவும் நான் இந்த வலது பக்கம் திரும்புகிறேன். திரும்ப இந்த ஐயா என்ன விடல, அம்மா எனக்கு பெருமானார் உணர்த்துகிறார் உங்களுடைய மார்க்கம் சிறந்தது என்று உணர்த்துகிறார், நீங்கள் உபதேசம் வருங்க. எதை என் சுய புகழ பேசிட்டு நினைக்காதீங்க வர கருத்துக்கு. உடனே எனக்கு திருமணம் இவ்வளவு பெரியவங்களா இருக்காங்க, பார்த்தாலே இவ்வளவு பெரிய ஒரு மகான் மாதிரி இருக்காரு. ஆனா அந்த நேரத்துக்கு எனக்கு எதுவும் மனம் முழுவதும் செயலற்று நிக்குது, எதுவுமே நமக்கு அந்த காண்டாக்ட் அவங்க கூட வைக்க முடியல, யாரு இவருன்றது கூட தோண முடியல, யார் வந்து நம்ம எப்படி பேசுறாங்க அப்படின்னு. சரி திரும்பவும் சரியான கையெடுத்து கும்பிட்டு மத்தவங்க கிட்ட நான் பேச முயற்சி பண்றேன், திரும்பவும் வரல, நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள் என்று சொல்லுங்க, இருப்பிடத்திற்கே நான் வருகிறோம், உங்களிடத்தில் உபதேசம் பெற்று செல்வோன்ற. ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னுடைய வயதுக்கும் என்னுடைய அனுபவத்திற்கும் ரொம்ப இது அதிகம். உடனே சரிங்கயான் மீண்டும் கையெடுத்து கும்பிட்டு திரும்பவும் நான் வலது பக்கம் திரும்பி அன்பர்கிட்ட பேச முயற்சி பண்றேன், விடல, அம்மா 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 உங்கள் உபதேசம் எனக்கு அறிநாளுலயே நான் சொல்ல மாட்டேன் இடத்தை விட்டு, நான் என்ன சொல்ல முடியும் அந்த பெரிய மகானுக்கு, அவர் அப்படிதான் எனக்கு தெரிஞ்சாரு. ஆனா அந்த நேரத்துல எனக்கு எதுவும் யோசிக்க முடியல. பிறகு நீங்கள் வடலூர் வருவீர்களா என்று, வருவங்கய்யா தைப்பூசம் அன்று வருவேன், வருடங்களில் ஓரிரு முறை வந்து போவங்க என, ஏனம்மா நீங்கள் மாத தைப்பூசத்திற்கு வரலாமேனர், கண்டிப்பா வர முயற்சிக்க, என் இருப்பிடம் வடலூர் தான், நீங்கள் வேண்டுமானால் அங்கேயே வந்து விடுங்கள், வந்து அங்கு வேணாலும் உபதேசம் செய்யும், ஆனால் உங்கள் உபதேசம் செல்லாமல் யாம் செல்ல மாட்டோம் சொல்லிட்டு சொன்னாரு. நீங்கள் மேடையில் இன்று உபதேசம் செய்யும் போது எனக்கு பெருமானார் உணர்த்துகிறார் உங்கள் மார்க்கமே சிறந்தது என்று, அதனால் தயவு செய்து உங்கள் மார்க்கத்தை உபதேசம், எனக்கு உடம்பு புள்ளறிது இருந்தாலும் என்னால ஒண்ணும் சொல்ல முடியல, திரும்பவும் வலது பக்கம் திரும்பினேன், இதேதான் நடந்துட்டு இருந்தது, நான் மேடையில இறங்கி எவ்வளவு நேரம் ஆனது பாருங்க, ஒருத்தர்கிட்ட என்ன பேசுறாரு. அதற்கு பிறகு நான் இடது பக்கம் திரும்பி அம்மா எனக்கு உபதேசம் செய்யுங்கள் போது எனக்கு தர்ம சங்கடமா ஆயிடுச்சு. சரி இவ்வளவு பிரிவு நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது, ஐயா உங்கள் உபதேசம் நீங்கள் செல்கின்ற மார்க்கம் மிகச்சிறந்த மார்க்கம் ஐயா, அம்மார்க்கமே நீங்கள் செல்லுங்கள் நான் திரும்பிக்கிட்டேன். அவர் எப்படி நடந்தார் என்றால் அந்த கைகள் அப்படியே வச்சுக்கிட்டு ஒரு அரசனுக்கு முன்னாடி ஒரு சேவகன் எப்படி பின்னாடியே நடப்பாரோ அப்படி நடந்து அங்க இருந்து போயிட்டார். இது நடந்து முடிஞ்சாச்சு, என் நினைவில் இருந்து இது போயிடுச்சு, வந்த அன்பர்கள் நல்லா இருந்தது அப்படியே எல்லாம் பேசி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நான் போய் வண்டியில ஏறி உட்கார்ந்தவன்னு சுத்தி இருந்த அன்பர்கள் கிட்ட கேட்டேன், ஒரு பெரியவர் வந்தார் இல்ல ரொம்ப அந்த தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்குனாரு, இவ்வளவு பெரியவங்க முன்னாடி கொஞ்சம் அதிகமா புகழ்ந்த மாதிரி இருந்தது, கொஞ்சம் எனக்கு ரொம்ப அந்த நேரத்துல எனக்கு கஷ்டமா இருந்தது, அவரை அவாய்ட் பண்ணவும் முடியல அவருக்கு பதில் சொல்லவும் முடியல அப்படி இல்ல அது யாருமான்னு கேட்டாங்க. நிஜம் சுத்தி எல்லாரும் தான் இருந்தாங்க, இவ்வளவு சொன்ன நேரம் இவர் நேரம் உரையாடல் நடந்தது. அப்ப எல்லாருக்கும் ஞாபகத்துல இருந்திருக்கணும், ஒருத்தருக்கும் ஞாபகம் இல்ல, ஒருத்தருக்கும் ஞாபகம் இல்ல. நான் கோபம் வருது எனக்கு, என்ன இப்படி பண்றீங்க, லெப்ட்ல இருந்துகிட்டு என்ன போட்டு இப்படி இந்த வார்த்தையை என்ன டார்ச்சர் பண்ணாரு ஒருத்தர், எனக்கு யாருமே பேசவில்லையே ஒருத்தர், பெரியவர் நின்றுட்டு இருந்தாருல்ல, எங்கம்மா நின்றுட்டு இருந்தாரு, சுத்தி எங்க நின்றுட்டு இருந்தாரு, எங்க நின்றுட்டு இருந்தாரு கேட்ட அன்பர்கள் என் வலது பக்கம் தான் நின்றுட்டு இருந்தாங்க. என் கூட வந்தோம், யாருக்கும் ஞாபகம் இல்லை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, என்னடா இவ்வளவு நேரம் ஒருத்தர் நம்ம கிட்ட பேசிட்டு இருந்தார், யாருக்குமே ஞாபகம் இல்ல, வந்ததாவே ஞாபகம் இல்லைன்றாங்க, இது எப்படி அப்படின்ட்டு. அப்பவும் நான் பெருசா எடுத்துக்கல, வீட்டுக்கு வந்து சேரும்போது ஒரு 11:30 இருக்கும், அதுக்கு பிறகு பெருமானாருடைய படம் அன்பர்களே எங்க வீட்டுல பெருசா மாட்டிருப்பேன், அதை பார்த்துட்டே இருக்கேன், யார் யா வந்தது, இது யார், இது யாரு, சத்தியம் பொய் புகழே சத்தியமாக அது பெருமானார், இது என்ன அந்த மேடையில என்ன ஐயா பேச வைத்தார், அவரே உள்ளிருந்து என்ன பேசினார் அப்படின்னும் பொழுது, என்னை அறியாமல் நான் பேசியது ஜீவ காருண்யத்தையே நிலைநிறுத்தின, ஜீவ காருண்யமே பேரிந்த வீட்டின் திறவுகளும் ஆணித்தரமாக அந்த அரை மணி நேரமும் வேறு எதுவும் அடியும் பேச, அவருடைய எந்த பாலனையும் எடுத்து நான் பேசல, எங்கேயுமே ஐயா காம்ப்ரமைஸ் ஆகல, ஜீவ காரணம் அதாவது மற்ற மகான்கள் எல்லோரும் ஜீவ காருண்யமும் தேவன் தான் சொன்னாங்க, நீங்க ஜபம் பண்ணணும் தியானம் பண்ணணும் கூட ஜீவ காரண்யம் பண்ணணும்னாங்க, இதுதான் உண்மை, யாரும் ஜீவ காரண்யம் பண்ணாதவர்கள் மகான்கள் என்று சொல்ல முடியாது, ஆனால் ஐயா ஒருவர் மட்டும்தான் நாம தைரியமாக நெஞ்சை நிமித்து கொண்டு சொல்லலாம், ஐயா ஒருவர் மட்டும்தான் ஜீவ காருண்யம் மட்டும்தான், ஜீவ காருண்யமே மே அந்த ஏ போடும்போதே நெடில் ஏ போடும்போதே தெரியும், ஜீவ காருண்யமே செவன் அடிக்கிறாரு, ஆணித்தனமாக அடிக்கிறார், எவ்வளவு பெரிய தெளிவு தெரியுங்களா, இது வேறு உபதேசத்துல எவ்வளவு பெரிய தெளிவு தெரியுங்களா, மிகப்பெரிய கண் எனக்கு திறக்கப்பட்டது அகக்கன், அந்த பேருபதேசம் அடியன் படித்த பொழுது எத்தனையோ நூல்களை படித்து பெற முடியாத அந்த தெளிவை நான் பேருபதத்தில் தான் பெற்றேன், எங்கெங்கயோ கடவுளை தேடி நமக்கு அந்த தெளிவு கிடைக்காத போது அடியனுக்கு பேருபதேசத்து தான் நிகழ்ந்தது. ஆஹா, மூஞ்சி போனா எத்தனை பக்கங்கள் இருக்கும், எத்தனை வரிகள் இருக்கும், ஆனா எவ்வளவு பெரிய தெளிவை கொடுத்தது, ஜீவ காருண்யமே பேரின்ற வீட்டின் திறவுகள், இதை தர வர ஒண்ணும் வேண்டாம், அது மட்டும் இன்று இருக்கின்ற அத்தனை சன்மார்க்க உள்ளங்களிலும் ஏற்றப்பட்டால் இன்றைக்கு ஏன் இருக்கு, நின்னா சன்மார்க்கம், உட்கார்ந்தா சன்மார்க்கம் சொல்லுவாங்க, எழுந்தும் நடந்தும் கிடந்தும் படுத்தும் நினைப்பது உண்மையே நான் ஒரு ஆழ்வார், நம்ம சன்மார்க்கிகளுக்கு அது வேண்டாமா, சன்மார்க்கம் என்றா ஏதோ புலால் மறுத்துட்டா சன்மார்க்கம் என்கிற மந்தர்களை தயவு செய்து கோவிப்பிட்டுக் கொள்ளாது, புலால் மறுத்தல் என்பது ஒரு சின்ன ஸ்டெப்பு தான், அகை இனத்தான் சொல்லி உள்ள கூப்பிடுறாரு ஐயா அவ்வளவுதான், ஆனா அதுக்கு பிறகு தானேயா எல்லாமே இருக்கு, எத்தனை அன்பர்கள் ஐயாவுக்கு நம்ம மரியாதை கொடுப்போம், எத்தனை அன்பர்கள் மரியாதை கொடுப்போம், இங்க இந்த காலகட்டத்துல இருக்கின்ற அத்தனை சன்மார்க்கிகளும் ஐயாவை முழுசா வள்ளலாராக மாறியிருந்தோம் என்றால் நிச்சயமாக இந்த உலகம் எந்த ஒரு அழகான ஒரு இடத்துக்கு போயிருக்கும் தெரியுமா, சன்மார்க்க உலகம் வந்திருந்தா எவ்வளவு அழகா இருந்திருக்கும் தெரியுங்களா, ஏன் நம்ம கிட்ட அந்த மருந்து இல்லையா, எப்பேற்பட்ட மருந்தை வைத்திருக்கிறோம் அன்பர்களே, ஏன் இதை நாம இன்னைக்கு தவற விட்டுட்டோம், ஏன் நீ நம்ம கோட்டை விட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம், ஐயா குடுத்துட்டு போனதை ஏன் மத்தவங்கிட்ட அதை பரப்பாம விட்டு வச்சிருக்கோம், இவ்வளவு பெரிய அறிவியல் மேம்பாடு இருந்து போது கூட இந்த உலகம் இன்று இது ஒரு பெரிய ஒரு புரட்சி தான், நீங்க செஞ்சுட்டு இருக்கிறது மிகப்பெரிய புரட்சி, ஆனா இது எனக்கு திருப்தி இல்லை, இன்னும் பரவணும், இன்னும் பரவணும், பெயரளவில் இருக்கக்கூடாது சன்மார்க்கம், ஒவ்வொரு சன்மார்க்கிலும் கேட்டுட்டு இருக்கோம், எப்படி இதை வெளிப்படுத்த வேண்டும், அவுட்புட் என்ன, வெறும் புலால் மறுத்தால் மட்டும்தான் நான் சன்மார்க்கின்னு சொன்னா எப்படி சொல்ல முடியும், அதை இனத்தரம்னு சொல்றாரு ஐயா, வா உள்ள வந்துட்டேன், நுழைவு டிக்கெட் எனக்கு என்கிட்ட வர்றது வந்துச்சு, அதுக்கப்புறம் பெரிய டிக்கெட் ஒண்ணு இருக்குல்ல சொல்லுவாங்க இல்லையா, உள்ள வர்றது ஒரு சின்ன டிக்கெட், அதுக்கப்புறம் ஒரு பெரிய டிக்கெட், கண்கள்ல சன்மார்க்கம் இருக்கணும், கண்கள்ல ஜீவகாருண்யம் இருக்கணும், அங்க சைவம் இருக்கணும், நம்ம பேசுற பேச்சுல சைவம் இருக்கணும், கேக்குறதுல சைவம் இருக்கணும், எண்ணத்துல சைவம் இருக்கணும், கை சைவம் இருக்கணும், கால் எங்க போகின்றதுல சைவம் இருக்கணும், எல்லாவற்றிலும் ஜீவகாருண்யம் இருந்தோம் என்றால் அப்படிப்பட்ட மகான் காம்ப்ரமைஸ் ஆகல, அதாவது ஒரு கதை சொல்லுவாங்க, ஒரு ஊர்ல ஒரு அசரீரி கேக்குது, என்ன அசரீரின்னா இன்னும் சில தினங்களுக்குள் இங்க இருக்கிற நீர்நிலைகள் எல்லாம் விஷமா மாறப்போகுது, அதனால அங்க இருக்கிற ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் தேவையான தண்ணியை சேர்த்து வச்சுக்கோங்கட்டா. யாருமே சட்டை செய்யல. இப்ப பெருமான கதறுகிறாரு பாருங்க, யாருமே சட்டை செய்யல, எல்லாரும் விட்டுட்டாங்க கேர்லெஸ்ஸா. ஒரே ஒருவர் மட்டும் தண்ணிய தேவையான தண்ணியை சேர்த்து வச்சுட்டார். அந்த அசபீதி சொல்லுது இன்னொன்னு, விஷமா மாறின தண்ணியை யாரெல்லாம் குடிக்கிறீங்களோ அவங்க எல்லாம் பைத்தியமா மாறிடுவீங்கன்னு சொல்லுது. அதையும் அவர்கள் அப்பட்ட செய்யல, சட்டை செய்யல. அதே போல ஆறு ஏழு நாட்கள் கழிந்து அந்த நீர்நிலைகள் எல்லாம் விஷமா மாறிடுச்சு. அந்த தண்ணி எடுத்து குடிச்சிட்டாங்க மத்தவங்க எல்லாம். இந்த ஒருவர் மட்டும் சேர்த்து வச்ச தண்ணியை குடிக்கிறார், தண்ணியை குடிக்கல. ஊர்ல இருக்க மொத்த பேரும் பைத்தியமா மாறிட்டாங்க, இந்த ஒருவர் மட்டும் தெளிவா இருக்கிறார். ஆனா ஊர்ல இருக்கிற எல்லா பைத்தியங்களும் சேர்ந்து, பாருங்க எவ்வளவு ஒரு நுட்பமான கதை, எல்லா பைத்தியங்களும் சேர்ந்து இந்த தெளிவா இருக்கிறவரை போட்டு டார்ச்சர் பண்றாங்க. இத்தனை பைத்தியங்களின் நடுவில் ஒரு தெளிவானவர் இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? டார்ச்சர் தாங்கல இந்த தெளிவா இருக்கிறவருக்கு, முடியல. ஒரு காலகட்டத்துக்கு மேல அவரால் முடியல. என்னையா இவன் எப்படி பண்றான், என்னது எல்லாம்? அப்ப ஒரு காலகட்டத்துக்கு மேல அந்த தெளிவா இருக்கிறவரும் எடுத்து அந்த தண்ணிய குடிச்சுடுற. குடிச்ச உடனே அவரும் பைத்தியம் ஆயிட்டார். இப்ப சுத்தி இருக்கிற மீதி பைத்தியம் எல்லாம் சொல்லுதே, நம்ம ஊர்ல ஒரே ஒரு பைத்தியம் இருந்தாண்டா அவனும் இப்ப தெளிஞ்சிட்டாங்கான்னு சொல்லிட்டான். ஒரே ஒரு பைத்தியம் தாண்டா இருந்தான், இப்ப அவனும் தெளிஞ்சிட்டாண்டான்னு. நுட்பமான கதை தெரியுங்களா இது? உலகமெங்கும் பைத்தியம் இருக்குது. நம்ம உலகமே ஒரு பைத்தியகார ஆஸ்பத்திரி, ஏதோ பைத்தியகார ஆஸ்பத்திரின்னு ஒரு தனியா வச்சிருக்காங்க. உள்ள இருக்க பைத்தியம் கொஞ்சம், வெளியிருக்கிற பைத்தியங்க தான் அந்த பைத்தியங்களால பைத்தியம்னு சொல்லிட்டு ஒரு அறையில கூட்டி வச்சாங்க. ஆனா இந்த நடமாடுற பைத்தியம், வெளியில இருக்கிற இந்த உலகமாக ஆஸ்பத்திரியில இருக்க பைத்தியம் இருக்கு பாருங்க, நகை பைத்தியம், புடவை பைத்தியம், புகழ் பைத்தியம், அப்புறம் என்ன பைத்தியம், பெண் பைத்தியம், மண் பைத்தியம், பொன் பைத்தியம், எத்தனை பைத்தியங்களை வச்சுக்கிட்டு பேராச பைத்தியம்ன்ற ஒரு பைத்தியம். அப்பதான் தெரியும் தற்பெருமை பைத்தியம், பொறாம பைத்தியம். எதை பார்த்தாலும் பொறாமப்படணும், யாரை கண்டாலும் பொறாமப்படணும். அப்ப இத்தனை பைத்தியங்களை வச்சு நடுவுல பெருமானார் வந்து இதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லும் போது யாரும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஒருவரும் தெரியல. ஆனா ஐயா என்ன பண்ணாரு, எவனும் தேலனால நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன், நான் எடுத்து அந்த பைத்தியக்கார தண்ணியை குடிக்க மாட்டேன், ஏதோ வருது இது கொஞ்சமாவது பரவாயில்லன்னு சொல்லி ஒரு சிலர் தான் உணர்ந்ததை மாத்தி கொஞ்சம் இவங்களை உள்ள வர வைக்கணுன்றதுக்காக சில காம்ப்ரமைஸ் பண்ணாங்க. ஐயா பண்ணவே இல்லை. சத்தியம் உண்மை உரைத்தேன் என்று சொன்னாலும் ஒருவரும் அந்த உண்மையை உணர்ந்த பாடு இல்லை. பேருபலேசத்துல வந்து படி, எவரும் இந்த உண்மையை உணர்ந்த பாடு இல்லை. ஆண்டவர் வருகின்ற தர்மம் என்னை விடவா, என்னை விடவா நீங்க இறைவனை கும்பிட முடியும். என் பாட்டை நீங்க ஆரம்ப கால பாட்டை கொண்டு வந்து முதல் திருமுறை எடுத்து படிச்சு பாருங்க, அவரை மாதிரி பக்தியா பாட்டு பழக முடியுமா? சில பாடல்கள் எல்லாம் படிச்சா அந்த பக்தி தானாக உணர்வு மேலும் அப்படியே ஒண்ணும் வேண்டாம், நீண்ட நேரம் தவமெல்லாம் வேண்டாம். ஐயாவுடைய ஒரு ஒரு பாட்டு போதும், தடித்த ஒரு மகனை தந்தை ஈந்தடித்தால் தாய் உடன் வந்து அணைத்திடுவோம், அப்படியே பொங்கி பொங்கி வரும். எனக்கு நமக்கு ட்ரிக்ஸ் சொல்லி கொடுக்குறாருப்பா, தாய் அடித்தால் பிடித்து ஒரு தந்தை அணைப்பேன். திரும்ப நான் முன்னாடி போய் நான் கேட்பேன், நீ கேட்கலப்பா, அம்மா அடிச்சா அப்பா பிடிக்கணும், அப்பா அடிச்சா அம்மா பிடிக்கணும், இதான உலக குடும்ப வழக்கு, இப்படிதானே இருக்கணும் குடும்பம். அவர் சொல்றாரு எப்படி பாருங்க, சொல்லிட்டு சொல்றாரு, எனக்கு பிடித்த ஒரு தாயும் தந்தையும் பொடி திருமேனி அம்பலத்தாடும் புனிதா நீயே எனக்கு அணைக்கும், ஆதலால் என்னை அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும் அம்மையப்பா என்னாச்சு. ஐயா அம்மையே அப்பான்றாரு, வார்த்தையை கவனிக்கணுங்க. அவரை அப்பான்னு சொல்லல, அம்மான்னு சொல்லல, பொடி திருமேனி அம்பலத்து ஆடும் புனிதா நீயே எனக்கு தாயும் தந்தையும் ஆதலால் என்னை அடித்தது போதும். எவ்வளவு நாள் தான் நீ அடித்த அடிக்கிறதுனா குடும்ப கஷ்டத்தை நினைச்சு அவர் ஏதாவது வேதனைப்பட்டாரா, புள்ள குட்டி நினைச்சு வேதனைப்பட்டாரா, இல்ல வீடு வேணும், வாசல் வேணும், நகை வேணும், நட்டு வேணும், இதெல்லாம் வச்சு ஆசைப்பட்டாரா? இல்ல, இந்த கோழை உணர்வு படும் துயரம் எல்லாம் இனி பொறுக்க முடியாது. என்னால நிந்தை செய் உலகில் யான் உலம் கலங்கள் நீதியோன்னு கேட்டாரு ஒரு இடத்துல. இந்த உலகத்துல நாமும் அடியேனாச்சே, எனக்கு தாய் தந்தை குரு எல்லாம் யான் போற்று சாமி எல்லாம் நீயே, நான் உன்னை நினைக்கும் பொழுது நான் இந்த நிந்தை செய்கின்ற உலகத்திலும் கலங்கலாமா? நான் உள்ள கலங்கினா நான் எப்படி மக்களுக்கு போய் சொல்ல முடியும்? அவர்களை நான் மீட்க வேண்டாமா? அம்மையத்தா இனி ஆற்றேன், அம்மையத்தா இனி ஆற்றேன். ஐயோ அம்மானுவர், அப்பானுவர், அத்தானுவர், அண்ணானுவர், அருளானுவர், அருப்பேனுவர். ஆனா இந்த இடத்துல அம்மையப்பான்னு கூட நாங்க என்ன சொன்னாரு, எனக்கு ரெண்டுமே நீதான். இந்த பாடல் கொடுக்காத பக்தியை வேறதான் கொடுக்க முடியும். தேனினை இனிக்கும் திருவருட்கடல், வாழையடி வாழை என வந்து திருக்கூட்ட மரபினில் யானும் முருகன் என்றும். ஏன் நடராஜ பத்தப்படி அவருடைய பிள்ளை பெரு விண்ணப்பம் படி சுத்த சன்மார்கள் வேண்டுகோள் படிச்சு பாருங்க. ஒண்ணு அந்த அப்பா, நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறு உயிர்களுக்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். இந்த ரெண்டு லைனுக்குள்ளேயே போங்க. மிகப்பெரிய வேதம் இல்லையா, மிகப்பெரிய வேதம் இல்லையா? இப்படிப்பட்ட ஐயா சொல்றாங்க இந்த பாடல்னா இப்படிதான் பக்தி பக்தியா எழுதுறாங்க. நீங்க என் பாடலையும் வையுங்கள், இதற்கு முன்னாடி வச்ச வந்த மகான்கள் அடியார்களினுடைய பாடல்களையும் வச்சு பாருங்க, ரெண்டு தட்டையும் வச்சு பாருங்க, எதுல கனம் நிறைய நெகிழ்ச்சியும் உருக்கமும் எல்லாமும் இருக்குன்னு பாருங்க. நம்மளே சொல்லுவோம் ஐயா பாட்டுலதான், நானே சொல்றேன் அதெல்லாம் பொய், நானே சொல்றேன் அதெல்லாம் பொய். என்னை இறைவன் ஏறா நிலை மிசை அருப்பெண் ஜோதி என்ற ஆண்டவர் என்னை ஏறா நிலை மிசை மேல ஏற்றி வைத்து விட்டார். என்ன ஏற்றி வச்சார் உங்களுக்கு? என்ன ஏற்றி வச்சார் ஏறா நிலை மிசை மேல? என்ன ஏற்றி வச்சார்? எதுக்காக ஏற்றி வச்சார் இறைவன்? புத்தரும் சித்தரும் மூவரும் தேவரும் யாவரும் பெற்றிடார் இயல் என தலித்தலினார் ஐயா. ஏறான் யாருக்குமே கொடுக்காத குடிச்சிட்டு அடவல் படி படிச்சிருப்போம். அதை உள்ளார்ந்து ஒவ்வொரு இடமும் யாரே எண்ணினும் இறங்குகின்றார்க்கு சீரை அளிக்கும் சிதம்பர சிவமே, எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கும் அருப்பெரும் சிவமே, எச்சபை பொதுவென இயம்பினர் அறிஞர்கள் அச்சபை விளங்கும் அருப்பெருஞ்சோதி, எம்முள் உயிர் உயிருள் யாம் என உணர்ந்து உயிர் நலம் பரவு என்று உரைத்தமை சிவமே, உயிரெல்லாம் பொதுவின் உளம்பட நோக்குக செயிரெல்லாம் விடுகன செட்டிய சிவமே. என்ன வரிகள்! இந்த வரியெல்லாம் உணர்த்த முடியாதா? இதுதான் ஒரு ஏறா நிலை மிசையேற்று உண்மையை புரிய வச்சு. உடனே திரும்ப ஐயா பெருவிசத்துல கேக்குறாரு, சரி நீ எல்லாம் வணங்குன, நீதானப்பா சொல்ற, இப்படி எல்லாம் வணங்கிதான் நீ அடைஞ்ச, இப்ப புதுசா வந்து இதெல்லாம் பொய்யின்னு சொல்றேன், நீங்க என்ன கேட்கலாம், நானே சொல்றேனே தட்டுல வச்சு பாருங்க என்றுதான் அப்படி இருக்கும். ஆனா அதெல்லாம் அற்ப அறிவு. எது அவர் எழுதின முதல் திருமுறை, பொறுமையுடன் இனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர் தம் உறவு வேண்டும், அற்ப அறிவா. பெற்ற தாய்தனை மக மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் நற்றவர்த்தவர் உள்நிறைந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனேன்னு சொன்னது அற்ப அறிவா. ஜீவ காருண்யம் மேலோங்கணும்னு இத மாதிரி தாழ்த்திட்டவங்க யாரும் கிடையாது. அது அற்ப அறிவுன்னு அதனுடைய பக்தியினுடைய பெருமை அதுவே தாழ்த்திச்சு. அந்த பக்தியை தாழ்த்தி கொண்டார். இது அற்ப அறிவுன்ற நாம் அதை ஒத்துக்க முடியாது. அது அற்ப அறிவா, அது அருள் அறிவு. அவர் சொல்கிறார் இன்னும் பரவாயில்ல, அது அற்ப அறிவு தான். எது மிகப்பெரிய அறிவு? அருள் அறிவு ஒன்றே தெரியல. அச்சன்ன மருள் அறிவு அல்ல, ஒண்ணு அந்த ஏறா நிலை மிசையனை ஏற்றி வைத்ததற்கு காரணம் நான் இதுவரை வணங்கி வந்த பக்தியின் காரணம் அல்ல, நான் செய்த ஜீவகாரூண்யம் தான். ஆண்டவர் எனக்கு எங்க தெரியுமா அருளினார்? தர்மசாலையில் தான் வந்து எனக்கு ஆண்டவர் அருளினார். நான் தர்மசாலையை ஏற்றியுடன் தான் எனக்கு ஆண்டவர் அருளினார். ஐயா சொல்றாங்க தர்மசாலை கட்டினவனதான் எனக்கு எல்லாருமே வந்தது. ஜீவகாரூண்யம் தான் தர்மசாலை தான் கட்டுறாரு ஐயா. 1867 தர்மசாலை தான் கட்டுறாரு ஐயா. அதற்கு பிறகு எனக்கு எல்லா மாற்றமும் வருது என்கிறார். இதெல்லாம் பேருபதேசத்துல ஐயா சொல்றாங்க. அப்ப என்ன ஸ்ட்ராங்கா சொல்றாங்க, நீ எத்தனை கோயில் சுத்தனாலும், எத்தனை விரதம் இருந்தாலும், எத்தனை பூஜை பண்ணாலும், எத்தனை ஜபம் பண்ணாலும், எத்தனை தியானம் பண்ணாலும் அவன் அருளை தர முடியும். ஏன்? அவன் தன்மை கருணை தயவு பரிவு அதுதான் இரக்கம். சின்ன சின்ன போட்டு சின்ன தயவை கொடுத்து பெரிய தயவை வாங்கு. நீ தயவா இருந்தா அவன் வந்து உனக்குள்ள தயவாக வந்து இறங்க போகிறான். இதத்தான் ஏற்றுக்கிட்டு இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் சொன்னார். அன்றே இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன ஐயா பேர்வழத்துல உணர்த்த வராங்க அப்படின்னா, அவ்வளவும் சேர்த்து அதைசியாக அவர் சொன்னது ஜீவகாரணம். ஜீவகாரணம் அது என்ன சொல்றாங்க, ஒண்ணும் வேண்டாம், ஜீவகாரணி ஒழுக்கம் ஐயா ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. இந்த இரண்டு புத்தகங்களை நம்ம படிச்சா போதும், ஐயா யாரு, ஐயா என்ன சொல்ல வராங்க, நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்க. ஜீவகாரணிய ஒழுக்கமும் பேருபதேசமும் படித்தா போதும், மொத்தமா ஐயா உள்ள வாங்கணும். அவர் சொல்றாரு எப்படி எப்படியோ லைனா ஒரு பட்டியல் இருக்காரு அடியனுக்கு, அந்த அளவுக்கு அவருடைய அறிவுக்கு போக முடியாது, பெரிய பட்டியல் கொடுக்கறாங்க. இவ்வளவு காலம் தவம் செய்தவர்கள், இவ்வளவு காலம் யாத்திரை சென்றவர்கள், இவ்வளவு காலம் பிரார்த்தனை செய்தவர்கள், இத்தனை நாள் உள்நாடியை தரிசித்தவர்கள், வாசியோகம் பயின்றவர்கள், இத்தனை நாட்கள் சென்று தீர்த்த தலங்களை தரிசித்தவர்கள், இப்படி ஒரு பெருசா போட்டு இவர்களும் இங்கிருந்து சென்று அந்த பரலோகத்திற்கு செல்லும் பொழுது மேலும் கீழும் சென்று அந்த பேரின்ப வீட்டினுடைய திறவுகோல் கிடைக்காம யாரு ஜீவகாருண்யம் இல்லாதவர்களாக இருந்தால், எவ்வளவு பெரிய ஆளவனா நீ இருந்துக்கோ, நீ எவ்வளவு காலம் வேணாலும் தவம் செஞ்சிருக்கலாம், நீ எத்தனை புனித தலங்களுக்கு வேண்டுமோ தைரியமாக பிரகடனப்படுத்துகிறார், ஆனால் ஜீவகாருண்யம் இல்லாமல் சென்றாய் என்றால் அந்த தேர்வுகள் உனக்கு கிடைக்காது. மீண்டும் நீ பூலோகத்திற்கு வந்து பிறவி எடுத்து அந்த பிறவியின் மூலமாக நீ ஜீவகாருண்யம் செய்துதான் நீ அந்த பேரின் திறவுகளை அடைய முடியும். சொன்ன ஒரே மகான் ஐயா தான், எல்லாரும் சொல்ல நாம சங்கீர்த்தன பண்ணு பதில் சொன்னாங்க, ஆனா கூடவே ஜீவகாரண்யம் சொல்லாம போல, ஆனா ஐயா மட்டும்தான் இதெல்லாம் வேண்டாம், நீ இறைவன் யார், தனிப்பெரும் கருணை, அவனுடைய கருணையை பெற ஒரே வழி ஜீவகாரண்யம் தான், கருணை தான், தயவு தான், பரிவு தான், இரக்கம் தான் என்று பிரகடனப்படுத்தினார். அன்பர்களே, இன்று இந்த சன்மார்க்க மருந்து என்பது ஒரே மருந்து ஜீவகாருண்யம். இந்த ஜீவகாருண்யம் நெறி உலகெங்கும் பரவவில்லை. அதாவது நம்முடைய இந்திய முன்னாள் குடியரசு தலைவர் அப்துல் கலாம் ஐயா சொல்லுவாங்க, 2020 இந்தியா வல்லரசாக மாறும் என்று. APJ அப்துல் கலாம் ஐயா, ஒரு குழந்தை வந்து பெருமானாரை பற்றி பேசும்போது அந்த குழந்தை சொல்லியது, அது ஒரு குழந்தை, ஒரு 5வது படிக்கிற குழந்தையா நான் தெரியல, ஒரு ஆனா கண்டிப்பா தொடக்கப்பள்ளி மாணவிதான். அந்த குழந்தை சொல்லுது, அது யார் எழுதி கொடுத்தாங்களோ இல்ல அந்த குழந்தைய சொல்லித்தான் தெரியாது. அந்த குழந்தை சொன்னது, APJ-னா என்ன தெரியுமா, இந்தியா வல்லரசாக மாறும்னு சொன்னாருல்ல 2020, APJ-னா என்ன தெரியுமா, அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதினா சுத்த சன்மார்க்கம். இந்த சுத்த சன்மார்க்கத்தினால்தான் இந்தியா ஆன்மீக வல்லரசாக மாறும். ஓ இந்தியா விழித்து எழு, நம்மகிட்ட எவ்வளவு புதையல் இருக்கு, சன்மார்க்க புதையல் இருக்கு, விட்டுலாமா? ஓ இந்தியா விழித்து எழு, உன் ஆன்மீகத்தால் இவ்வுலகையே வச்சுக்கோ. இவ்வளவு பெரிய புதையல் இருக்குங்க, யாரும் வந்து எந்த கஜினி முகமதோ எந்த அலாவுதீன் ரிஜி யாரும் நம்ம கிட்ட கொண்டு போக முடியாத புதையல் சன்மார்க்க புதையல் இருக்கு. அந்த மருந்து உலகம் எங்கும் பரப்பும், 10வது இது. அதாவது நம்ம சொல்லலாம் உடனே எனக்கு இல்ல நிதி நிறைந்தவர் பொன் குவியல் சாரி, நிறைய நிதி இருக்கா பொன் குவியலா கொடுங்க, என்கிட்ட அவ்வளவு எல்லாம் இல்லப்பா, நிதி குறைந்தவர் காசு சாரி, கொஞ்சமா சன்மார்க்கத்துக்குன்னு கொடுங்க பரவட்டும். ஒரு பக்கம் ஜீவகாரணம், ஒரு பக்கம் சன்மார்க்கம் பரவறதுக்கு என்ன வழிவகைகள், எப்படி எல்லாம் பண்ணலாம், பரவணும் ரெண்டுமே இல்லையா இன்சுல் அருளி, எல்லாத்தையும் போய் பேசுங்க சன்மார்க்கத்தை. இதுவும் தெரியாதா, உட்கார்ந்து அவங்களுக்காக தியானம் பண்ணுங்க காலையில எழுந்து பெருமானார், அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறும் இருக்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும், இந்த ரெண்டு லைனை அவங்களை எங்கேயோ கொண்டு போகும், ஏதோ ஒரு வெளிக்கடந்து வெளிக்கடந்து கொண்டு போகும். நீங்கள் உண்மையில் உணர்ந்து அந்த இரண்டு வரிகளை சொல்லி பாருங்கள் நண்பர்கள், ஆறு உயிர்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும், அப்படியே முழுமையாக அந்த வினாடியே வள்ளல் பெருமானாரினுடைய அருள் முழுவதுமாக நிறைந்துவிடும். நம்முடைய ஒவ்வொரு செல்களுக்குள்ளும் ஒவ்வொரு அணுக்களுக்குள்ளும் ரத்த நாளங்கள் எல்லாத்துக்குள்ளும் வந்து ஐயா இறங்குவாங்க. எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே என்னை நினது அறுப்புகளையே நான் இயங்கிடவேண்டும். எந்த ஊருக்கு போனாலும், எந்த நாட்டுக்கு போனாலும், எங்க போனாலும் என் தந்தையாகிய உன்னுடைய அறுப்புகளை மட்டும்தான் இந்த நான் பேசணும். செப்பாத மேல்நிலை மேல் சுத்த சிவ சன்மார்க்கம் திகழ்ந்து ஓங்க அருஞ்சோதி செலுத்திட வேண்டும். சுத்த சிவ சன்மார்க்கம் சார், சுத்த சிவ சன்மார்க்கம் திகழ்ந்து ஓங்கும். கலப்படமே இருக்கக்கூடாது. கலப்படம் பண்ணி வச்சுட்டோம் நம்ம, எல்லாத்துலயும் கலப்படம் மாதிரி சன்மார்க்கத்திலயும் கலப்படம் பண்ணலாமா? சன்மார்க்கிகள் நின்றும் நடந்தும் கிடந்தும் படுத்தும் நினைப்பது சன்மார்க்கத்தை தான். ஓ புத்த சிவ சன்மார்க்கம் திகழ்ந்து ஓங்க அருஜோதி செலுத்திட வேண்டும். தப்பேது நான் செய்தால் நீ பொறுத்தருள வேண்டும். தப்பி ஏதாவது நான் செஞ்சா நீ பொறுத்துக்கோ. அலைவா என்னை பிரியாத தகை நீ வேண்டுவினேன்னு பிரார்த்தனை பண்ணுங்க, பிரார்த்தனை பண்ணுங்க போதும். இதுதான் சன்மார்க்கம். என்னால யாருக்கும் எந்த உபக்கிரமும் வராது. குழந்தைகளை உருவாக்குங்கள். தயவு செய்து கேட்டுட்டு இருக்க பெரியவர்கள் எல்லாம் உங்கள் குழந்தைகளை சன்மார்க்கத்துக்கு கொண்டு வாங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி, செஸ் விளையாட தெரியுதா, கேரம் விளையாட தெரியுதா, ஓவியம் வரைய தெரியுதா, ஸ்விம்மிங் பண்ண தெரியுதா, கராத்தே போக தெரியுதா, யோகா பண்ண தெரியுதா, மியூசிக் கிளாஸ் அனுப்பலாமா, ட்ரம்ஸ் கிளாஸ் அனுப்பலாமா, டான்ஸ் கிளாஸ் அனுப்பலாமா? இதுல எல்லாம் கவனம் செலுத்துகின்ற அன்பர்களே, மிகப்பெரிய வாழ்க்கை கல்வியை கற்றுக்கொடுங்கள். இனி வரப்போகின்ற காலங்களில் அந்த குழந்தை தன்னை எப்படி உடலாலும் மனதாலும் உயிராலும் ஆன்மாவாலும் எப்படி தன்னை பாதுகாத்து கொண்டு இந்த சமுதாயத்தும் எப்படி முன்னேற்ற வேண்டும் என்கிற ஆன்மீக கல்வியை, வாழ்க்கை கல்வியை, தயவு செய்து ஒழுக்க கல்வியை, உள்ளுணர்வு கல்வியை, மதிப்புணர்ந்த கல்வியை உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் சன்மார்க்கம் ஒன்றே வரும். அப்பொழுதுதான் அப்துல் கலாம், ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா கண்ட அந்த கனவு நிஜமாகும். கண்டிப்பாக உலகம் மிகப்பெரிய ஆன்மீக உலகமாக மாற வேண்டும். அதற்கு ஒரே மருந்து ஜீவகாருண்யமே. அந்த மருந்து உலகமெங்கும் ஜீவகாருண்ய நெறி மேலோங்கினால் இன்னைக்கு யார் யாரோ கூட்டம் போட்டு பேர் நம்மளை நாமளே ஆண்டு யாரும் வந்து நம்மள ஆள வேண்டாம். நாம சரியாயிட்டோம் அப்படின்னா எல்லாரும் சரியாயிடுவாங்க. சன்மார்க்கம்தான் இந்த நல்ல மருந்து. இப்படிப்பட்ட நல்ல மருந்தை உலகமெங்கும் எல்லோரும் பரவ செய்கிறீர்கள். எல்லோருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றிகளையும் வாழ்த்துகளையும். அத்தனை இப்ப கேட்டுட்டு இருக்க அன்பு உள்ளங்கள், இதற்கு ஏற்பாடு செய்த அன்பு உள்ளங்கள், இவ்வளவு பெருமானாருடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக முழுவதுமாக நிறைந்திருக்கும். ஏன், உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் பெருமானார் நிறைந்துதான் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார். அதனால இன்னும் பெருமானார் நிறைந்துங்கள், போதாது எங்களுக்கு. இதுல மட்டும் நிறைவு வேண்டாம் நமக்கு. இனியும் மீன் காலம் கழிக்க வேண்டாம். பயம் வரணும் நமக்கு, பயம் வரணும் நமக்கு. சன்மார்க்கம் பரவ வேண்டும். வரப்போகின்ற காலங்கள் சன்மார்க்க உலகமாக மாற வேண்டும். நான் செஞ்சுட்டு இருக்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் தயவு செய்து திருப்தி மட்டும் அடைஞ்சிடாதீங்க, திருப்தி அடையாதீங்க. உங்களுக்குள்ள ஒரு உத்வேகத்தை கொடுத்துக்கோங்க. பத்தாது நமக்கு, பத்தாது நமக்கு. இப்ப இருக்கிற காலம் கட்டம் பாத்து உலகமா இருக்கு. நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்கு. அதனால எந்த வடிவத்திலேயாவது சன்மார்க்கத்தை மக்களுக்கு, குழந்தைகளுக்கு, நீங்க பெண்கள் எத்தனை பேர் இந்த லைன்ல இருக்கீங்கன்னு தெரியல, அப்படி இருக்கிறவங்க தயவுசெய்து, நான் பெண்மா, நான் மகளிர் இந்த கான்பரன்ஸ் கால்ல இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். உங்களுடைய எத்தனை பேர் எனக்குள்ள ஒரு உத்வேகம் ஏற்படுது, நான் சன்மார்க்கத்தை பரப்புவதில் இன்னும் முழுமையாக உத்வேகத்துடன் ஈடுபடுவேன்னு சொல்றேன். அதுதான் நாம் பெருமானாருக்கும் இங்க இப்ப இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் அது மிகப்பெரிய இன்னும் ஒரு உத்வேகமாக அமையும் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துகளையும் நன்றிகளையும் கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி, வாழ்க வாழ்க, வாழ்க வளமுடன். சொல்லுங்க
ரொம்ப அருமையான ஒரு எழுச்சி பேருரையா இருந்ததுங்கம்மா. ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து இப்போ நம்ம வந்து கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போவோம்மா. கேள்வி பதில் நிகழ்ச்சி போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பொறுப்பாகாமை அல்லது டிஸ்கிளைமரை வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அன்பர்களுடைய கேள்வியை எடுத்துக்கலாம். டிஸ்கிளைமர், பொறுப்பாகாமை. வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் அத்திருவருள் பிரகாச வள்ளல் பெருமானின் தலைமையில் நடக்கும் ஒரு பொது அமைப்பு. இது சாதி, சமயம், மதம், இனம், மொழி, நிறம், வயது, பால் மற்றும் பல வேற்றுமைகளை கடந்த ஆண்மனேய உரிமை பாராட்டும் அமைப்பு. இது வள்ளல் பெருமானின் சன்மார்க்க சத்திய சங்கமாக விளங்கி அவரின் கோட்பாடுகளையும் வழிகாட்டுதலையும் முதன்மையானதாகவும் தலைமையானதாகவும் போற்றி அவ்வழியில் நடக்கும். இங்கு நாம் அழைப்பு விடுத்து பேசுகின்ற சான்றோர்களும் மற்றும் நிகழ்வில் பங்கு கொள்கின்ற அனைவரின் கருத்துக்களும் வள்ளல் பெருமானை கொள்கையிலேயே இருக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றோம். அனைத்து பேச்சாளர்களின் கருத்துக்களும் அவர்களே சாரும் அல்லாது வள்ளலார் யுனிவர்சல் கருத்தாகாது என்று அறிந்திட வேண்டும். மேலும் பேச்சாளர்கள் தங்கள் கருத்துக்களை சுதந்திரமாக பேசவும் மற்றவர்கள் இதை ஆமோதித்தும் மறுத்தும் பேசவும் உரிமை உள்ளது. எனினும் ஒருவரை ஒருவர் மனம் நோகாதபடி அன்புடனும் பண்புடனும் விசாரம் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். இங்கனம் வளல் பெருமான் தலைமையில் வள்ளலார் யுனிவர்சல் மிஷன் நிர்வாகத்தினர். நன்றி. இப்போ நம்ம கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போவோம். அம்மா, முதல்ல வந்து என்னுடைய கேள்வியை கேட்கிறேன்னா, அம்மா நீங்க வந்து மௌன விரதத்துல இருக்கிறது நான் வந்து கேள்விப்பட்டேன். இந்த மௌன விரதம் அப்படிங்கிறது வந்து இது இதனால உண்டாகக்கூடிய பலன், இது எதுக்காக, இதனுடைய முக்கியத்துவம் அதை பத்தி சொன்னீங்கன்னா எங்களுக்கும் ஒரு அந்த அந்த பண்றதுக்கு வர ஒரு ஊக்கம் கொடுக்கும் நினைக்கிறோம்மா.
சரி, மிக அருமையான கேள்வி. இது வந்து யாரும் ஏற்பாடு செய்து இந்த மௌனத்தை எனக்குள்ள நான் கொடுத்துக்கலங்கய்யா. தானாகவே ஒரு ஒரு விழிப்புணர்வு, ஏதோ ஒரு பேரண்ட உணர்வு ஒரு முறை ஏற்பட்டு தானாகவே வந்து அடியேன் மௌனத்திற்கு போயிட்டேன். அதுக்கு பிறகு ஒரு 8 நாட்கள் தொடர்ந்து உண்ணாவிரதமும் மௌன விரதமும் தானாகவே எனக்கு நிகழ்ந்தது. 2016 ஜூலை 17 இது நடந்தது. அதற்கு முன்பு எனக்காகவே உள்ளம் ஏற்பட்டு சக்தி பக்தியில இருந்தப்ப ரொம்ப பக்தி மார்க்கத்தில் பிறந்ததிலிருந்து 2006 வரை பக்தி மார்க்கம் தான். பிப்ரவரி 7 வரை மிகப்பெரிய பக்தி மார்க்கத்துல இருந்த உள்ளம். அதனால சஷ்டி விரதம் இருக்கிறது. அந்த நேரத்துல எல்லாம் தானாகவே எனக்கு மௌனம் இருக்கணும்னு தோணும். ஏனென்றால் அந்த மௌனம் இருக்கும் பொழுது எப்படி இருக்கும்னா, இப்ப நம்ம பிரார்த்தனை ஜபம் இந்த மாதிரி பண்ணும் பொழுது நாம கடவுள்கிட்ட பேசுறோம். ஆனா மௌனம் இருக்கும்போது நம்மளுடைய, இப்போ நம்ம ஒவ்வொரு பொருளையும் வந்து ஒரு மிக்சி தேவைப்படலன்னா அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கிறோம், கிரைண்டர் தேவைப்படலாம் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறோம், எப்பவுமே ஓட விட்டா அது சீக்கிரம் ரிப்பேர் ஆயிடும். அந்த மாதிரி மௌன காலங்களில் நீங்கள் முதல் படி தான் பேசாம இருக்கிறது, முதல் படி பேசாம இருக்கிறது. பட் அதுக்குள்ள இன்னும் உள்ள போக 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 எல்லாமே வந்து மௌனத்திற்கு ஆட்படும் போது இறைவன் யார் என்றால் மகா மௌனி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மகா மௌனியாகவே நாம் மாறிவிடுவோம். இறைவன் நமக்குள் இருந்து பேச ஆரம்பிப்பார், இறைவனுடைய குரல் நமக்கு கேட்க ஆரம்பிக்கும், நம் சிந்தனை தெளிவாகும். ஏன்னா மெஷின் ஆஃப் பண்ணிட்டோம். நம்ம இன்னும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 99% பாவம் நம்மளுடைய பேச்சால் தான் நிகழ்கிறது. சோ நம்ம ஆஃப் பண்ணிடுவோம், மிஷினை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் போட்டு நம்ம வேலை இறைவனை உணர்வது, சக்திசாரம் செய்வது, ஜீவகாரண்யம் செய்யணும். இப்ப ஜீவகாரண்யம் செய்யணும் அப்படின்னு சொன்னா இந்த உள்ளம் ரொம்ப தெளிவா இருக்கணும், ஆன்மலாபம் அடைஞ்சிருக்கணும். இதுக்குள்ள காரண்யம் வரணும் அப்படின்னா பெரும்பாலும் இது மௌனம் இயற்றி இந்த பாத்திரத்தை தூய்மை அடைய செய்ய வேண்டும். இப்போ மௌனம் தான் தூய்மை செய்யும் வழி. இறைவனோடு பேசுவதும் இறைவன் நம்மோடு பேசுவதும் நம் மனம் வந்து ஆஃப் பண்ணிடுறதுனால நிறைய சிந்திக்கும், நிறைய சிந்திக்க சிந்திக்க நிறைய பெருமானாருக்கு நம்ம சொல்லி கேட்கிறோம். பட் அதை சுவைப்பது எப்படி? ஐயா சொன்னாங்க இல்லையா, அதெல்லாம் நாம எப்படி சுவைப்பது? அந்த சுவையை பெறுவது மௌன காலங்களில் தான். இறைவனை அடையும் வழி மொழி மௌனமே ஆகும். அந்த நேரத்துல அந்த இறைவன் உள்ள போய் நம் மனதை தூய்மை செய்யும், நம்ம மனதுல இருக்கிற கெட்டதை நல்லதை காட்டுவார், நமக்குள்ள இருக்கிற அந்த மென்மை இன்பம் அமைதி நிறைவு எல்லாம் பொங்கி பெறும். அப்படி பொங்கி பெருகும் போது அதை முடிச்சுட்டு நம்ம வாழ்க்கையோடு தொடர்பு கொள்ளும் போது நம் தொடர்பு கொள்ளும் முறை வந்து மாறிடும். இப்ப தேவையில்லாத இடத்துல நம்ம பேசணும்னு தோணாது. ஏன்னா அந்த மௌனம் இருந்து இருந்து பழகியதால் நமக்கு வந்து தேவையற்ற இடங்கள்ல நம்ம வாய் தவறி வந்துருச்சு, என்ன தெரியாம பேசிட்டேன், அந்த இடத்துல திரும்பவும் அது வந்து டியூன் ஆயிடும். சோ அப்ப பேசாது. சோ நம்ம எல்லாம் 99% ஏன் 100% கூட சொல்லலாம் பேச்சினாலதான் நிகழ்வது. குடும்பத்திலயா இருக்கட்டும், சமுதாயத்திலயா இருக்கட்டும், இல்ல எந்த இடத்துலயா இருந்தாலும் பேச்சாலதான் நிகழ்வு. இது ஒரு சின்னதா தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா மௌனம் என்பது, அதாவது பேசக்கூடாத விஷயம், பேசக்கூடாத விஷயத்த நான் பேசி புரிய வச்சுட்டு இருக்கேன். அப்ப மௌனம் என்பது நீங்க உள்ள இருந்து இருந்து ஆழ்ந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து வெறும் வாய்மூடல் அல்ல. யதாத்ரி மகேஷ் சொல்லுவாங்க, மௌனம் என்பது வெறும் வாய்மூடல் அல்ல, அது பெரிய மறைபொருளாம். மனதை நேராய மறையும் ஆய்வு, மனசை வச்சு நீங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வந்து அது மனம் வந்து தன்னை பத்தி ரகசியங்களை எல்லாம் வெளிப்படுத்தும். ஐயா சொல்லுவாங்க இல்லையா, அந்த மனம் வந்து தன்னை பத்தி, மனம் எனும் ஒரு பேய் குரங்கு, மடப்பயலை நீதான் மற்றவர் போய் எனவே நின்று மிரட்டாதே கண்டாயின் ஐயா தைரியமா அது கிட்ட போய் என்ன மத்தவங்க மாதிரி நினைச்சு நீ பயமுறுத்தாதன்னு சொன்னாங்க. சோ அந்த மாதிரி மனதோட நாம் பேசலாம். ஐயா வெளியில நிறைய பேசல, உள்ள மனதோட பேச ஆரம்பிச்சு. நம்ம வெளியில யார்ட்டையும் காண்டாக்ட் இல்லைன்னொன்னே உள்ள போய் மனம் தங்கிட்டே தான் பேச ஆரம்பிச்சு. அப்ப பேசணும்னா மனம், கோபம், பேராசை, சினம், கடும்பற்று, ஜீவகாருண்யம் இல்லாத செயல்கள், இது போல எல்லாத்தையும் தப்பு தப்பு தப்புன்னு மனம் அறிவாக மாறி மனதுகிட்டே அட்வைஸ் பண்ணும். இந்த மாதிரி நிறைய நமக்கு மௌன காலங்களில் நடக்கும். மௌன காலங்களில் நாம் பிரம்மத்தோடு பேசுவதல்ல, பிரம்மம் நம்மோடு பேசுவதல்ல, பிரம்மமாகவே மாறிவிடுவோம். இது கண்டிப்பா நடக்கும்.
ஆமா, நீங்க சொல்லும் போது சொன்னீங்க என்னன்னா, நம்ம பேசாம இருக்கிறது, நம்ம வாய் பேசாம இருக்கிறது கிடையாது, மௌனமா இருக்கிறது, மன மௌனமா இருக்கணும் அப்படிங்கறது அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ நம்ம மௌன விரதம் அப்படின்னு இருந்தோம்னா கூட அது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு ரேடியோல வால்யூமை கம்மி பண்ண மாதிரிதான். ஆனா வந்து நம்ம மனசுக்குள்ளார நம்ம பேசிட்டே தான் இருக்கும். நம்ம ஏதாவது ஒண்ணு வந்து மற்றவங்க கிட்ட பேசுற மாதிரியே நம்ம மனசுக்குள்ளார ஓடிட்டே தான் இருக்கு. இப்போ அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கும்போது எப்படி அதையும் வந்து நம்ம நீங்க சொல்ற மாதிரி அதையும் அடக்குறது, அல்லது வந்து அதையும் மௌனப்படுத்துறது, அது
இல்லைங்கய்யா, இது நடக்கும், எல்லாருக்குமே நடக்கும். நம்ம மனம் வந்து அவ்வளவு லேஸ்ல அடங்காது, மனதை அது போக்கல கம்முன்னு விட்டுருங்க, அதை விட்டு அதையே கவனிக்க ஆரம்பிக்கும். அதை கவனிக்க ஆரம்பிக்கும் போது எப்பவுமே நீங்க அதை கவனிக்க ஆரம்பிக்கிறீங்க தன்னை அதை அடக்கிக்கும். மனதை கவனிக்கிறதுதான் மௌனம். நீங்க மனதை அது பார்த்து அது நடந்துட்டே இருக்கு, நீங்க கவனிக்க ஆரம்பிச்சுமே மனம் உயிருக்குள்ள போய் ஒடுங்கிடும். இதுதான் வந்து நந்தி வந்து மறைக்கிறாரு, நந்தி வந்து மறைக்கிறாருன்னு சொல்றாங்க இல்லையா, இந்த தத்துவம் தான். சோ இந்த மனதை நீங்க கவனிக்க ஆரம்பிச்சுன்னா அந்த நந்தி அப்படியே விலகிடும். அந்த நந்தி விலங்கினவன்னா உயிரை போய் பார்ப்போம், அந்த உயிரை தாண்டி ஆன்மாவை போய் தரிசிப்போம், ஆன்மாவையும் கடந்த அந்த பரபிரம்மத்தை போய் பார்ப்போம். இதுதான் அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், இதெல்லாம் தத்துவம் தான். நம்மளுடைய ஆகமவிதிப்படி கட்டப்பட்ட கோயில்கள் இதெல்லாம் மௌனம் தான். நீங்க உள்ள போய் அந்த கர்ப்ப கிரகத்தை தரிசிக்கிறது தான் மௌனத்துல போய் இறைவனை தரிசிக்கிறது. படிப்படியா 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 அது நிகழும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே மௌனம் நான் ஒரு மணி நேரம் இருந்தா நடக்குமானா, நடக்காது, கிடையாது. ஒரு டாக்டருக்கு படிக்கணும்னா கூட நம்ம எவ்வளவோ காலம், ஏன் ஒரு பிளஸ் டூ ஸ்டடி நம்ம ஒன் இயர் படிக்கணும் இல்லையா, இத்தனை பாடங்களுக்கு அப்புறம் எக்ஸாம்பிளும் எழுதுறாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். மௌனம் என்பது மிகச்சிறந்த ஒரு வழி, அவ்வளவுதான். நம்ம வந்து முதல்ல பாவம் செய்யாம இருப்போம், அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா. யாரையும் காயப்படுத்த முடியாது, நம்ம கோவமே வந்தா கூட இப்போ மௌன விரதம் ஒன்றும் பேச முடியாது. ஸோ அதனால மௌனம் என்பது ஒரு ஆத்ம நிலை தான், வாய் பேசாம இருக்கிறது. அதுக்கு பிறகு 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 அது படிப்படியாக கடந்து 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 அது மிகப்பெரிய அந்த பிரம்மத்தை போய் புரிந்து கொள்ளும். பிரம்மத்தை புரிந்து கொள்ளும் போது நமக்குள்ள இருக்கிற அந்த தன்முனைப்பு கரைந்து போகும். தன்முனைப்பு கரைந்து முழுசு அந்த இருநிலையாக மாறும் பொழுது உலகோடு நாம் தொடர்பு கொள்கின்ற நிலை மாற்றம் பெரிதாக இருக்கும். அவ்வளவுதாங்க, ஜீவகாருண்ய நேரி மேலும்.
இன்னொரு கேள்வி இதை தொடர்ந்து, இப்ப வந்து அருணகிரிநாதருக்கு வந்து முருகப்பெருமான் வந்து சும்மா இரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. அந்த சும்மா இரு அப்படிங்கிறதுக்கும் இந்த மௌனத்துக்கும் என்ன ஒற்றுமை, என்ன வேறுபாடு இருக்கு?
இதேதான், மௌனம் தான் சும்மா இரு. அவர் வந்து சும்மா இரு சொல் அற அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலேயே. அருணகிரிநாதருக்கு வந்து முருகப்பெருமான் குருவாக வந்து உபதேசம் செய்யற, நான் என்ன பண்ணணும் போது சும்மா இருப்போ சொல்லற அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலேன்னு. அந்த மா பொருளை தெரிஞ்சுக்கிறதா இப்ப நீங்க கேக்குற கேள்வி. அவரே சொல்லிட்டு அம்மா பொருள் அறிந்து மறைந்திலே, இன்னும் அடியேனுக்கும் அந்த உள்ள போய் இப்பதான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அது என்னதான் அவர் சும்மா இருன்னு சொன்னாரு, நம்ம சும்மா இருந்துதான் பாக்கலாமே. அந்த உள்ள போக 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 நிறைய ஒரு சூன்யம் தெரியுங்க. இப்ப அத சொன்னோம்னா அந்த அனுபவம் வந்து சில இடங்கள்ல நாம சில அனுபவங்களை சொல்லாம இருந்தா இன்னும் அழகா இருக்கும். இந்த அந்த எட்டு நாள் மௌனம் தானாகவே நிகழ்ந்த பிறகுதான் அடியே நிறைய மௌனங்களை எடுக்க ஆரம்பிச்சேன். மனம் ஒரு மாதிரிதான், சில பேர் கோயிலுக்கு போவாங்க, சில பேர் ஏதாவது குலதெய்வம் பண்ணுவாங்க, இல்ல வழிபாடு பண்ணுவாங்க, இல்ல வேள்வி பண்ணுவாங்க, யாகம் பண்ணுவாங்க, ஓமம் பண்ணுவாங்க. அடியனுக்கு தெரிஞ்சது ஒரே மனித வேலி மௌனம் போட்டுருவாங்க. சோ அவ்வளவுதான், இந்த உலக வாழ்க்கையில இருந்து தொடர்ந்து துண்டிக்கப்பட்டுச்சு. சோ அதுக்குள்ள போய் அருணகிரிநாதருக்கும் தாய்மான சுவாமிகளுக்கும் அதே உபதேசம் தான், சும்மா இல்லை. ஏன் மௌன குருமார்கள் நான் மௌன சாமிங்க நிறைய பேர் இருக்காங்க. சில மகான்கள் எல்லாம் ஒரு காலகட்டத்துக்கு மேல மௌனம் ஆயிட்டாங்க. ஏன் வள்ளல் பெருமானாரை பற்றி கூட சொல்றாங்க, அவர் நம்ம தேருபதேசம் நிகழ்த்தி விட்டு அதோட பெருமானார் மௌனமாகி விட்டார். ஏன் நிறைய நாட்கள் ஐயா மௌனத்துல தான் இருப்பாங்க, அதிகமாக தெரியவங்க பேச மாட்டாங்க, இதை கூட சொல்லும்பாரு. சோ நாம கொஞ்சம் நடிக்கையாவது நடிக்கலாமே, நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து. சோ அதனால அந்த மௌன காலங்கள் இருக்க இருக்க அதேதான் அருணகிரிநாதர் என்ன அந்த சும்மா இருன்னு முருகப்பெருமான் சொன்னாரோ அதே உபதேசம் தான் அடியேனும் சும்மா இரு. இது உபதேசம் பெற்ற பிறகுதான் அடியேனும் அந்த ஜூலை 17க்கு பிறகு அந்த மௌனம் நிறைய ஏற்றுக்கொண்டிருக்கு.
ரொம்ப நன்றி மேம், ஆனந்தமா அருமையான பதில். அடுத்தது நம்ம அன்பர்களுக்கு வேற எதுவும் கேள்வி இருந்தா அவங்க அன்பர்கள் கேள்வி.
இங்க பெண்கள் யாராவது இருந்தாங்கன்னா கொஞ்சம் லைன்ல வரீங்க?
இருக்காங்க.
அம்மா உங்க பேருமா? அம்மா
அன்பு பேசுறேன்.
ஆஹ் சொல்லுங்கம்மா, எந்த ஊருமா?
நான் அமெரிக்கால இருந்து டாலஸ் டெக்சஸ்ல இருந்து பேசுறேம்மா.
ரொம்ப சந்தோஷம்மா, பேரே அன்பு, ரொம்ப சந்தோஷம். நீங்க ஏதாவது கேள்வி கேட்கலாம் கேட்கலாம். பெண்கள் வாங்கம்மா, தன்மார்க்கத்துக்கு வாங்க. ஏன்னா நீங்க வந்தீங்கன்னா உங்க குழந்தைகளை கண்டிப்பா தன்மார்க்கத்துல இருந்து நீங்க விட மாட்டீங்க. எந்த நாட்டுல இருந்தா என்னம்மா, யாதும் ஊரே யாவரும் கேள்விதான். குழந்தைங்களுக்கு தன்மார்க்கத்தை கொடுங்கம்மா. மிகப்பெரிய ஆளா வருவாங்கம்மா, மிகப்பெரிய ஆள் அப்படின்னு சொன்னா பொண்ணுலயோ பொருளையோ இல்லம்மா. மற்ற பெருமானார் மாதிரி சமுதாயத்துக்காகவே வாழற குழந்தை தானம்மா மிகப்பெரிய ஆள் உருவாக்குங்கம்மா.
ஜீவகாருண்யமே
மோட்ச வீட்டின் திறவுகோல்ங்கிறது வாழையடி வாழையா குடும்பத்துல சொல்லி கொடுத்து ஏதோ ஓரளவுக்கு நாங்க வந்து அத செயல்முறைப்படுத்திட்டு இருந்தாலும் இன்னைக்கு வந்து உங்க பேச்ச கேட்கிற சமயத்துல அது எப்படி வந்து பேச்சுலயும் மூச்சுலயும் அந்த உணர்வுலயும் அது கலக்கணும், இன்னும் கலக்கணும், அந்த குழந்தைகளுக்கு எப்படி கொண்டு போகணும்ங்கிற ஒரு உறுதி ஏற்பட்டது. நன்றி சொல்றதுக்கு வயசு கிடையாது, ஆனா என்னோட நன்றி எப்படி வந்ததுங்கிறது உங்களுக்கு கேட்க கேட்க கண்கள்ல கண்ணீர் கொட்டிட்டு இருந்தது. அது வந்து உங்களுக்கு தெரிவிக்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். என்னுடைய கண்ணீர் தான் இன்னைக்கு உங்களுக்கு நன்றி தெரிவிக்கும். இந்த ஒரு 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 நல்ல மெசேஜ ஆழ்நி தரமா சொன்னதுக்கு ரொம்ப நன்றிமா.
ரொம்ப சந்தோஷமா, பெருமானார் உங்களுக்கு எல்லாம் அந்த கண்ணீர் தான் காணிக்க. அன்புக்கு ரொம்ப வாழ்க வளமுடன்மா. வேற யாராவது பெண்கள் இருக்கீங்களாம்மா?
யூகேல இருந்து வரலட்சுமி பேசுறேங்க. உங்களோட பேச்சு எங்களுக்கு இருக்கு. சிவகாருண்யத்தை பத்தி நீங்க ரொம்ப அருமையான பேச்சு கேட்டோம் இன்னைக்கு, ரொம்ப நன்றி அம்மா.
ரொம்ப சந்தோஷம்மா. அதே மாதிரி உங்க குழந்தைகள் பேர குழந்தைகள் என்ன வயசுன்னு தெரியல, அப்படி இருந்தாங்கன்னா எல்லாரையும் மார்க்கத்துக்குள்ள கொண்டு வந்துருங்கம்மா.
குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க,
கண்டிப்பா கண்டிப்பா சன்மார்க்கத்துக்குள்ள கொண்டு வாங்க. உங்க குழந்தைங்க மிகப்பெரிய ஆளாவாங்க, உலகம் போற்ற ஆகும்.
ரொம்ப நன்றிங்கம்மா.
ரொம்ப சந்தோஷம்மா, வரலட்சுமிக்கு மிக பெரிய ஒரு வாழ்க்கை.
ராஜி அம்மா நீங்க ஏதோ பேச தொடங்கினீங்க.
ஆமா, கருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி. சபாவதி அம்மாவுக்கு பெரிய வணக்கம்மா, வந்தனம், வணக்கம்.
வணக்கம், வணக்கம்.
மிக அற்புதமான சொற்பொழிவுமா பேசினா. உங்களை 1.5 மணி நேரத்துக்கு நாங்க இந்த இடத்துல இல்ல, வேற இடத்துக்கே கொண்டு போயிட்டீங்கம்மா. அப்படிதான் இருந்தது, அவ்வளவு அற்புதமான தெளிவான பேச்சு. ஐயாவுடைய ஜீவகாருணிய ஒழுக்கத்தை பத்தி அவ்வளவு உறுதியான பேச்சு, நல்ல அற்புதமா இருந்ததுமா, மிக அற்புதமா இருந்தது. அது பேர்புதக்கமும் ஜீவகருணிய ஒழுக்கமும் படிச்சாலே போதும், அந்த ரெண்டு மட்டுமே படிச்சா போதும் நம்ம வள்ளல் பெருமானுடைய கொள்கை எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கும், தன்மார்க்கத்துல நுழைஞ்சிருவோம் சொல்லி சொன்னீங்க. அது மிக அற்புதமா இருந்ததுமா. 2.5 நாளிகள் சத்துவசாரத்துல இருந்தாலே கண்டிப்பா உங்களுக்கு முன்னாடி அற்புதஞ்சோதி ஆண்டவர் தோன்றுவாரு.
2.5 நாளிகள்னா 1 மணி நேரமா? ஒரு மணி நேரம்
அவ்வளவு அற்புதமா இருந்ததுமா. ஒவ்வொரு கருத்துமே அப்படி ஒரு ஆணித்தரமான பேச்சு, இந்த எந்த இடத்துலயும் வேற என்னமே எங்களுக்கு வரலமா, ஃபுல்லா எங்களை அப்படி கட்டி போட்டு வச்ச மாதிரி இருந்தது. கண்கள்ல அவங்க சொன்ன மாதிரி கண்கள் நீராதான் பெருகிட்டே இருந்ததுமா. அவ்வளவு உங்களுடைய அனுபவம் கேக்குறப்பையும் சரி, நீங்க ஒரு சொற்பொழிவுல வள்ளல் பெருமானே வந்து உங்ககிட்ட பேசுனேன்னு சொன்னீங்க, அப்பெல்லாம் எங்களால உணர்ச்சியை கட்டுப்படுத்தவே முடியல, அப்படி அழுகதான் வந்தது அந்த
நாள்.
அவ்வளவு பெரிய காட்சி உங்களுக்கு கொடுத்திருக்காரு, நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கோம். நீங்க உங்க
அனுபவத்தை அவரு இருக்கும்போது நிக்கும் போது உணர முடியல,
அந்த நீங்க உணர்ந்தத நாங்களுமே உணர்ந்தோமா, உங்க பேச்சின் மூலமா நாங்களுமே உணர்ந்தோம் அத. அந்த மாதிரி
உங்களுக்குள்ள பெருமானா வரட்டும், முழுவதும் நிறையட்டும், சன்மார்க்கம் பரவட்டும்.
கண்டிப்பாமா, நீங்க சொன்னீங்க ஏபிஜே அப்துல் கலாமோட அந்த பேச்சு, அந்த ஏபிஜேங்கிறதே அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் சொல்றப்பையும் புதுவிதமான கருத்தா இருந்தது. உண்மையிலேயே அது கண்டிப்பா அவர்
ராஜ்யமா ரொம்ப சந்தோஷமா குழந்தைங்களை தன் மார்க்கத்துக்கு கொண்டு வாங்க,
கண்டிப்பா கொண்டு வரோமா. உங்களுடைய அற்புத பேச்ச கேட்டு நீங்க வரும் காலத்துலயும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது எங்களுடைய சொற்பொழிவு எல்லாம் எங்களுக்கு கிடைக்கணுமா? கண்டிப்பா
கண்டிப்பா கண்டிப்பா,
ரொம்ப அற்புதமான மிக்க நன்றிமா. உங்க ஒரே ஒரு கேள்விமா, நீங்க வர்றதுக்கு உறுதுணையா இருந்த அனுபவம் எந்த அனுபவமா உங்களுக்கு கிடைச்ச அனுபவம்?
அது வந்து பெருமானாரை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாதுமா. எங்க நாங்க இருந்த ஊர்ல அந்த தெருவிலேயே வந்து ஒரு எங்க வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு பெருமானாரை வணங்குற ஒரு ஐயா இருந்தாங்க. விளக்கேற்றி வைப்பாங்க, அதுக்கு நாங்க தீபத்துக்கு எண்ணெய் வாங்கி கொடுப்பாங்க, இவ்வளவுதான். அப்ப சிறு வயது எனக்கு ஒண்ணும் தெரியாது, ஐயாவை பத்தி ஒண்ணும் தெரியாது, விளக்கேற்றி வைப்பாங்க அவ்வளவுதான். அந்த ஜோதி வழிபாட்டுல சும்மா கலந்துக்கும், அந்த நாட்டு சக்கரை கொடுப்பாங்க, குழந்தைங்க வந்து சாப்பிட்டுட்டு வருவோம். அதுக்கு பிறகு திருமணமானி போன பிறகு அந்த வாய்ப்பும் இல்லை. அப்போ மரவள கலையில போய் தீட்சை எடுத்தோம். அதுக்கு பிறகு ஒரு 10 நாள் போய் அடியேன் 2008 ஒரு மௌனம் போயிருந்தோமா, அந்த இடத்துல ஒரு 10 நாள் மௌனம் இருந்தோம். மௌனம் எனக்கு சிறு வயதுல இருந்தே அந்த ஒரு தாக்கம், மௌனம் இருக்கணும் மௌனம் இருக்கணும் மௌனம் இருக்கணும் அப்படின்ட்டு. அந்த மௌனம் இருக்கும்போது அது என்னன்னு தெரியல, அப்போ பெருமானாருடைய பேருபதிக்கும் அந்த 10 நாளும் படிச்சு நீங்க சொன்னீங்க இல்லையா அழுதீங்க அப்படின்ட்டு. அந்த அந்த மனவளக்கலை எங்களுக்கு கொடுக்கற அந்த ட்ரைனிங் சென்டர்ல பெருமானாருடைய மிகப்பெரிய ஒரு 12 அடி சிலை இருக்கும். அந்த இடத்துல வந்து அதிர்வலை எப்படி இருக்கும்னு வார்த்தைகளால் விளக்க முடியாது. சோ அடியே அதால ஆட்கொள்ளப்பட்டேன். உள்ள நுழைஞ்சவன வரவேற்புல இருக்கும் அந்த பெரிய கார்டனுக்கு நடுவுல அந்த சிலை இருக்கும், அதை பார்த்து ஏமா ஈர்க்கப்பட்டேன். அதுக்கு பிறகு என்னன்னு தெரியல, அங்க போனது என்னவோ வேதாத்ரி மகரிஷி ஐயாவுடைய மௌனம். ஆனால் ஒரு நாள் கூட அவருடைய புத்தகத்தை நான் எடுக்கல, அவரை பத்தி நினைக்கல, அவருடைய மகா சமாதிக்கு அந்த இடத்துக்கு போகல. என்னை வந்து தியானத்தில் அடியேன் உணர்ந்தது ஒப்படைக்கிறாங்க எங்க வேதாத்ரி மகரிஷி. ஏன் நம்மளை கொண்டு போய் இவர்கிட்ட ஒப்படையா, ஐயாவும் என் கையை பிடிச்சாங்க, இதை உணர்ந்தேன். அதுக்கப்புறம் பேருபதேசம் தான் அந்த 10 நாளும் படிச்சு அவர் முன்னாடி அழுகிறது படிக்கிறது அழுகிறது படிக்கிறது அழுகிறது என்னமோ புரிஞ்ச மாதிரி இருந்தது. அந்த புரிதல் தான் இனி வரைக்கும் என்னமோ புரிய வச்ச மாதிரி இருந்தது, ஏதோ புரிஞ்ச மாதிரி இருக்கு, ஆனா இன்ன வரைக்கும் சரியா புரிஞ்சுக்கிட்டேனா அப்படின்னு தெரியல. அதுக்கு பிறகு பேருபதேசம் படித்த பிறகுதான் மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய மகானா தெரியலே அப்படின்னு.
ரொம்ப அற்புதம்மா, நீங்க வாழ்க வளம்ன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் என்னோட சிறு அனுபவமும் எனக்கு என்னை சன்மார்க்கத்துக்கு வர வச்சதும் வேதாத்ரி மகரிஷி ஐயாவும் நம்ம வள்ளல் பெருமானும் தான் எனக்கு காட்சி அளிச்சு என்னை சன்மார்க்கத்துக்கு வர வச்சதே அதுதான்மா. ரெண்டு பேரும் தான் நேரவே வந்துட்டாங்கம்மா, காலையில 4:30 அளவுல வீட்டுக்கே வந்து
ரெண்டு பேரும்
சேர்ந்து வந்ததுதான்.
அதுக்கு பிறகு நமக்கு அருள்ஜோதி தொலைக்காட்சியில பேச வாய்ப்புகள் வந்ததுமா. ஃபர்ஸ்ட் அடியே நிகழ்த்தின சொற்பொழிவே பேருபதேசம் தான், வள்ளலாரின் பேருபதேசம். நீங்க யூடியூப்ல அது போட்டு பாருங்கம்மா, பேருபதேசம் பிரபாவதி அம்மான்னு போட்டீங்கன்னா யூடியூப்ல பேருபதேசம் போட்டீங்க அல்ல வரும், தலைப்புகள் வரும். பேருபதேசம் அடியன் நிகழ்த்திய முதல் உரையே பேருபதேசம் தான்.
கண்டிப்பா கேக்குறோமா, மிக அற்புதமான பேச்சு, தெளிவான மிக்க நன்றி.
சரி நன்றி. வேற யாராவது பெண்களுக்கே முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்கயா, பெண்கள் சன்மார்க்கத்துக்கு வரணும். பெண்கள் இருக்காங்களாங்கய்யா, வேற யாராவது அம்மா தாய்மார்கள் இருக்கீங்களாம்மா? மூணு பேர் தானா, வேற அன்பு உள்ளங்கள். சரிங்கய்யா, வேற யாராவது குழந்தைகள், குழந்தைகள் இருக்கீங்களா? குழந்தைகள் குட்டீஸ் இருக்கீங்களா?
ஒரு அம்மா இருக்காங்கம்மா.
ஆ குடுங்க குடுங்க. அம்மா உங்க பேருமா?
விஜயலட்சுமி, ராஜோட அம்மா பேசுறேன்.
ஆ சொல்லுங்க, எந்த ஊருமா, எந்த ஊருமா?
இங்க பிலடெல்பியால.
என்னோட அம்மா ராஜோட.
ஆமா அம்மா. அம்மா சரியா எனக்கு உங்க குரல் கேக்கலம்மா?
அப்படியா, சரி சரி.
ஆமாம்மா, விட்டு விட்டு கேக்குதுமா.
ரொம்ப சந்தோஷம்மா.
எல்லாரையும் சன்மார்க்கத்துக்கு கொண்டு வாங்கம்மா, பெருமானார் சந்தோஷமா இருக்கணும்.
முத்துமாரிமா.
முத்துமாரியம்மா, வாழ்க வளமுடன்.
இன்னைக்கு வர முடியல, ரொம்ப வருத்தமா இருந்தேன். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு ரொம்ப
குரல உலகம் கேட்டு இருக்காங்க, கவனமா பேசுங்க.
அதுதான் இல்ல ரொம்ப அருமையா இருந்தது. அதாவது எப்படி சொல்றதுன்னு தெரியல, எனக்கு வீட்டுல இருந்து உங்க பேச்சு கேட்கும் போது ரொம்ப ஆனந்தமா இருந்தது. அதாவது ஜீவகாரணியம் தன்மை போன வாரம் தான் கேட்டாங்க, தன்மினை பிறந்த எல்லாம் வருன்றது திருப்பி கேட்கும் போது ரொம்ப ஆனந்தமா இருந்தது.
ஆர்வமா நான் தேடிட்டு இருந்தேன், நீங்க
கண்டிப்பா வந்துருவீங்க. வீட்டோட கடவுளை என்னால வர முடியலமா?
சரி, உங்களை அறிமுகப்படுத்தி, மக்கள் கிட்ட உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க, நீங்க யாருன்னு.
சென்னையில மெட்ராஸ்ல இருக்கேன். என் பேர் முத்துமாரி அம்மாள். நான் பிரபாதி அம்மா நேரடியா பாத்திருக்கேன். அவங்களோட ஸ்பீச் ஒவ்வொருதையும் கேட்டு என்னோட ஆன்மா அவ்வளவு நல்ல விஷயங்களா சொல்லி நான் ரொம்ப தன்மனை கொண்டு வரணும்னு இருந்தேன். அதனால இன்னைக்கு அம்மாவோட ஸ்பீச் நேரடியே கேட்க முடியல, ரொம்ப வருத்தமா இருந்தேன். ஆனா இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்துறதுக்கு ரொம்ப நன்றி. அவங்க ஸ்பீச் கேட்டாலே நமக்கு போன்ல பூஸ்ட் ஏறு மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க ஜீவ காரணியம் நம்ம அன்பு கருணை. அம்மா சொன்னாங்க இல்லையா, வள்ளலார் அன்பும் கருணை, அது இருந்தாலே நம்ம அவரு பண்ணலான்வாங்க. இன்னைக்கு வந்து அன்னும் கலசியா ஐயா அவர் கேள்வி கேட்டாங்க, மௌனத்துல எப்படி போடணும், அது வந்து அதுதான் இன்னைக்கு என்ன அளவு நான் முடிஞ்சது. மௌனமா இருந்தா எல்லாரும் கிடைக்கும், எது வேணா கிடைக்கொள்றது. இன்னைக்கு உணர்ந்தேன், வீட்டுல இருந்து உணர்ந்தேன், மௌனம் தான் இறைவனோட மொழி, மௌனம்ன்றது புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றிமா,
ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. சரிங்க,
என்ன எப்படி?
சரிங்க,
வீட்டுல இருந்தே கேட்க வச்சுட்டு அந்த அன்புள்ளதுக்கு நன்றி சொல்லிட்டேன்.
ஐயா கேட்டீங்களா, உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்காங்க, கேட்டுட்டு இருக்கீங்களா?
ஏன்னா அந்த ஐயங்களாம் எனக்கு வள்ளலார்
ஐயா பிரச்சனை. ஐயா நன்றி நன்றி கேட்டுட்டு இருக்கீங்களா? அவங்க உங்களுக்கு நன்றி சொல்றாங்க,
கேட்டுட்டு இல்லத்துல இருந்து இந்த சன்மார்க்கத்துக்கு வரணும்னு நினைக்கிறேன். ஒரு அன்புகளை இருந்துச்சுன்னா அந்த ஐயாக்கு ரொம்ப நன்றி. நன்றி நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்மா,
வாழ்க
வாழ்க வளமுடன்.
சரிங்க. கோபியா குரல் தெரியுது, வாய்ஸ் வாய்ஸ் பிரேக் ஆகுதுப்பா, வாய்ஸ் பிரேக் ஆகுது.
ஐயா நான் ஜெயராஜ் பேசுறேம்மா, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி
ஜெயராஜ் ஐயாங்களா?
ஆமாய்யா ஆமா.
அப்போ எந்த ஊர் தான்?
ஆமா நான் பிலடெல்பியால இருந்து பேசுறேன்.
நாடுங்கயா எனக்கு? யுஎஸ் அங்கயா எனக்கு தெரியாது.
ஜீவகாரண்ய ஒழுக்கம் பேசும் நல்ல அருமையான நிகழ்வா இருந்ததுமா. நீங்க அன்பு அம்மா சொன்ன
நல்ல மருந்தாங்கய்யா, நல்ல மருந்தா? ஹலோ
சொல்லுங்கம்மா. சரியா
ஹலோ
உங்க பேச கேக்கல.
ஜெயராஜயா நீங்க பேசுறது இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் சரியா கேக்கல. இருந்தாலும் நான் அம்மா கிட்ட சொல்லிடுறேன். அம்மா ஜெயராஜ் ஐயா நம்மளுடைய நம்மளுடைய வள்ளலார் யூனிவர்சல் மிஷன்ல முக்கியமான பங்கு வகிக்கிறாரு. அவரும் வந்து ஒரு ஒரு வாரமும் நிகழ்ச்சியில கலந்துப்பாரு. இன்னைக்கு கண்டிப்பா வந்து உங்க உங்க ப்ரோக்ராம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான் அவரு சொல்லியிருக்காரு.
ரொம்ப சந்தோஷம் ஜெயராஜ் ஐயா. உங்க குழந்தைகள் இருந்தா குழந்தைகள் எல்லாம் சன்மார்க்கத்துல கொண்டு வந்துருங்க.
வணக்கங்கம்மா, என்னோட பேரு கோபி. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு உங்க உங்க பேச்சு. நான் வந்து டென்னசில இருக்கேங்கம்மா, யுஎஸ்ல வந்து டென்னசின்ற ஸ்டேட்ல இருக்கேன்.
ரொம்ப சந்தோஷம்யா. அங்கெல்லாம் போய் இன்னும் அந்த சன்மார்க்கம் பறக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சன்மார்க்கம்
ரொம்ப நன்றிங்கம்மா. நீங்க உங்க பேசி நீங்க உங்க பேசும்போது நீங்க ஒரு இது குறிப்பிட்டீங்க, ஒரு ஒரு ஸ்பீச்ல நீங்க ஒரு ஸ்பீச் கொடுக்கும் போது ஒரு பெரியவர் வந்து அது என்ன ஸ்பீச், அது வந்து அதோட கொஞ்சம் டீடைல்ஸ் ஏதாவது கொடுக்க முடியுங்களா? அது ஏதாவது பேசுனது ஏதாவது ரெக்கார்டிங் ஏதாவது இருக்குங்களா? நீங்க
என்ன இயற்கை ஏன் அப்படி பண்ணுச்சுன்னு தெரியல. ரெக்கார்ட் பண்ணாங்க, ஆனா அந்த வள்ளலார் காந்தி விழா அந்த அமைப்பு பண்ணாங்க, அவங்க ரெக்கார்ட் பண்ணாங்க. மத்தபடி அது என்னன்னு தெரியல சூழ்நிலை. எந்த சேனலும் அருள்ஜோதி சேனல் கூட அன்னைக்கு வரல, ஆனா அவங்க ரெக்கார்ட் பண்ணாங்க.
அதோட டீடைல்ஸ் பத்தி இத கொஞ்சம் சுருக்கமா தான் சொல்ல முடியுங்களாமா, என்ன நீங்க பேசுனீங்கன்னு?
அதுதாங்க, நம்ம ஜீவ காருண்யம் தான் அப்படின்னு பேசுனது மட்டும்தான் ஞாபகம் இருக்கே தவிர அடியனுக்கு நான் என்ன பேசினேன் அப்படின்றது சரியாக ஞாபகம் இல்லைங்க. ஜீவகாருண்யம் ஜீவகாருண்யம் அந்த பேருபுதேசத்தினுடைய சாரத்தை எடுத்து அதை தாங்க நான் கொண்டு வந்தேன். அது ஒரு 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 ஆவேசம் பெருமானார் வந்து அந்த நிறுத்தின மாதிரி தான் இருந்தது. ஆணித்தரமாக பேசுறது ஜீவகாருண்யம் தான் அப்படின்னு சொல்லி முடிச்சோங்க. வேற வாய்ப்பே இல்லை, வேற ஆப்ஷனே கிடையாது, நீங்க என்ன பண்ணாலும் அடைய முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் இன்னைக்கு இறுதியான முடிவாக அறுதியிட்டு இறுதியான முடிவாக அடியன் உணர்ந்தது. அப்போ தவத்திரு ஊரநடிகளார் ஐயா அவர்களும் ஒரு பாராட்டை கொடுத்தாருங்க. எல்லாரும் நண்பர்கள், அது எல்லாமே பெருமானார் கூறியது. இதுவரைக்கும் அடியன் உரைத்ததுல அது என்னமோ ஒரு பெருமானாரே இருந்து உரைப்பது போல இருந்தது, ஏன்னா அவருடைய விழா இல்லையா, அதனால இருந்திருக்கலாம்.
ரொம்ப நன்றிங்கம்மா.
சாரம் ஜீவகாருண்யம் தான் அப்படிங்கிறாங்க, அவ்வளவுதான்.
நீங்க நீங்க சொன்ன அந்த கருத்து வந்து உலக பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரு மருந்தா வந்து நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். ஐநா சபையில கூட யாராவது ஒருத்தர் பேசி அதை ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்கன்னா அந்த ஜீவகாருண்யத்தோட அந்த டெசிஷன் எடுத்தாங்கன்னா அது கண்டிப்பா வந்து தப்பான இதா போகாது. அது அங்க தொடங்கி எந்த ஒரு அரசியலாகட்டும் ஆன்மீக வாழ்க்கையாகட்டும் எல்லாத்துக்குமே அந்த ஜீவகாருண்யத்தை அடிப்படையா கொண்டு அந்த ஒரு எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அது வந்து கண்டிப்பா தப்பா போகாதுன்ற இத வந்து கருத்தை வந்து நல்லா ரொம்ப ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்கம்மா. நன்றி.
குழந்தைகளை ஜீவகாரணத்துக்குள்ளேயும் சன்மார்க்கத்துக்குள்ளேயும் கொண்டு வரணும்.
மிக்க நன்றி அம்மா. நான் ஜெயராஜ் பேசுறேன். நீங்க ஜீவகாரணியம் மௌனம் இதுல பேசுனது எங்களை எல்லாம் கவர்ந்திருந்தது. அன்பு அம்மா சொன்ன மாதிரி தண்ணீர் வடித்தோம். நன்றி அம்மா. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அம்மா.
மற்ற அன்பர்கள் வேற யாருக்கும் எந்த கேள்வியும் இருக்கா இல்ல அம்மா கிட்ட எதுவும் சொல்லணும்னு விரும்புறவங்க சொல்லுங்க.
கேள்வி பதிலியா கேள்விகள் இருந்தா கேக்கலாங்க.
அன்பர்களுக்கு வேற யாரும் கேள்வி இருக்கா? நேரமும் அதிகமா ஆயிட்டு வரணும். பின்னாடி போய் பேக்ரவுண்ட்ல பேசிட்டு இருக்காங்க அம்மா. நம்ம நேரம் ஜாஸ்தி ஆயிருக்கனால வேணா முடிச்சுக்கலாம். நானும் டெல்லி பாபு ஐயா சொன்னாரு இந்த மாதிரி எங்களை மட்டும் இல்லாம இப்போ அங்க உங்க முன்னாடி அன்பர்களும் வந்து சூழ்ந்து நீங்க அந்த உரைய கொடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால எல்லாருக்கும் உங்களுக்கும் ஒரு நேரமாகும் அப்படிங்கறதுனால நம்ம முடிச்சுக்கலாம். இல்லைன்னா நிறைய கேள்விகள் இருக்கு. நம்ம இதுக்கு இன்னொரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி கேள்வி
இல்ல பரவாயில்ல. நீங்க அன்பர்கள் இவங்க வேணும்னா கிளம்பிடுவாங்க. அப்படி கேள்விகள் இருந்ததுன்னா கேக்கிங்க. இவங்க அப்படியே கொஞ்சம் பேர் அதை கிளம்பிட்டு இருக்காங்க. நீங்க கேள்விகள் இருந்தா கேட்கலாம். அதனால
கேள்வி இருக்குங்களா? அம்மா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அம்மா உங்க உரை நீங்க நிறைய வந்து ஜீவகாரணத்தை ஒட்டி வந்து நீங்க ஒரு சில சொற்பொழிகளை கொடுத்திருக்கீங்க. அது வந்து நம்ம அருட்ஜோதி டிவிலயும் நான் பாத்திருக்கேன். அதுல வந்து என்ன சொல்லுவீங்கன்னா அந்த புலால் மறுத்தலை பத்தியும் புலால் உண்ணாமை பத்தியும் நீங்க நிறைய ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்பீச் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. இது நம்ம கொடுக்குறோம். பட் இப்போ ஒரு ஒருத்தங்களை வந்து இப்போ புலால் நீங்க சொல்றது எங்களுக்கு நல்லா புரியுது. அதாவது புலால் அத புசிச்சிட்டு இருக்கவங்களுக்கு அது வந்து இது சொல்றது வந்து ஒரு பெரிய ஒரு சங்கடமான ஒரு நிலைமையா இருக்கு. நம்ம சொன்னாலும் அதை வந்து ஒரு சிலர் வந்து ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம வந்து மாத்துறது எளிதா எளிமையா இருக்குமா? இல்ல வந்து அவங்களோட ஒரு ஒரு வாதம் பண்ண வேண்டியிருக்கு. அந்த வாதம் பண்ணா கூட இது வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா உடலுக்கா ஐ மீன் அந்த உடலுடைய உடலை சீரா வச்சுக்கணும், அதுக்காக இந்த புரோட்டீன் தேவைப்படுது, இந்த விட்டமின் தேவைப்படுது, இதுக்காக அது தேவை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்குமெண்ட் ஊர்ல போயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்களை என்ன சொல்லி நம்ம மாத்துறது? அந்த ஜீவகாருண்யத்தை அவங்கள நம்ம வந்து நம்மளால வந்து ஒரு சில அன்பர்கள் கிட்ட அதை தூண்டவே முடியல. அவங்க ரொம்ப அந்த திரைகள் சொல்லுவார பெருமான் இந்த மாதிரி அந்த திரை மறைப்புல இருந்துகிட்டு அவங்களால உணரவே முடியல. இந்த மாதிரி ஆன்மாக்களை நம்ம எப்படி நம்ம ஜீவகாருண்யத்தை உள்ளார கொண்டு வரதுங்களா?
இல்லைங்க, இது பெருமானாகிட்டே இந்த கேள்வி கேட்கப்பட்டது. ஐயாவே என்ன சொல்றாங்கன்னா நீ சொல்றது சொல்லுங்க, பட் இப்போ ஒரு துணி இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு நாள் உடுத்திய துணியா இருந்தா கொஞ்சம் நீங்க சர்ஃபெக்சல் போட்டீங்க இல்ல உங்க ஊர்ல என்ன கிடைக்கிறோ அதை போட்டு துவைச்சிங்கன்னா போயிடும். அதுக்கு ரொம்ப இருக்குன்னா நீங்க என்ன பண்ணணும்? நிறைய நேரம் துவைக்கணும், நிறைய சோப்பு யூஸ் பண்ணணும், நிறைய அடிக்கணும், கசைக்கு பிழியணும் இல்லையா? அப்போ அது எத்தனை ஜென்ம ஜென்மமா பண்ண கர்மம் தான் மாயையினுடைய வலிமை தான் நம்ம புலால் சாப்பிடுறதே. இங்க நீங்க புலால் சாப்பிட்டது தப்பே இல்லைன்னு நம்ம பண்ணிட்டு இருந்தோம் பாருங்க. ஒரு பெரிய குற்றம் அது. ஒரு உயிரை வந்து கொலை பண்றது பாவம். அதுவும் உணவுக்காக கொலை பண்றோம் பாருங்க, உண்டு புசிக்கிறதுக்காக. அந்த பாவத்தை நம்ம ஒண்ணுமே இல்லைன்னு செய்ய வச்சுட்டு இருக்கு பாருங்க, அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான். அவ்வளவு மாயையினுடைய வலிமை, இந்த மாயையிலிருந்து அந்த ஒவ்வொரு திரையா நீங்க சொல்ற மாதிரி, ஆனா ஒவ்வொரு நாளும் நம்ம முயற்சி பண்ணிட்டே இருக்கலாம். அவங்க எப்போ அது விலகுதோ பாக்கலாம். அவங்க கிட்ட நம்ம வந்து சில பேர்கிட்ட பேச முடியாது, அவங்க வந்து சாப்பிடணும், அந்த நாக்கு கடுமையாயிட்டாங்க, சோ அவங்க கருத்தெல்லாம் கரெக்ட் இல்ல. பட் அதுக்காக நாமளே அவங்களே தப்பு செய்யற அவங்களே தளராத போது, ஒரு இவ்வளவு பெரிய உண்மையை சொல்ற நாம ஏங்க தளரணும், அவங்களே தளரலையே. அப்ப நாம தளர வேண்டாம், நாம சொல்றதும் சொல்லலாம், ஆனா கண்டிப்பா ஒரு நாள் மாறுவாங்க. ஜீவக எல்லாருக்குமே அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் ஆன்மாவாக இருக்கிறாருன்னும் பொழுது கண்டிப்பா அதுக்கு ஆன்மீகம் வரும். சோ அதனால நம்ம தளர்ந்து போக வேண்டாம், நம்ம சொல்றதும் சொல்லலாம், நமக்கு எதிர்ப்புகள் கூட கிளம்பலாம், அதனால அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம், நம்ம சொல்றது சொல்லிட்டே இருக்கலாம். ஆனா பெருமானார கூட வச்சுக்கோங்க, ஐயா நமக்குள்ள இருந்து பேசுவாங்க. சோ நமக்கு ஒவ்வொரு வாயும் ஐயாவுடைய திருவாயாக மலரும். அவரை கூப்பிட்டுக்கிட்டு ஐயா இன்னைக்கு இந்த அன்பு உள்ளத்துக்கிட்ட நான் சொல்ல போறேன், நீங்க மாத்துங்க அப்படின்னா அதுக்கு அந்த பூஜா பலன் புண்ணிய பலன் அது இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க சொல்ற ஒரு வார்த்தை. ஒரு சிவராத்திரி மகா சிவராத்திரி அன்று அம்மா உளுந்தூர் பேட்டையில போய் ஒரு உரை நிகழ்த்தணும் சிவராத்திரிக்காக. அப்போ அந்த ஊர் மக்கள்ல ஒருவர் வடலூருக்கு வந்திருந்தாங்க, வடலூரில் தைப்பூச தண்ணிக்கு பேசும்போது அங்க வந்தவங்க சிவராத்திரி கூட்டு போனாங்க. கூட்டு போனா சின்ன பையன், ஒரு 18 வயசு பையன்தான் இருக்கும். அந்த தம்பி சொல்றாங்க என்கிட்ட, அம்மா நீங்க அந்த ஜீவகாருண்யம் புலால் மருத்துவ பேசுனீங்க இல்லையா, அதுல ஒரே ஒரு கருத்தை எடுத்து நான் சொன்னேன். நான் என்னப்பா சொன்னேன், எனக்கு ஒன்றும் தெரியல. அம்மான்னு கூப்பிடுற ஒரு உங்க வீட்டுல வளர்ற அந்த ஆடையும் மாடையும் அதை வந்து வெட்டி சாப்பிடுறீங்களே, ஏதோ சொன்ன போல இருக்கு எனக்கு ஞாபகம் இல்லை. அதை சொன்னா அடுத்த வினாடி ஒரு அண்டர் வந்து அசைவ மறுத்துட்டாருன்னு. சோ இது அதனால சொன்ன இந்த கருத்து ஏன் கருத்து இல்ல, இது உன்னுடைய கருத்து தான், நீ எந்த வடிவத்துல சொல்லி இருக்கிய. அப்ப அந்த அன்பு உள்ளம் விடுதுன்னா அது எவ்வளவு பெரிய தூய்மையான உள்ளமா இருந்திருக்கும். இது கேட் அப்ப சொல்ல ஆள் இல்ல, அவ்வளவுதான். அதே போல நிறைய அன்பர்கள் புலால் மறுத்திருக்காங்க. அதுல ஒரு அன்பு ஞாயிற்றுக்கிழமை அகவல் படிக்கிறதுக்காக ஒரு வீட்டுக்கு வராரு, வராரு அகவல படிக்க உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு அகவல்ல விருப்பம் இல்லை, அவர் சாய்பாபா பக்தர், படிச்சுட்டு இருக்காங்க. அவர் ஓரமா உட்காந்து ஆனா அண்ணன் தொண்டுல அவர் ஈடுபாரு, அண்ணன் தொண்டு அவரு கட்டிட்டு இருக்காரு. ஒரு 800 வரிகள் போன பிறகு அவருக்கு அங்கிருந்து அழைப்பு வருதான். அவர் சொல்றாரு, அழைப்பு வருது, எனக்கு அங்கிருந்து யாரோ என்ன அழைக்கிறாங்க, வா அகவல் படினிட்டு அப்படியே அந்த பிரசாதத்தை அப்புறம் நம்ம மடிச்சுக்கலாம், அப்புறம் பார்சல் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் போய் உட்காந்து கரெக்டா அவங்க அகவல் முடிக்கிறாங்க. அம்மா உள்ள அவங்க வீட்டுக்குள்ள நுழையிறீங்க, அப்போ அழுது கதறிட்டு இருக்காரு அந்த அன்பு உள்ளம். கதறல்னா சாதாரண கதற இல்ல, என்ன எனக்கு எதுவுமே புரியல அகவல்ல ஒரு வரி கூட, ஆனா அழனும் மட்டும் தோணுது அப்படின்னு அழுதுட்டு அன்னைக்கே அவர் வந்து புலால் மறுத்தாங்க. இன்ன வரைக்கும் 2.5 வருடங்கள் ஆகுது அவர் புலால் சாப்பிடறதுல, அவங்க வீட்டுல இருக்க எல்லாரும் மறுத்துட்டாங்க. அப்ப அவர் என்கிட்ட பதிவு பண்றாரு, எங்க வீட்டுல இன்னைக்கு கூட நான் கறி வாங்கி கொடுத்துட்டு தான் வந்தேன், எப்பவுமே நான் காலையில சாப்பிடுவேன், அது என்னன்னு தெரியல, நான் இந்த அகவல் படிக்கிறாங்க கூட எனக்கு தெரியாது, நான் சாப்பிடாம என்ன வர வச்சாங்க, அது ஏன்னு எனக்கு தெரியல, இதோட நான் விட்டுறேன், நான் அப்பயும் வாங்கவும் நான் போக மாட்டேன்னாரு. நீங்க வேண்டிக்கோங்கம்மா, எங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் மறுத்து, அவங்க வீட்லயும் அதை மறுத்துட்டாங்க. இப்போ அந்த அதிசயங்களும் நிகழ்வு, ஒரே ஒரு நாள்ல ஒரு வினாடியில அசைவம் இருக்கிற விஷயமும் நடக்கும், அது பெருமானா நடத்துருவாரு. அவங்களுக்கு அந்த கர்மம் இருக்கணும், ஏன்னா நாம அசைவம் மறுக்கிறது சாதாரணம் கிடையாதுங்க, மிகப்பெரிய போக்கம் அது. அசைவம் மறுத்துருந்தா எல்லாரும் நமக்குள்ள வந்துடும், 1000 வேள்வி செஞ்சு என்ன பிரயோஜனம்ன்றாரு பெருமானார். நீ அசைவம் மறுத்த போதுன்றாரு, அசைவம் மறுத்தா போதும், ரொம்ப நமக்கு. அதனால அந்த தெய்வ சங்கல்பம் அருள் நமக்கு இருக்கணும் இல்லைங்க, சொல்லுங்க நமக்கு. நீங்க இதெல்லாம் நம்ம எல்லாம் அகவினத்தார மாறினது பெருமானாருடைய கடாட்சம் தெய்வ அருள்.
நீங்க சொன்ன இந்த பைத்தியக்கார கதை தான் ஞாபகம் இருக்குமா, நம்ம அந்த தண்ணி குடிச்சிடாம இருக்கணும், நம்ம உறுதியா இருக்கணும், அவங்கள மாத்திரம்.
ஆமா, அப்படிப்பட்டவங்களே உறுதியா இருக்கும் போது நாம உறுதியா இருக்காம இருந்த எப்படிமா?
கண்டிப்பா உறுதியா தான் இருப்போம்மா.
சரி சரி,
ரொம்ப நன்றிங்களா. இதுல ஒரு விஷயம் என்ன புதுசா கத்துக்கிட்டேன் அப்படின்னா, இப்ப பேசும்போது நம்ம வந்து நம்மளா பேசாம பெருமான முன்னிலைப்படுத்தி பெருமான மனசுல நினைச்சு அவரு பேச நம்ம அழைச்சு பேசினோம்னாலே அவங்க எல்லாரும் அந்த புலால் மரத்தில் நெறி போடுவாங்க அப்படின்னு தோணுது.
கண்டிப்பாங்க. ஐயாவே அப்படிதானே சொல்றாங்க, யான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகன் தன் வார்த்தை என்று, யான் உரைக்கும் வார்த்தை என்று தானே சொல்றாங்க. நான் யார், எனக்கேனும் ஒரு ஞான உணர்வு இது நாட்டில் சிவம் என் உன்னாடு நில்லா. ஐயா உள்ள இல்லாம நம்ம எதுவும் பேச முடியாது.
அன்பர்கள் வேற யாருக்கும் எந்த கேள்வியும் இருக்கா? சரிங்க, நம்ம இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துடலாம். இப்போ அன்பர்கள்கிட்ட வேற எந்த கேள்வியும் அடுத்து நன்றி உரை. உடற்பிணி அனைத்தையும் உயிர்ப்பிணி அனைத்தையும் அடற்பர தவிர்த்த அருட்சிவ மருந்தே, சித்திக்கு மூலமாகும் சிவ மருந்து என உள்ளம் சித்திக்கும் ஞான திருவருள் மருந்தே, இறந்தவர் எல்லாம் எழுந்திட புரியும் சிறந்த வல்லபம் உறும் திருவருள் மருந்தே, மரணப் பெரும்பிணி வாராவகை மிகு கரணப் பெருந்திரள் காட்டிய மருந்தே, நரை திரை மூப்பவை நன்னா வகை தரும் உரை தரு பெருஞ்சீர் உடையனன் மருந்தே, என்றே எனினும் இளமையோடு இருக்க நன்றே தரும் ஒரு ஞானமா மருந்தே, மலப்பினி தவிர்த்தரும் வளம் தருகின்றதோர் நலத்தகை அதுவென நாட்டிய மருந்தே, சிற்சபை நடுவே திருநடம் புரியும் அற்புத மருந்து என்னும் மருந்தே. அப்படிங்கிற வளல் பெருமானுடைய அருட்பெரும் ஜோதி அகவல்லவர் அந்த வரிகளுக்கு இணங்க இன்னைக்கு வந்து ஒரு அருமையான சொற்பொழிவை நம்ம பிரபாவதி அம்மாவர்கள் நம்மளுக்கு வழங்கியிருக்காங்க. அவர்களுக்கு நம்மளுடைய கோலானத்துறை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். முக்கியமா தனி உடைமை பற்று அறுக்க தந்த மருந்து, தான் என்கின்ற அதிகார பற்று அறுக்க தந்த மருந்து, எனது என்கின்ற பொருள் பற்று அறுக்க வந்த மருந்து, இது எல்லாமே வந்து நம்ம பேர் தன்மார்க்க மருந்து. நம்மளுடைய நமக்குள்ள இருக்க பேதங்கள் அனைத்தையும் சமயம் மதம் மொழி இனம் படிப்பு அழகு அறிவு தேசப்பற்று போன்ற அத்தனை பற்றுகளையும் அறுக்க வந்த மருந்து, இது எல்லாமே ஒரு சுத்த சன்மார்க்க மருந்து. முக்கியமா இந்த சுத்த சன்மார்க்க மருந்துங்கிறது ஜீவகாருண்யம் அப்படிங்கிற ஒரு மருந்து தான் அப்படின்னு நம்ம அம்மா அவர்கள் இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு எழுச்சி மிகுந்த ஒரு ஒரு திடமான ஒரு மருந்து நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுடைய உள்ளத்துக்கும் மனத்துக்கும் ஆன்மாவுக்கும் உயிருக்கும் ஊடுருவி செல்லக்கூடிய இந்த மருந்து. இந்த மருந்தை நம்ம உட்கொண்ட இன்னைக்கு நம்ம மற்றவங்களுக்கும் இதை கொடுத்து இந்த ஜீவகாருண்ய நெறிய பரப்பி வளல் பெருமானுடைய சுத்த சன்மார்க்க நெறியையும் பரப்பி இந்த உலகில் பெருமான் எதுக்காக வந்தாரோ அந்த அகத்தை கருத்து புறத்தை வெளுத்திருந்த சகத்தே ஜகத்தினர் அனைவரையும் அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி நம்ம மற்றவங்களுக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணும், அந்த பெருமானுடைய பணியில நம்மளும் ஒரு பங்கு வகிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு நம்ம அம்மாவுக்கு இன்னைக்கு இந்த உரையை கொடுத்த நம்மளுடைய பிரபாவதி அம்மாவுக்கு நம்மளுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா மிக்க மிக்க நன்றிங்கம்மா. நீங்க மௌனத்துல இருந்தாலும் எங்களுக்காக வந்து இந்த மௌனத்தை ஒரு சில மணித்துளிகள் எங்களுக்கு மௌனத்தை கலைச்சி எங்களுக்கு கொடுத்தது எங்களுக்கு நாங்க பெற்ற பேரு.
மௌனம் கலை இல்லைங்க, மௌனம் கலை இல்ல, மௌனமே தான் பெருமானை பற்றி பேசுவது மௌனத்தை விட உயர்ந்தது மேன்மையான.
ரொம்ப நன்றி, மன்னிக்கணும் அந்த வார்த்தையை பயன்படுத்தினதுக்கு கோடான கோடி நன்றிகள். தாங்கள் தங்கள் குடும்பத்தினரும் சுற்றம் நிற்கும் மற்றும் அனைவரும் ஆன்மலாபம் பெற்று சீரும் சிறப்போடும் மரணமெல்லா பெருவாழ்வு வாழும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரிடம் வெள்ளல் பெருமானின் துணை கொண்டு விண்ணப்பிக்கின்றோம்.
எல்லாருடையும்
அருப்பெருஞ்சோதி
அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி சத்திய சிறு விண்ணப்பம். அற்புத கடவுளை, இது தொடங்கி எக்காலத்தும் சித்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பனவற்றின் ஆச்சார சந்தர்ப்ப விகற்பங்களும் வருணம் ஆசிரமம் முதலிய உலகாச்சார சந்தர்ப்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றா வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மனேய ஒருமைப்பாட்டு உரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்து தருளல் வேண்டும். எல்லாமாகிய தனிப்பெரும் தலைமை அருப்பெருஞ்சோதி ஆண்டவரே, தேவரி திருவருள் பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம். அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி திருவரு பிரகாச வள்ளலார் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். சத்குருநாத சுவாமிகள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி திருச்சிற்றம்பலம் வாழ்வளம் தந்தி.
நன்றி ராஜியம்மா. அம்மா இன்னைக்கு நீங்க ஜோதி பாடல் பாட முடியுமாங்கம்மா?
ஜோதி பாடலாங்கய்யா. கூடவே பாடுறீங்களாங்கய்யா?
நாங்களும் பாடுறோம்மா. நீங்க நீங்க பாடுங்கம்மா, நாங்க மௌனமா பாடுறோம்மா.
ஜோதி 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 சுயம் ஜோதி 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 சிவம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் வாம ஜோதி சோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி நாத ஜோதி நாத ஜோதி ஏம ஜோதி வ்யோம ஜோதி ஏர ஜோதி வீர ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனே ஆடல் நீடல் பாதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நாதனே அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி கொல்லா விரதம் குவலயமெல்லாம் ஓங்குத வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க.
நன்றிங்கம்மா. வாழி என்னை தூக்கி வைத்த கரதலங்கள், வாழி எல்லாம் வல்ல மணிமன்றம், வாழி நடம், வாழி அருட்ஜோதி, வாழி நடராயன், வாழி சிவஞான வழி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புக்கு வாழ்க, கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஊங்குக வள்ளல் மலரடி, வாழ்க வாழ்க. சத்குருநாதா சத்குருநாதா, சன்மார்க்க சங்கம் தழைக்க அருள் தாத்தா. திருச்சிற்றம்பலம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் எங்களுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.